राम हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे
हरे
राम हरे राम 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 हरे हरे
हरे
कृष्ण हरे कृष्ण 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 हरे
हरे
हरे राम हरे राम 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 हरे
हरे
हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे
हरे
हरे राम हरे राम 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 हरे
हरे
हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे
हरे
हरे राम हरे राम 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 हरे
हरे
हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे रामानुजदया पात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युदबधाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्थितराणि ऋणाय मेने अस्मद्गुरोर्भगवदोऽत्यदयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रभज्ये भूतम् शरश्च मादाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाः भक्ताङ्ग्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनि प्रणतोऽस्मि नित्यम् नाम सङ्कीर्तनम् यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखशमनः तं नमामि हरिम् परम् वसुदेवसुतं देवं तं च चानूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णं वन्दे जगद्गुरुम् आरामं गुणसञ्जयस्य सदनं मुख्यं सदाश्रेयसः कारुण्यस्य तथाकरो निरवधेरादेरिति सिद्धौषधम् घोराघौजदवाग्निसञ्चयगणकसंसारमेघानिलय साक्षात् मूलधनम् सथाम् विजयते श्रीपद्मनाभप्रभु कडुमिडरायवल्लाम् केशवा என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் சமர்களும் குருகஜில்லா விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்தபுர நகரம் புகுதுமின்று இன்று போய் புகுதிராகி எழுமையும் ஏதம் சாரா குன்று நேர் மாடம் மாடே பொருந்து சேர் தெருந்தி புன்னை மங்களற்பொழில் அனந்தபுர நகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் கூறே ஊரும் புல் கொடியும் அத்தே உலகெல்லாம் உண்டுமிழ்தாம் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராது தீரும் நோய் வினைகளெல்லாம் சின்னம் நாமறியச் சொன்னும் பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமே சர்வத்ர பத்மநாப நாம சங்கீர்த்தனம் பத்மநாபா பத்மநாபா பூமண்ணு மாதும் பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த தாமண்ணு மாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசன் சரணாரவிந்தன் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களை பர்த்தமெனத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்பொறி நூலோடு முன்கையிலேந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருகல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதன் கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராகன் வடிவழகு என் இதயத்துளகா இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே பிரணாமம் லக்ஷ்மண முனிகி பிரதிகிருணாது மாமகம் பிரசாதயதி யசுக்திஹி ஸ்வாதீன பதிகாம்ஸ்ருதி உபவீதினம் ஊர்த்வபுன்றவந்தம் த்ரிஜகத் புண்யபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாஹமீடே சிகையா சேகரிணம் பதிம் யதீனாம் சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ராமானுஜா இன்று போய் புகுதிராகி எழுமையும் ஏதம் சாரா குன்று நேர் மாடம் மாடே கொருந்து சேர் செருந்தி புன்னை மன்றடர் பொழில் அனந்தபுர நகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே அனந்த பத்மநாபனுடைய நாமம் அத்தனை விசேஷம் அனந்த பத்மநாபனுடைய திருவனந்தபுரம் பகுசிரேஷ்டம் திருவனந்தபுரத்தில் எந்த தினத்தில் போய் நுழைகிறோமோ அப்பொழுதுலேருந்தே சுகம் இன்று போய் புகுதிராகி எழுமையும் ஏதம் சாரா இன்னைக்கு திருவனந்தபுரத்தில் நுழைஞ்சோ அப்படின்னா எச்சைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் எந்த விதமான கஷ்டங்கள் பிராரப்த கர்மாக்கள் பாபங்கள் எதுவும் நம்ம பக்கத்தில் அண்டாது எப்படி ஒரு கொசு வலை போட்டுட்டோம் அப்படின்னா கொசு எல்லாம் நம்ம இடத்துல வர முடியாது அல்லவா அதுபோல திருவனந்தபுரம் அப்படின்றது நம்முடைய ஆத்மாவுக்கான ரட்ச சரீரத்துக்கு ஒரு ரட்ச உண்டு அதுபோல ஆத்மாவுக்கான ரட்சை தரும்படியான ஒரு இடம் ரட்சகன் இருக்கும்படியான திருவனந்தபுரம் இன்று போய் புகுதிராயில் எழுமையும் ஏதம் சாரா குன்று நேர் மாடம் மாறே திருவனந்தபுரத்தில் வீடுகள்லாம் எப்படி இருக்குன்னா குன்றுகள் போல பெருசு பெருசா இருக்கும் ஆழ்வார்ச்சல இப்பதான் வீடுனா சின்ன சின்னதா இருக்கு ஆழ்வார் பார்க்கிற சமயத்துல குன்றுகள் மாறி ஏழு அடுக்கு எட்டு அடுக்கு பத்து அடுக்கு அப்படி ஜோர மாளிகைகள்லாம் எப்படி துவாரகா அயோத்தியாலெல்லாம் மாளிகைகள் இருந்ததுன்னு சொல்றாலோ அதுபோல திருவனந்தபுரம் ஆழ்வார்கள் பக்தர்கள்லாம் போய் சொல்ல மாட்டான் இப்ப சாதாரணமா ஒரு கவிஞர்கள் இருக்கா அப்படின்னா பிரயோஜனமே இல்லாத ஒரு பொருளை பெருசாகவும் சொல்லுவா உத்தமமான ஒரு பொருளை தாழ்த்தியும் சொல்லுவா அது சாதாரண கவிஞர்களுடைய சுபாவம் அந்த கவிஞர்களுக்கு அதுதான் வேலை அதே மகாத்மாக்கள் மீரா ஒரு வார்த்தை சொல்றா அப்படின்னா எது சத்தியமோ அதை சொல்லுவா
ஆழ்வார்களிடம் மேகத்தை தூது விடுவார்கள், நிஜமாவே மேகம் தூது போகும், ஆழ்வார்கள் சொன்னா நடக்கும். அதே இந்த காலத்துல சினிமா பாட்டு எழுதுற மேகத்தெல்லாம் தூது விடுற மாதிரி பாட்டு எழுத மேகம் தூது போகுமா? நிச்சயமா நடக்காது. பக்தர்கள் சொன்னா பகவானே கட்டுப்படும், அதனால இயற்கையும் அவ சொல் பேச்சுக்கு, அதனாலதான் மேக சந்தேகம்னு சொல்லி காளிதாசன் எழுதினான். காளிதாசன் நிஜமாவே அந்த மேகம் அழகாக கடுதாசு கொண்டு போகிறது, அதெல்லாம் பக்தாளுடைய பலம். ஆழ்வார் திருவனந்தபுரத்தை எப்படி பார்த்தாரோ அப்படியே சொல்றார், குன்று நேர்மாடம் மாடே குறுந்து சேர் செருந்தி புன்னை, அழகான குறுக்கத்தி புஷ்பங்கள், நிறைய மரங்கள் செடிகள் கொடிகள்லாம் ஜோர நிறைஞ்சிருக்கிற ஒரு சோலை மாதிரி இருக்கான் திருவனந்தபுரம். அழகா வீடுகளும் இருக்கு, நிறைய சோலைகளும் இருக்கு. குன்று நேர்மாடம் மாடே குறுந்து சேர் செருந்தி புன்னை, அதனால பிளைட்ல இப்படி இறங்கும் போது பார்த்தோம்னா திருவனந்தபுரம் சோலை மாதிரிதான் தெரியும். பத்மநாபர் கோவில் மட்டும் பெருசா தெரியும், மற்றெல்லாம் அங்கங்க வீடுகள் தெரியும், சுத்தி வர நிறைய மரங்களா தெரியும், ரொம்ப அழகா இருக்கும் திருவனந்தபுரத்துல. அது பிளைட்ல இருந்து பார்க்கும்போது பத்மநாபருடைய கோவில் கம்பீரியமா தெரியும், கோபுரம் பார்த்தோம்னா வா 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 அப்படின்னு பத்மநாபர் மாதிரி அது சம்மன் கொழுக்கு முழுக்கொண்டு இருக்கும். எத்தனையோ கோவில் கோபுரங்கள் உண்டு, ஸ்ரீரங்கம் உண்டு, ஸ்ரீவில்லிபுத்தூர் உண்டு, நல்ல வசனம் உண்டு, ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் ஸ்ரீரங்கம் கோபுரம் தான். ஆனா கொழுக்கு முழுக்கு அப்படின்னா பத்மநாபருடைய கோபுரம் தான், பெருசா வசனம் கிடையாது. ஆனா நம்ம கொழுக்கு முழுக்குன்னு ஒரு கோபுரம் அப்படின்னா பத்மநாபருடைய விசேஷம். திருவனந்தபுரத்தில் தெரியறது இல்லை, பத்மநாபரையோ பத்மநாப சுவாமியுடைய கோவிலையோ திருவனந்தபுரத்தையோ அனுபவிக்க தெரியலே, ஒரு ஆதங்கம் எனக்கு வேற ஒண்ணுமே இல்லை. பெயர்பட்ட ஒரு இடம், ஆச்சரியமான கோபுரம், குன்று நேர்மாடம் மாடே குறுந்து தேர்ந்தெருந்தி உன்னை, மன்றளர் பொழில் அனந்தபுர நகர், ஆச்சரியமான வாதிகள்னா சூழப்பட்டதான வாதிகள்னா குளம், குளமெல்லாம் சூழப்பட்டிருக்க, எத்தனை திரும்பின பக்கமெல்லாம் குளம் இருக்கு, ஸ்ரீவராக தீர்த்தம் ஸ்ரீபத்ம தீர்த்தம் திருவனந்தபுரத்தில் எத்தனை எங்க திரும்பினாலும் ஒரு ஜலம் ஒரு குளம் இருந்துட்டு தானே இருக்கு, ஆச்சரியமா இருக்கா. ஜோர ஆழ அனுபவிக்கிறார், குன்று நேர்மாடம் மாடே குறுந்து தேர்ந்தெருந்தி பொன்னை, மங்களர் கொழில் அனந்தபுர நகர் மாயன் நாமம் மாயன். ஆழ்வார் சொல்லிட்டார், ஏனேன் படுத்துட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க, பெரிய மாயம் இவன், 1.5 லட்சம் கோடி ஒரு ஆள் வச்சிருந்தான்னு யாருக்கா தெரிஞ்சுதா, பெரிய மாயம். முகமது அவர்களை ஏமாத்தி, பிரிட்டிஷ்காரனை ஏமாத்தி, இத்தனை பேரையும் ஏமாத்தி ரகசியமா வச்சிருந்துருக்கா, யாருக்குமே தெரியல, ஹைதர் அலிக்கும் தெரியல, எத்தனையோ பேர் வந்தாரு அனந்த பத்மநாப சுவாமி இடத்துல. பிரிட்டிஷ்கார கண்ட்ரோல்ல ஊர் இருந்து திருவிதாங்கூர் சமஸ்தானம் அவன் கண்ட்ரோல் இருந்த, அப்ப கூட அவனுக்கு கூட தெரியல 1.5 லட்சம் கோடி இருக்கும், தெரிஞ்சிருந்தா கொள்ளை அடிச்சிருப்பானே. இங்கேருந்து மயூர் ஆசனம் கோகியூர் வைரவன்னா எடுத்துட்டு போக தெரிஞ்சவனுக்கு பத்மநாபர் சொத்தையா எடுக்கிறது கஷ்டம், எத்தனையோ கோவில்கள் சொத்த கொள்ளையடிச்சிட்டு போயிருக்க முகமதியர்கள் காண கிடைக்கிறது. சோம்நாத் 18 தடவை திரும்பி 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 கஜினி முகமது வந்தா அப்படின்னு சரித்திரம் நமக்கு இருக்கு. ஆனா 1.5 லட்சம் கோடி ஒருத்தர் வச்சிருக்கார், அதோட ஆச்சரியம். அவளோட பெரிய கொள்ளக்காரெல்லாம் இந்த காலத்துல இருக்கா, சுதந்திரத்துக்கு அப்புறம் நிறைய கொள்ளக்காரா நம்ம நாட்டுக்காரால இருக்கா, அவளுக்கும் தெரியாம 1.5 லட்சம் கோடியை வச்சுட்டு தேவேன்னு கமுக்கமா படுத்துட்டு இருக்க, இருக்கிற இடம் தெரியாம அனுபவிச்சிருந்த மாயன். சாதாரணமா இருக்காரு நினைச்சிடாதீங்களோ, படுத்துருக்கிறதா சாதாரணமா தான் படுத்துட்டு இருக்கா, 1.5 லட்சம் கோடியும் தருவார், மோஷமும் தருவார், எல்லாம் தருவார். மன்றளர் கோழில் அனந்தபுர நகர் மாயன் நாமம், பெரிய மாயன் யாருன்னா பத்மநாபர் தான். மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமா, பத்மநாபா அப்படின்னு சொன்னா ஒரு பத்மநாபாவே சகசரநாமத்துக்கு சமானம், ஸ்ரீ ராம ராம ராமே அப்படின்னு சொல்ல வேண்டாம், 3 ராமா சொன்னாதான் சகசரநாமம் அப்படின்னு சிவபெருமான் சொன்னார். ஆனா பத்மநாபா அப்படின்னா சகசரநாமம், அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பத்மநாபா சொல்லு பார்த்துக்கோங்க, அதுலயே சகஸ்ர கோடி ஆயிடும், அதுலயே 1.5 லட்சம் கோடி காணாமல், ஒவ்வொரு பத்மநாபாவும் ஒரு சகசரநாமம், பத்மநாபா 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 சகஸ்ர தலைவர் சொன்னா கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன்றும் ஓர் ஆயிரமாம் முழுவார்க்கு உங்கள் ஊரே, அந்த பத்மநாபத்தில் பரம பிரீதி கொண்டு அவனே கதியில கிடக்கிறவாளுக்கு இது ஸ்வயம் பரமபதம், அவ்வளவுதான். உள்ளுவார்க்கு உங்கள் ஊரே, இது உங்கள் ஊரா, இது பரமபதம், இங்க ஒரு குறை கிடையாது, இங்க ஒரு கவலை கிடையாது, இங்க ஒரு பிரச்சனை கிடையாது, அப்படிப்பட்டதான ஒரு பரமபதநாதன் இருக்கும்படியான ஒரு ஸ்தலம் திருவனந்தபுரம். ஆச்சரியமான பத்மநாபம், இந்த பத்மநாபன் யாருக்குள்ளபடி தெரியும் அப்படின்னா ராமானுஜருக்கு நல்லா தெரியும். பத்மநாபன் பத்மநாபன் பெஸ்ட் ஃப்ரெண்டு யாரு அப்படின்னா ராமானுஜர் தான். ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரெண்டு பத்மநாபருக்கும் ராமானுஜருக்கும் இன்னும் வழக்கு முடியல. தோலா வழக்கு, இன்னும் முடியாத ஒரு வழக்கு அப்படியே பைசலாகாம இருந்துருக்கு. ஒண்ணு இல்லை, அந்த தீர்ப்புக்கு மட்டும் பத்மநாபரோ இல்லாட்டி ராமானுஜரோ தான் தீர்ப்பு சொல்ல முடியும். 1,00,000 கோடிக்கும் பத்மநாபர் மட்டும்தான் தீர்ப்பு சொல்ல முடியாது, யாரும் சொல்லவே முடியாது. ராமானுஜருக்கு நன்னா தெரியும். அந்த ராமானுஜர் 1017 ஸ்ரீபெரும்புதூர்ல திங்கள வருஷம் சித்திர மாசம் பஞ்சமி திதி வியாழக்கிழமை அதிவிசேஷமா திருவாதிரை நட்சத்திரத்திலே ஆசூரி கேசவ பெருமாள் காந்திமதி இவாளுக்கு குழந்தையா பிறந்தா, ஆதிசேஷனா பிறந்தா. அந்தந்த காலங்கள்ல செய்ய வேண்டியதான சாஸ்திரோத்தமான கர்மாக்கள் எல்லாம் தோப்பனார் பண்ணி வச்சார். குழந்தைக்கு 12வது நாள் புண்ணியாவசரம் பொழுதே பஞ்சசஸ்காரம் பண்ணி வச்சுட்டார் மாமா பெரிய திருமலை நம்பிகள். அழகா வேதாபியாசம் எல்லாம் ஜோரா ஆகிறது குழந்தைக்கு. ஜம்மன் ஆசானுபாகுவான சரீரம், தகுந்த வயசு வந்தோடனே தோப்பனார் கல்யாணமும் பண்ணி வச்சுட்டார். கொஞ்ச நாள்லயே அப்பா பரமபதிச்சுட்டார். குடும்பத்தையும் கவனிச்சென்று வேதத்தையும் அழகா அனுபவிச்சென்றிருந்தார். நிறைய வேதம் வாசிக்கணும்னு ஆசை. அதனால ஸ்ரீபெரும்புதூரை விட்டுட்டு காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டார். காஞ்சிபுரத்துல யாதவ பிரகாசன் அப்படின்ற ஒருத்தரிடத்துல வேதாந்த பாடம் எல்லாம் படிக்கிறார். யாதவ பிரகாசரோ சகுண பிரம்மத்துல ஒரு பெரிய பிடித்தமில்லாதவர். அதே சமயத்துல சகுண பிரம்மத்தை கொஞ்சம் கேவலப்படுத்தக்கூடிய ஒரு உபாசனை. அதனால பல இடங்கள்ல சுதி வாக்கியங்களுக்கெல்லாம் அபத்தமா குதர்க்கமா மனசு நோகும்படியா பொருள் சொல்றார். அந்த இடத்துலெல்லாம் இந்த இளையாழ்வார்னு சொல்லும்படியான சுவாமி ராமானுஜர். ராமானுஜருக்கு பூர்வாசிரமத்துல பெயர் இளையாழ்வார். சன்னியாசத்துக்கு அப்புறமா தான் அவருக்கு ராமானுஜன் அப்படின்னு ஒரு திருநாமம். இளையாழ்வார சரியா ராமானுஜன் தான் அர்த்தம், ராமானுஜன் லக்ஷ்மணன் அர்த்தம். ராகவேந்திரருக்கு பூர்வாசிரமத்துல வேங்கடநாதன் அப்படின்னு திருநாமம். ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவுக்கு பூர்வாசிரமத்துல கௌராங்கர் அப்படின்னு தான் பெயர். கௌஹரி, கௌராங்கர், நிமாயி இதெல்லாம் தான் பூர்வாசிரமத்துல சைத்தன்ய மகாபிரபுடைய திருநாமம். விவேகானந்தருக்கு பூர்வாசிரமத்துல நரேந்திரன் அப்படின்னு தான் திருநாமம். அப்படி எல்லாருக்கும் பூர்வாசனம். ஏன்னா சத்ருவித ஆசிரமங்கள் உண்டு இல்லையா, பிரம்மச்சரியம், கிரஸ்த தர்மம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். அதெல்லாம் சன்னியாசத்துக்கு முன்னாடி இருக்கிறது பூர்வாசிரமம் அப்படின்னு சொல்லுவாங்க. சன்னியாசம் தான் அந்த ஆசிரமத்தை சீகரிச்சாச்சு அப்படின்னா அவ திரும்பி அந்த பழைய ஆசிரமத்தை நினைக்கப்படாது. கல்யாணம் பண்ணிட்டதா பிரம்மச்சரியத்தை நினைக்கலாம், வானப்பிரஸ்தத்தை இருந்ததா பிரம்மச்சரியம் கிரஸ்த தர்மத்தை நினைக்கலாம். சன்னியாசம் வாங்கிட்டவா அதுக்கப்புறம் எதையுமே நினைக்கப்படாது. அதுவே பெரிய தியாகம் தானே. நம்மளால முடியுமா? நம்மளால நினைக்காம இருக்கிறதே கஷ்டம். எல்லாத்தையும் நினைப்போம். பத்மநாபர் நினைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதை நினைக்கணுமோ அதை நினைக்க வரமாட்டேங்கிறது. எதை நினைக்க கூட அதெல்லாம் ஓடிண்டே, தூக்கத்துல கூட சொப்பனத்துல கூட ஓடிண்டு. அதனால வள பூர்வாசிரமம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இளையாழ்வார் அப்படின்றது சுவாமி ராமானுஜருடைய பூர்வாசிரம திருநாமம். திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க மாதிரி இளையாழ்வார்ந்த பேரை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இதோ சம்பந்தமே இல்லாம கதை சொல்றாரு அப்படின்னு நினைச்சிருக்கிறார். ராமானுஜ வைபவம் தான் சொல்லிட்டு இருக்கு, அதுல இளையாழ்வா அப்படின்றது சுவாமி ராமானுஜருடைய பூர்வாசிரம திருநாமம். இளையாழ்வார் நல்ல உத்தமமான தமிழ் பெயர். இளையாழ்வார், இளையாழ்வார்னா லட்சுமணன் இளைய பெருமாள் அப்படின்னு அர்த்தம். அந்த இளையாழ்வார் சாஸ்திரத்துக்கு பொருந்தும்படியான வாக்கிய அர்த்தம் சொன்னா இவரால் ஜீரணம் பண்ண முடியும். கொஞ்சம் கஷ்டம் என்னன்னா தகுந்த சத்குருவை கொண்டுதான் வேதத்தை புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா வேதம் புரியாது. வேதம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு வஸ்து. தகுந்த சதாச்சாரியன் இல்லாம வேதத்தினுடைய ரகசியம் புரியாது. அப்படி கண்கட்டு விட்ட மாதிரி ஏமாத்தி விட்டுடும் வேதம். அதனாலதான் நிறைய பேருக்கு அதை புரிந்து கொள்ள முடியலை அப்படின்னா கஷ்டம். நிறைய பேர் பார்க்கலாம் இந்த வேதாத்தியாயனம் பண்ணியிருப்பான், முன்ன வேத அத்தியாயனம்னா ஜோரா பண்ணியிருப்பான், மந்திரம் என்ன சொல்லுவானா அதனுடைய ஆழ் பொருள் தெரியாது, ரகசியம் தெரியாது. வேதமும் தெரிஞ்ச ரகசியமும் தெரிஞ்சவா பகு துர்லபம். அந்த மாதிரி இவர் வேதத்துக்கு எது அர்த்தமோ, எது நேர் அர்த்தமோ, எது ரகசிய அர்த்தமோ அதை சொல்றார். வேதத்தை இஷ்டத்துக்கு எப்படி வேணா அர்த்தம் பண்ணிட்டு போகலாம், திரிச்சு திரிச்சு சொல்லலாம். ராமாயணம் பாகவதம் எல்லாத்தையுமே அவாதான் மனோதர்மப்படி ஒரு அர்த்தம் பண்ணலாம். அதே மாதிரி பூர்வாசாரியர்கள் சொன்ன அர்த்தப்படியே புரிஞ்சுக்கவும் புரிஞ்சுக்கலாம். அது பார்த்தீங்கன்னா சத்குரு வேணும். சத்குரு இல்லை அப்படின்னா ஒரு தெளிவு கிடைக்காது. பள்ளிக்கூடத்தில் போய் குழந்தை படிக்கிறதுக்கும் வீட்டில் அதுக்கே நீங்கள் குழந்தை பள்ளிக்கூட அனுப்ப மாட்டேன், அம்மா நானே என் பிள்ளைக்கு சொல்லித்தரேன், நானே என் பொண்ணுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி ஆனா அவனா ஏறி சரி எல்லாம் சொல்லி கொடுங்க. அது பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாதிரி ஒரு அறிவு, ஒரு தெளிவு கிரகத்தில் நீங்க என்னதான் சொல்லிக் கொடுத்தாலும் வராது. சாதாரண லோகாயசமான ஒரு விஷயத்துக்கே பள்ளிக்கூடத்தை அனுப்புறோம். அதுலயும் மந்தாக சுமந்த மதி அங்கே ஒரு டியூஷன் வேறு என்ன படிச்சு ஒரு நல்ல மார்க் வாங்கறதுக்கு இஷ்டா பாடுன்னா வேத அறிவு. வேத மாதாவுடைய திருவடியை பிடிச்சால் ஒழிய அவ புரிஞ்சுக்க முடியாது. குழந்தையால அம்மாவை புரிஞ்சுக்க முடியுமா? அம்மா சமயத்தை அடிக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிறது குழந்தை. ஓ இது பண்ணா அம்மா அடிப்பா, அது புரிஞ்சுடுறோம். இது சரியா தப்பான் தெரியாது. இதை பண்ணா அம்மா அடிப்பா, ஐயோ பண்ணப்படாது. இதை பண்ணா அப்பா திட்டுவான். கொஞ்சம் வருஷங்கள் பல வருஷங்கள் கழிச்சுதான் ஓ இது தப்பு, இது பண்றது நியாயம் இல்லை அப்படின்னு ஒரு புத்தி வரும். அந்த மாதிரி வேத மாதாவை புரிஞ்சுக்கிறது ஒரு கஷ்டம். சரியான அர்த்தம் அர்த்தமுண்டரி ரொம்ப சொல்றார். சொண்டடி அர்த்தமே ஒன்றரி, உங்களுக்கு ஒண்ணும் வேதமே தெரியாது, எல்லாம் உடனே கொட்டின் இருக்க அப்படின்றார். சொண்டடி அர்த்தமே ஒன்றரி, அவனல்லால் தெய்வம் இல்லை. வேதம் ஒழுங்கா தெரிய வேண்டாமா? இப்பதான் வேதம் புத்தகமா போட்டாச்சு, சீடி வந்தாச்சு, இப்பதான் எம்பி3 பிளேயர்ல போட்டு கேட்டு இன்டோனே வந்துருச்சு. வேதம் புரிஞ்சு சுத்த மந்திரம் எல்லாம் இன்டோனா போடுற அளவுக்கு வேதம், வேத சப்தம் தெரிஞ்சு விடுத்து. ஆனா வேத ரகசியம் யாருக்கும் தெரியல. வேத சப்தம் எல்லாரும் சொல்றாங்க. நேற்று கூட பத்மநாப சுவாமி கோயில பார்த்த ஸ்திரீகள்லாம் ருத்ரம் சமதம் எல்லாம் சொல்லிட்டு போறாங்க. எனக்கு பகீர்னுக்கு ஸ்திரீகள்லாம் வேத விஷயம் சொல்லவே படாது. நிறைய பேர் வந்து ரொம்ப அழகா தன் பெருமையெல்லாம் காட்டுறதே புரிஞ்சுத்த மன்றம் கணீர்னு சொல்லுவாங்க, சொல்லப்படாது. ஏன்னா வேதம் சொல்ல சொல்ல உள்ள ஒரு அக்னி உண்டாகும். அந்த அக்னி ஸ்திரீகளுடைய கர்ப்பத்துக்கு நல்லதில்லை. ஸ்திரீ சரீரத்துக்கு வேதம் அவசியம் இல்லை, பிராக்டிக்கல் விஷயம். புருஷா சொல்லணும், அவளுக்கு அந்த அக்னி அவசியம். ஆனா சொல்ல வேண்டியவா சொல்றதில்லை, சொல்லக்கூடாதா சொல்லிட்டு இருக்கான். அதான் கஷ்டம். பிராமணா நன்னா சொல்லணும், நமக்கு நேரமே இல்லை. பிராமணாவுக்கு மட்டும்தான் உலகத்தை நேரமே இல்லை. எப்படின்னா எனக்கு தெரிய மாட்டேங்க. மத்த எல்லாருக்கும் டைம் இருக்கு. லோகத்தை சகல கோடி ஜீவராசிகளுக்கும் டைம் கொட்டி கிடக்கு. பிராமணாவுக்கு மட்டும் எப்பொழுதுமே டைம் இல்லை. 1947 இல்லை, 1997 இல்லை, 2007 இல்லை, 2057 இருக்குமா இல்லையான்னு தெரியாது. பத்மநாபருக்கு தான் விழிச்சோம். உத்தமமான பிராமணாவுக்கு சமயம் இருக்கு. சங்கரர், ராமானுஜர், மத்ராச்சாரியர், சைதன்யர், ராகவேந்தர் இருக்கலாம். பிராமணா சொல்லிட்டு இருக்க வாழ்க்கை இல்லை, அதான் கஷ்டம். பிராமணா இருக்கிறவாளுக்கு இல்ல, பிராமணா அப்படின்னு சொல்றவாளுக்கு. இந்த உரையாழ்வார் சரியான அர்த்தம் சொல்றார், அதை புரிஞ்சு கொள்ள முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல யாதவ பிரகாசனால. அதனாலே இந்த உரையாழ்வார கொண்டு போடணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணிட்டார். அதுக்காக கங்கா யாத்திரை அப்படின்னு ஒரு ஏற்பாடு பண்ணியாச்சு. இந்த உரையாழ்வார் கூடவே அவருடைய சித்தி பிள்ளை, இவருடைய இளையாழ்வாருடைய அம்மாவுடைய தங்க பிள்ளை, சித்தி பிள்ளை கோவிந்தன், அவரும் இந்த யாதவ பிரகாசரிடத்திலேதான் வேதாந்த பாடம் எல்லாம் படிக்கிறார். அவருக்கும் தன் இளையாழ்வார் சொன்ன விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறார். எப்பொழுதுமே இந்த வேதத்துக்கு விதவிதமான அர்த்தங்கள் பண்றதுன்னு புதுசு கிடையாது. இரண்யகசிபு காலத்திலேயே அது உண்டு. ஏன்னா பிரகலாதன் இடத்துல ஓம் நமோ நாராயணா சொல்லாதே ஓம் இரண்ய கசிபுவாய நமக அப்படின்றான். எல்லா பாடலும் ராமாந்தாமி போடுறது. பிரகலாதம் மட்டும் இது பாடம் சிலபஸ்ல கிடையவே கிடையாது. இது சிலபஸ்ல இல்லாத பாடம். இல்லடாப்பா உங்க அப்பா வந்ததுக்கப்புறம் இதான புது சிலபஸ் அப்படின்னா அவசனா புது சிலபஸ்ல நான் வாசிக்க மாட்டேன், எனக்கு பழைய சிலபஸே. ரிஷிகள், ஞானிகள், மகாத்மாக்கள் என்ன சிலபஸ் அனுபவிச்சாலும் அதைத்தான் நான் ஃபாலோ பண்ண. ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா அஷ்டாட்சரத்தை தான் அவன் ஜபிச்சான், மற்றதையும் அவன் ஜபிக்கவே. அந்த மாதிரி இந்த யாதவ பிரகாசம் இரண்டு கசி போல சுதர்க்கமான அர்த்தம். சுவாமி ராமானுஜர் பிரகலாதன் போல அழகா விஷயம். இப்படி அழகா பிரயாணப்பட்டு இருக்கா கங்கா யாத்திரை, கங்கையில போய் தீர்த்தம் ஆடுறது. இளையாழ்வார் அழகா கங்கையுடைய மகாத்மியத்தை நினைச்சிட்டு போறார். ஸ்ரீமத் ராமாயணத்துல பார்த்தோம்னா கங்கா மகாத்மியம் ரொம்ப ஜாஸ்தி, நிறைய பேசிட்டே இருப்ப கங்கையை பத்தி திரும்ப 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 திரும்ப. கங்கை வராத காண்டமே கிடையாது, எல்லா காண்டத்திலுமே கங்கையை பத்தி பேச்சு வந்துட்டே இருக்கு. பரம பவித்திரமான ஒரு ஜலமாச்சு கங்கை. அந்த கங்கா ஸ்மரணையோடு பயின்றிருக்கா, கங்கா ஸ்நானம் கங்கா ஸ்நானமாகணும் அப்படின்னு. கங்கையை நித்தியம் ஸ்மரிக்கிறவாளுக்கு நித்திய தீபாவளி, மற்றவாளுக்கா வருஷத்துக்கு ஒரு தீபாவளி. கங்கா ஸ்நானம் கேட்டா தீபாவளி, மற்றவாளுக்கெல்லாம் நித்திய தீபாவளி தான். அவன் நினைச்சா கங்காவா சதயத்திலேயே ஆவில் முடிப்பான். ரைதாசன்ற மகாத்மாவுக்கு அவர் செருப்பு திக்கிறவர் தானே, அவர் அழகா ஒரு குப்பி வச்சிருப்பார், அதுல இருக்கிற ஜலத்தை கூட கங்கா ஆவிர் பவிப்பார். அந்த அளவுக்கு ரைதாசனுடைய பக்தி. இவர் அழகா கங்கா ஸ்மரணையோட போகிறார், மற்றவாள்லாம் இவர் கொலமன்ற ஸ்மரணையோட போயிருக்கார். கோவிந்தருக்கு தெரிஞ்சவர்களுக்கு ஒரு வழியா அவருடைய விஷயத்தை தெரிஞ்சுட்டார். இளையாழ்வாறு கொலமன்றத்துக்கான யாத்திரை இதுன்னு தீர்மானம் பண்ணிட்டார். தெரிஞ்சுட்டு நன்னா மனசு துக்கம் நெஞ்சு அடைக்கிறது. அதே சமயத்தில் வெளிக்காட்ட முடியாது. இளையாழ்வாரோ இந்த லோகத்திலேயே இல்லை, அவர் ஸ்மரணையோ கங்கா ஸ்மரணை அப்படி இருக்கணும். ஒரு யாத்திரை போறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு போக போறோம், அந்த தெய்வத்தை பார்க்க போறோம், அந்த நதி அனுபவிக்க போறோம் அப்படின்னு. மாத்திர கேஸ் சாப்பிடணுமா, வீட்டை பூட்டினோமா, அவள் ஆஃபீஸ்ல வந்திருப்பாளா, பக்கத்தாத்த சாவி கொடுத்துருப்பாளா, இன்னைக்கு பால்கார வந்தானா, அவள் வேண்டான்னு சொன்னாளா, இல்லை பால் வெளில போட்டுட்டாளா, கெட்டு போயிருக்குமா, இந்த யோசிச்சோன்னா அதுக்கு நீங்க ஆத்திலேயே இருக்கலாம். அதுக்கு ஆத்திலேயே இருந்துட்டு அஞ்சு நிமிஷம் பத்மநாபர் தியானம் பண்ணா போதும். யாத்திரேன்னு கிளம்பிட்டு எல்லாத்தையும் ஸ்மரிச்சுட்டு இருந்தோம்னா உடம்பு தானே போகிறது, மனசு இங்கதானே சுத்திண்டே இருக்கு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், கழுகென்னமோ ஒசரத்தை தான் பறக்கிறது, அதுல ஒண்ணும் குறையே கிடையாது. ஆனா அது கவனம் முழுக்க கீழே கிடக்கிற மாமிக சுந்தரியே தான் கிடக்கும். அதுக்கு எவ்வளவு ஒசரம் பறந்தா என்ன, அது கீழே இருந்தானு உயரமா பறந்தானு, உயரமா பறக்கிற நன்னாவே இருக்கு மாமிக துண்டு. அவன் பக்கத்திலே இருந்துட்டோம்னா கூட தெரியாது, தூரத்துல இருக்கா பக்கத்துல இருக்கா. அந்த மாதிரி மனசு எங்க இருக்குன்றதுதான் பிராதான்யம். சனாதனமான தர்ம மதத்தான் சொல்றது, மனசெங்க மனசெங்க மனசெங்க. திரௌபதி இங்கேயோ தானே இருந்தா, அவ பாட்டுக்கு அஸ்தினாபுரத்தை தானே இருக்கா, கண்ணன் இங்கேயோ துவாரக்கையில தானே இருக்கா. ஆனா கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம் ரெண்டு கையை தூக்குற சமயத்தை மனசு துவாரகையில இடத்துல போயிடுத்து, துவாரகா அதீச இடத்துல போயிடுத்து கண்ணன் வந்துட்டான். அது வரைக்கும் கண்ணன் வரலையே, இவங்கயோ இருந்தானா கண்ணன் எங்கேயோ இருந்தா வந்துட்டானா இல்லையா. மனசு பிரபு இடத்துல போயிடுத்தா காந்தம் மாதிரி இழுக்கும். உங்க மனசு அப்படி காந்தம் மாதிரி மாறணும். பகவான் இரும்பு துண்டுதான், ஏன் இன்னும் இழுக்க முடியல அப்படின்னா மனசு இன்னும் அந்த பிரபுவை அப்படியே இழுக்கணும். இந்த சூரியகாந்தி மாதிரி இப்படி பகவான் திரும்பணும். இந்த சூரியகாந்தி பார்த்து எங்க சூரியன் அப்படியே திரும்பணும். அதுபோல நம்முடைய ஹிருதயம் பக்தி சூரியனை பிரகாசிக்கணும். அழகா பார்த்தா அப்படி திரும்ப என்ன அப்படின்னு கேட்பார். அது திரும்பும், அந்த திருமுக மண்டலம் அப்படி திரும்பும். திருமதி பிரதட்சணம் பண்ற சமயத்துல ஒரு ஊர்ல இருந்த பெருமாள் அப்படியே தலை சுத்தி சுத்தி பாக்குறாராம், அப்படியே பாக்குறார். அஞ்சு வயசு பிரகல்லாதன் ஸ்தம்பத்தை பார்க்கல, ஸ்தம்பேன திருஷ்யதே, கண்டுபிடிச்சுட்டானா இல்லையா குழந்தை மனசுடைய பலம். நல்லா அதை புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாம் இந்த காலத்துல நம்ம எல்லாம் விட்டுட்டோம். இந்த மனசுடைய பலம் எங்கேன்னு தெரியாம ஆகாசத்தேன்னு பலம் வருமா அப்படின்னா அப்படியே கற்பனையில இருக்கும். பலம்ன்றது உங்களுக்குள்ள உள்ளுக்குள்ளேயே இருக்கு. உள்ளே இருக்க பலத்தை விட்டு வெளியில எங்கேயும் பலத்தை நீங்க தேட முடியும் சொல்லுங்க. மனோபலம் அவ்வளவு சிரேஷ்டம். இந்த இளையாழ்வாரோ கங்கா ஸ்மரணையில அதே தியானத்துல போயிட்டு கங்கா தியானம். ராமாயணத்தில் சொல்லப்பட்ட கங்கா மகாத்மியம், மகாபாரதத்தை கடக்கக்கூடிய பகீரத விஷயம் எல்லாம் அப்படி ஸ்மரிச்சுண்டு, உலகானந்த பெருமாளுடைய திருவடி எல்லாம் நினைச்சுண்டு, எல்லாத்தையும் ஸ்மரிச்சுண்டு போக இந்த கோவிந்தருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுடுத்து எப்படி அவருக்கு சொல்றதுன்னு தெரியல. மெல்லவும் முடியல முழுங்கவும் முடியல. தர்ம சங்கடத்து தான் நிஜமாவே. அண்ணாவை காப்பாற்ற இவாளுக்கு தெரியப்படாது. இப்படி எல்லாம் விஷயம் எல்லாம் தெரிஞ்ச மணிகர்ணிக்கா காட்டில் இவரை தள்ள போறோம் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணிட்டார்கள். சாஸ்திரம் ஏன் இதெல்லாம் சொல்றது, மணிகர்ணிக்கா காட்டில் தள்ளி விட்டாலோ விழுந்தாலோ மோஷம் ஏன் சாஸ்திரம் சொல்றது. சில பேருக்கு உடம்பு முடியாம இருக்கும், நிறைய விஷயம் இல்லை, கருணை கொலையின் வாலி அந்த மாதிரி விஷயம் அந்த மாதிரி இருக்கிறதுனால சாஸ்திரம் சொல்லி இருக்கு. ஆனா எல்லா விஷயத்திலையும் சாஸ்திரத்தை அப்படியே ஃபாலோ பண்ணோம்னா கஷ்டம். சாஸ்திரம் சொல்றதுல நம்ம முக்காவது சாஸ்திரத்தை நம்ம சம்பந்தம் வச்சுக்கோங்க. அவாவது சாஸ்திரம் வச்சுட்டு இருக்கோம், அவாவா குடும்பத்துக்கு ஒரு சாஸ்திரம், அதாவது மனுஷாளுக்கு ஒரு சாஸ்திரம், அடுத்த மனுஷாளுக்கு ஒரு சாஸ்திரம், அதாவது அரிய வந்து இருக்கு. தன்மனுஷாளுக்கு ஒன்று, அடுத்தவாளுக்கு ஒன்று. தர்மமே அப்படிதானே ஆயிடுச்சு. தன் மனிதர்கள்னா அது தர்மம், அடுத்த மனிதர்கள்னா அதர்மம், அப்படிதான் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இந்த சாஸ்திரம் சொல்லிருக்கு. கோவிந்தர் என்ன பண்றதுன்னு தெரியல, வரதா எங்க அண்ணாவை காப்பாத்துப்பா, எங்க அண்ணாவுக்கு கஷ்டம்னு எனக்கு தெரியறது, காப்பாத்தணும்னு மனசு துடிக்கிறது, ஆனா காப்பாத்த என்னால ஆகா. அதான் நம்முடைய சித்தி, நம்முடைய சித்தி இவ்வளவுதான். நம்ம எல்லாம் எல்லாம் அந்த மாயையில கட்டுப்பட்ட அதம ஜீவன்கள். எல்லாம் தெரிஞ்சாலும் எல்லாம் புரிஞ்சாலும் ஒரு எல்லையை தாண்டி நம்மால ஒன்னும் பண்ண முடியாது. யாருக்கா உடம்பு முடியல, ரொம்ப சீரியஸா இருக்கா, நம்மளால முடிஞ்சது ஆம்புலன்ஸ் கூப்பிட முடியும், அவளுக்கு ஆம்புலன்ஸ்ல போட முடியும், டாக்டர் ஐசியில போக முடியும், அட்மிட் பண்ண முடியும், அவள் சொல்ற 35-50 கட்ட முடியும். அப்புறம் வாசல்லே அப்படியே படியா கிடக்கணும், ஒவ்வொருத்தரா வருவா, என்ன என்ன தெரியல, டாக்டர் பார்த்து சொல்றேன் இருக்கா, 24 கழிச்சு சொல்றேன் இருக்காரு, இப்படி நீங்க அளந்துருக்க முடியும். இவ்வளவுதான் நம்மளால முடியும். அதுக்கப்புறம் அது டாக்டர் புத்தி வேலை செஞ்சு இவருக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு அது வேலை செய்யணும். மந்தாகா சுமந்த மதையோ, பாகவன் தெளிவா சொல்லி எல்லாம் மந்த புத்தி மந்த பாக்யம், அவ புத்தியில உரைச்சு அதுக்கப்புறம் அந்த மருந்து கொடுத்து அந்த மருந்து இவா உடம்புக்கு ஒத்துண்டு அதுக்கப்புறம் உள்ளே அது கிளம்பி இவாளை எழுப்பி உட்கார வைக்கிறதுன்றது நம் பலத்துல இல்லை. நம்ம பலத்துல இருந்தா எல்லாரும் எழுப்பி ஒரு கிள்ளிக்கு எழுப்பி விட்டுடலாமே, ஒரு கிதிக்கிட்டு மூடி எழுப்பி விட்டுடலாமே, ஒரு கத்துக்கத்தை எழுப்பி விட்டுடலாமே, முடியலையே. இல்லாடி நமக்கு இருக்கு அனாசின் குரோசின் எதையானு கொடுத்து எழுப்பிடலாமே. நம்முடைய எல்லா வைத்தியமும் தோத்து போயிடுறதா, வைத்தியம் தெரிஞ்ச வைத்தியனுடைய வைத்தியமே தோத்து போகிறதா. ஹரிசங்கல்பம் பண்ணால் ஒழிய எந்த ஜீவன் எந்த சரீரத்தையும் யாராலையும் எழுப்பி உட்கார வைக்கவே முடியாது. என்ன ஞாபகம், நம்ம பலம் இவ்வளவுதான். யாராவது தப்பான வழியில போறா அப்படின்னா கூட நம்ம அழுதாலோ புலம்பினாலோ திட்டினாலோ கேட்பான்னு நினைச்சிட்டு இருக்கா, எல்லாம் மண்டைய 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 அப்போதைக்கு ஆடிப்பா. ஆனா உள்ளுக்குள்ளே ஹரி தூண்டினா வச்சுக்கோங்க, மகாபாவி கூட ஒரே நாள்ல திருமங்கை ஆழ்வார் ஆயிடுவான், ஒரே நாள்ல ரத்னாகரன் கூட வால்மீகியா மாறிடுவான். ஹரி சங்கல்பம் பண்ணா, அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றோம், பக்தி பண்ணுங்கோ, நாமஜபம் பண்ணுங்கோ, பகவானத்துல பிரார்த்தனை பண்ணுங்கோ, அவனை தவிர வேற கதி கிடையாது. திரௌபதி விஷயமே அப்படிதானே, அவ எவ்வளவு நியாயங்களை சொல்றா, எத்தனை பேருந்த கேந்திரம் நடந்ததா, கடைசியில கிருஷ்ணான கத்தினா பிரபு வந்தானா இல்லையா. பகவானை தவிர நம்முடைய பிரச்சனைக்கு சரியான தீர்வு யாராலையும் சொல்ல முடியாது. கோவிந்த ரெண்டு கையே தூக்கிட்டார் திரௌபதி மாதிரி, வரதா எங்க அண்ணாவை காப்பாத்து எனக்கு தெரியாதுட்டான். அழகா வரதன் கிருப பண்ணிட்டான். பகவான் பிரார்த்தனை யார் பிரார்த்தனை பண்றான்னு காது ஒத்துக்கிட்டே இருக்கும். பெருமாள் ஒட்டி கேட்கறது ரொம்ப வசதியான பெருமாள் தான். அதெல்லாம் கல்வா அப்படின்றார். காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில்ல அது ஒரு திவ்ய தேசம், காமாட்சி அம்மன் கோவில் ஒரு திவ்ய தேசம். அங்க ஒரு பெருமாள் இருக்கார், அவர் பேரே கல்வர்னு பேர். அவருக்கு நிறைய இடத்துல பெருமாளுக்கு கல்வர்னு தான் பேர். கடான்னா காமாட்சியும் சீதையும் பேசிட்டு இருக்காள் அப்படி ஒட்டி கேட்டான். அப்ப உடனே காமாட்சி அதோ கல்வன் வந்துட்டான் நம்ம எங்க பேசுறது அப்படின்னா. இன்னைக்கும் பார்த்தோம்னா காமாட்சி அம்மன் கோவில் பின்பக்கமான உழஞ்சோம்னா பெருமாள் எங்கே அப்படின்னு கேட்டுனா கடவுள் பின்னாடி ஒழிஞ்சிட்டு பாரு இவர் தான் அப்படின்னு. அவர் ஒரு திவ்ய தேச பெருமாள், அவருக்கு மங்களாசாசன பாசுரம் பேரும் ஐயங்காரத்தை வரை ஆடி விடமாட்டான். அது ஒரு விசேஷம் அங்க. மற்றவாளுக்கெல்லாம் தெரியாது யாரோ பெருமாள் இருக்கான்னு தேடுவார். அது விஷயம் தெரிஞ்ச வயசுலாம் மட்டும்தான் உள்ள போய் அந்த கல்வரை சேவிக்கவே சொத்தோட சுவர ஒட்டிட்டு இருப்பார். பள்ளி மாதிரி பத்மநாபர் கோவில தேவர்கள் எல்லாம் ஒட்டிட்டு இருக்க மாதிரி காமாட்சி அம்மன் கோவில பெருமாளே பள்ளி மாதிரி ஒட்டிட்டு இருப்போம். அவருக்கு பார்க்க அதனால ஒழுங்கா தெரியாது. எதுக்கு ஒரு கண்ணாடி வேற இருப்பாங்க, கண்ணாடி வேற அவரை பார்க்கணும். அவருக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு பெண் பள்ளி தாயார் அவர் ஒரு ஒருவர் நின்று இருப்பான். கல்வர் ஒட்டு கேட்டுட்டே இருக்காரா, யார் எப்படாப்பா கூப்பிடுவா அப்படின்னு. அதனாலதான் திரௌபதி கூட்டம்னு கேட்டுருக்காரு. ஆச்சரியமா சொல்லுவோம், ஆத்மாவுக்கே சரீரம் இல்லாம காதுகள் இல்லாம கேட்கும்னா பரமாத்மா சகஸ்ர சீரிஷா புருஷக சகஸ்ராச சகஸ்ரபாது. புருஷ சொல்றது எல்லா பக்கமும் காது உண்டு, எல்லா பக்கமும் கால் உண்டு, எல்லா பக்கமும் கை உண்டு, எல்லா பக்கமும் தலை உண்டு, எல்லா பக்கமும் கண்ணு உண்டு. அதனால நீ தைரியமா பிரார்த்தனை பண்ணு. புருஷ ரகசியமே இதுதான், நீ எங்கெல்லாம் அங்கெங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்த பரபிரம்மேதான் புருஷம் சொல்றது. அவன் தான் எல்லாருக்கும் வியாபிச்சிருக்கான். தைரியமா எங்க வேணா எப்ப வேணா என்ன வேணாலும் பிரார்த்தனை பண்ணு, அவன் சரியில நிச்சயமா போய் விழும். பத்மநாபர் காதல நம்ம எத்தனை மைல் கப்பால சொன்னாலும் காதல விழும், கவலையே வேண்டாம். அந்த மாதிரி ஒரு வரதா அப்படின்னு கத்திட்டா வரம் தருந்து ராசனாச்சோ உடனே செவி சாச்சுட்டான். விந்தியமலை காடுகள்ல இவா பயணப்பட்டு இருக்கான். அப்ப மூத்திர விசர்ஜனத்துக்காக இந்த இளையாழ்வார் அப்படி ஒதுங்கிறார் காற்றில் ஒதுக்குப்புறமா. உடனே கோவிந்தரும் அந்த பக்கமா ஒதுங்கிறார். அவருக்கும் அந்த மூத்திர விசர்ஜனம் எப்படி வேணாலும் பகவத் அனுகிரகம் ஒரு நன்னா ஞாபகத்துக்கோங்க. பகவத் அனுகிரகத்துக்கு இதுதான் கிடையாது. நம்ம நம்ம பொறுத்தவரைக்கும் மலம் மூத்திரம் எல்லாம் அசிங்கம். நம்மளை மிஞ்சி அசிங்கமான வஸ்து லோகத்துல எதுவுமே கிடையாது. நம்ம மனசை விட மோசமான படு பயங்கரமான ஒரு ஜந்து லோகத்துல அது எதுவுமே கிடையாது. மலமூத்திரம்னா ஒண்ணுமே கிடையாது. அதை வச்சுட்டு சம்பாதிக்க வரைக்கும் லேப் எல்லாம் வச்சுட்டு யூரின குடும்பம் மோசன குடும்பம் டெஸ்ட் பண்ணி தரேன். அதை வச்சுட்டு அவன் பில்டிங் கட்டுறவாள்லாம் இருக்கா. அப்ப அது மோசமா நம்ம மோசமா சொல்லுங்க. நம்மளா சொல்ல தலையை அடமான வச்சு ஆகுது கடன் அடைக்கும். நம்ம தலையை யார் வாங்குவார்? தலைமுடிய வேணா சீனிவாசர் வாங்குவார் மலையப்ப சுவாமி. எப்படி பழனி முருகன் வேற யாரு வாங்கிப்பா சொல்லுங்க. அதனால நம்மளுடைய ஹிருதயம் நம்மளுடைய மனசுதான் படு பயங்கரமா இருக்கு. அழகா பிரார்த்தனை மூத்த விசர்ஜனத்துக்காக இடையாழ்வார் ஒதுங்க இவரும் ஒதுங்க உள்ளுக்குள்ளே பரதன் அவர் தூண்டிட்டான். அழகா இந்த மனதை எழுதி வச்சா அவன் படிப்பானே அப்படின்னு ஹிருதயத்திலே இந்த உடனே நம்மளா இருந்தா எனக்கு ஐடியா பண்ணேன் எனக்கு ஐடியா தோணித்து அப்படின்னு. ஆனா அவருக்கு தெரியும் பகவத் சங்கல்பம். நமக்கே தெரியாம நம்ம ஏதாவது நல்ல காரியம் பண்றோம்னா பகவத் கிருபை. நம்ம பண்ற பாவங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சேதான் பண்றோம். ஆசிரியப்பட்டுதான் பண்றோம். முடிவு பண்ணிதான் பண்றோம். பிளான் பண்ணிதான் பாபத்தை பண்றோம். தெரியாம அகஸ்மாதா பண்றது பகவத் சங்கல்பம். நல்ல விஷயங்கள் அத்தனையுமே இளைஞர்களுக்கு பிளான் பண்ணிதானே தவம் இருக்கான். இளைஞர்களுக்கு பிளான் பண்ணிதானே கோவில்கள் தான் மூடுறான். அதே பிரகலாதன் பிளான் பண்ணாம நாமஜபம் பண்ணிடுறேன். ரெண்டு நிறைய வித்தியாசம். அழகா ஒரு பாதார் ஒரு மூத்தரை பொருத்தம் பண்ணிட்டு அழகா மனம் எழுதி வச்சுட்டார். அண்ணா இந்த யாத்திரை உங்களை கொலை பண்றதுக்காக தயவு செய்து எந்த கூட்டத்தில் தனியா விலகி போயிடுங்கோ அப்படியே எழுதி வச்சுட்டு வந்துட்டார். எழுதி வச்சாலும் அவர் படிக்கிறேன். அது அதோட கஷ்டமா இருக்கு. காட்டுல எப்படி வேணா போய் எப்படி வேணா வரலாம். ஏன்னா காட்டுல மனுஷா நடந்தா அப்படின்னா அங்கங்க ஒத்தையடி பாடுற மாதிரி இருக்கும். அதுவும் விந்திய மலையில தான் ரொம்ப அடர்ந்த காடு. ஜன சஞ்சாரம் இல்லாத சுத்தமான காடு. மனுஷன் நடமாகவே பார்க்காத உத்தமமான காடு அனந்தம் காடு. அப்படிதான் தேமே நன்னா இருந்தது. மனுஷாலே காக்காம சௌக்கியமா இருந்த காடு. இவன் ஓடி வந்தா இனிப்ப மர புந்தர ஒழிஞ்சுனா முதல் மனுஷன் வந்தார் திவாகர முனி. பின்னாடியே இன்னி வரைக்கும் கூட்டம் கூட்டமா வந்துருக்கு. அனந்தன் காடு அனந்தபுரம் ஆயிடும். அது வரைக்கும் அனந்தன் காடா இருந்தது தானே. வெறும் காடு தானே அனந்தன் காடு. அதனால ஒரு பார்த்தார் வரதா எழுத வச்சுட்டாய் அவரை பார்க்க வைக்கிறதும் உண்பாடு. என் கையில ஒன்னும் கிடையாது அப்படின்னு ஒரு பார்த்து பார்த்தமன்ற வந்துட்டார். இளையாளர்படி வந்தது ஓ இந்திய மலையில யாரும் எழுதி வச்சிருக்காளே அப்படின்னு பார்த்துட்டார். இந்திய மலை காட்டுல கூட யாரும் எழுதுறவா இருக்காளே அப்படின்னு பார்த்தா அழகா தமிழ் எழுதிருக்காங்கன்னா இந்த யாத்திரை உங்களை கொலை பண்றதுக்காக தயவு செய்து இந்த யாத்திரையில கலந்துக்க வேண்டாம் சொல்லி கீழே கோவிந்தன் எழுதிச்சுட்டார். இளையாழ்வாருக்கு ஒன்னும் புரியல. இப்படி கூட லோகத்தை இருப்பாளான்னு அவருக்கு துக்கம் நினைச்சா தக்கர். குழந்தை வந்து அம்மா மடிக்கு அழகா படுத்துக்கணும்னு ஆசைப்படுறது. அண்ணா தூங்கு, நீ தூங்கி முடிச்சா தலையில கல்லு போடுறேன் அப்படின்னு அப்படி இருக்கும் அம்மா சதயத்தை நினைச்சு. அந்த மாதிரி இவரிடத்துல வேத பாடம் படிக்கணும்னு ஆசையோட வந்திருக்கார். இவருக்கு பிடிக்கிறேன்னு சொல்லித்தர முடியாது, நீ போப்பா அப்படின்னு சொல்லுவோம். அதற்கு கொலை பண்றதுக்கு எல்லாம் எந்த விதத்துல நியாயம்? நித்தியம் ஆத்திரம் வந்து பிச்சைக்காரன் பிச்சை எடுத்துட்டே இருக்க ராத்திரி ஆயிடுச்சுன்னா அம்மா பசிக்கிறது 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 கேட்கிறான். நம்மளும் போய் போட்டு பொறுமையா போட்டு இருக்கோம். ஒரு நாள் ரொம்ப பொறுக்க முடியல. நாளே வரப்படாதுன்னு சொல்லி சாப்பாட்டுல விஷம் கிடந்த வகையில போட்டா அப்படி இருக்கும். இனிமேல் நாளே தொந்தரவே வேண்டாம் அப்படின்னு. அந்த மாதிரி பெரிய பாபமா ஆச்சு. உடனே பாபம் இளையாழ்வார் துக்கம் நெஞ்சு அடைக்கிறது. இந்த கோவிந்தர் சத்தியத்தை பேசுவார்னு நின்னா தெரியும். உலகத்துல நம்ம சத்தியசந்தன் பேருக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்பவே கஷ்டம். அது கலியுகத்தை ரொம்ப 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 கஷ்டம். இனி வரைக்கும் சத்தியசந்தன் அரிச்சந்திரன் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. ராமனும் கிடையாது கிருஷ்ணனும் கிடையாது. ராமன் கூட சமயத்தை போய் சொல்லிடுவார் நான் மனுஷன் மனுஷன் மனுஷன். ஆனா கர்மாக்கும் செய்கைக்கு சம்பந்தமே கிடையாது. எல்லாம் தெய்வீகமான விஷயங்கள். தேவ தேவ ரகசியங்களா தான் பிரபு பண்ணிட்டு இருக்கான். கிருஷ்ணன் கேட்கவே வேண்டாம் போய் நம்பி. சத்தியமே கதின்னு கடந்தது யாருன்னா ஹரிச்சந்திரன் ஒருத்தன் மட்டும்தான், அவர் யாருமே கிடையாது. அந்த போல இந்த கோவிந்தன் எழுதி வச்சுட்டார். அவர் அந்த பக்கம் போயாச்சு. இளையாழ்வார் வாசிச்சார். உடனே பார்த்தார் கடகடகடன்னு இன்னொரு பக்கத்துல போக ஆரம்பிச்சா. இந்த பக்கத்தே வந்தா இந்த பக்கம் வேற பக்கமா போக ஆரம்பிச்சுட்டார். நேரம் கழிஞ்சது. இவர் பிரார்த்திச்சுட்டு இருக்கார். கோவிந்தர் வரதா நடத்த வரதா எங்க அண்ணாவை அதை படிக்கவே எங்க அண்ணாவை கொண்டு போய் காஞ்சிபுரத்துல சேர்த்து ஒன்ன தர வேற யாரும் கதி இல்லை அப்படின்னு கதறினார். இளையாழ்வார் இப்படி எப்படி அங்க ஓடி இங்க ஓடி இப்படி இப்படி ஓடிண்டே இருக்கார். ரொம்ப நேரம் காத்திருந்து பார்த்தா அவள் வரவே இல்லை. என்ன சின்ன மலையாள வார் அப்படின்னு கோவிந்த இடத்துல கேட்ட, எனக்கு தெரியாதே அப்படின்னு. இது பொய் இல்லையா அப்படின்னா, வஞ்சகத்துல வஞ்சகமா இருக்கிறது நியாயம், அது தர்மம். நம்ம ட்ரெயின்ல கூட திருடன் வரா, நம்ம திருடன் என்ன கன்ஃபார்மா தெரிஞ்சிடுச்சு. நீங்க பெட்டியில் அங்கே எடுக்க போறேன், எந்த ஊருக்கு போறேன், அவங்க கிட்ட உண்மையை பேசப்படாது. ராமச்சந்திரமூர்த்தி மாதிரி ஸ்கூல் பண்ணிட்ட பயோடேட்டா கொடுத்த வரலாம் கொடுக்கப்படாது. அங்கெல்லாம் வந்து கண்ணன் மாதிரி சம்பந்தம் இல்லாம பேசி அவளை குழப்பி விட்டுடும். அது ஒரு தர்மம். ஏன்னா சாஸ்திரமே சொல்றது, எல்லா விதத்திலையும் சம்சாரிகள் தங்களை காப்பாற்றிக் கொள்ளணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. உங்களை காப்பாற்றிக்கிறது உத்தமமான தர்மம். அது துளி கூட தப்பே கிடையாது. இந்த பிளைட்ல எல்லாம் போனோம் அப்படின்னா முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுப்பா. அப்ப ஏதாவது எமர்ஜென்சி காத்து எல்லாம் இல்லைன்னா ஆக்சிஜன் மாஸ்க் விழும, எடுத்து முகத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு. அப்ப சொல்லும் போதே சொல்லுவா, முதல்ல நீ வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அடுத்த வாழ் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு. நீ அடுத்த வாழ் ஹெல்ப் பண்றேன்னு பாதி பண்ண போய் நீயும் விழுந்து அவளுக்கும் பண்ணாம அவளும் போயிடுவா. அதனால முதல்ல தன்னை காத்துக்கிறது அப்படின்றது ஒரு தர்மம், அது அதர்மம் கிடையாது. இது சுயநலம்னு அர்த்தம் கிடையாது, இது ஒரு தர்மம். நிறைய விஷயங்கள்லாம் இன்னைக்கு தர்மம் எல்லாம் குழப்பின்னு சொல்லும், அது அவ்வளவு தெளிவா சொல்லிட்டு இருக்கேன். அதனால தன்னை ரஷிக்கிறது தர்மம் அப்படின்றனால எல்லா பக்கமும் போயிட்டு இருக்காருங்க. போன போக்குல வழி தெரியாது, இந்திய வர அப்பதான் புதுசா வரா. எல்லா பக்கமும் வழியில் அப்படி பயந்து இருக்கார். விளையாழ்வார் ஆதிகேஷ அவதாரம் தானே, அவரையே அப்படி பயப்படணும், அவரையே ஒரு இடத்த நின்று இருக்கப்படாதா, வரதான் கூப்பிடப்படாதான்னா, சிலதெல்லாம் லோகாயகமான தர்மப்படி நடக்கணும்னு சாஸ்திரம். இது பயம்னு அர்த்தம் கிடையாது, அந்த இடத்துல விலகணும். ஏன்னா வரதனே சொல்லிட்டான், இந்த மாதிரி அழகா கோவிந்த வழியார் ஏழு எழுதி வச்சுட்டானா இல்லையா. ஒரு குரு இருந்தா அழகா, ஒரு ஆசிரமம் நிறைய சிஷ்யர்கள் இருந்தா, அவர் சொன்னார் எல்லாத்துக்குள்ளையும் பகவான் இருக்கான்னு சொல்லிட்டார். ஒரு சிஷ்யன் அண்ணா முரட்டு பிடிவாக தான் பிடிச்சிருந்தான், எல்லாத்துக்கும் பகவான் இருக்கார் அப்படின்னு. ஒரு நாள் அவன் வீதியில போயிட்டு இருந்தான், அப்ப ஒருத்தன் கத்தினா, ஐயோ யானைக்கு மதம் பிடிச்சிருது, ஒதுங்குங்கோ 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 அப்படின்னு. இவன் பார்த்தான், எல்லாத்துக்கும் பகவான் இருக்கா, யானை மதம் பிடிச்சா என்ன, பாம்பு வந்தா என்ன, அது வேகமா போயிட்டே இருந்தான். எல்லாரும் ஒதுங்கினா, பாகன் கதறினா, அப்பா ஒதுங்குப்பா ஒதுங்குப்பா, யானைக்கு மதம் பிடிச்சிருக்கப்பா, ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்குன்னு சொன்னான். கேட்கல, கடைசியில யானை வந்து இவனை பிடிச்சது தூக்கி அடிச்சது, அதோட மெதிக்கல எங்கேயோ தூக்கி அடிச்சு அது பாட்டுக்கு போயிடுச்சு, மூர்த்தியாகி போயிட்டா. அவளுக்கு அப்புறமா ஆசிரமத்துக்கு தூக்கிட்டு வந்தா, கடைசியில குரு முகத்துல ஜலமெல்லாம் தெளிச்சு மருந்தெல்லாம் கொடுத்து கண்ணு திறந்தான். கண்ணு திறந்து ஏடா பயல, அதான் யானை பாகன் கத்தினா, மற்ற பசங்கள்லாம் சொன்ன நீ என்ன ஓடல அப்படின்னு. உடனே அவன் சொன்னான், நீங்க தானே குருவே சொன்ன, எல்லாத்துலயும் பரமாத்மா இருக்கார், அதனாலதான் ஓடலே அப்படின்னா. உடனே குரு சிரிச்சார், ஒழுங்கா புரிஞ்சுக்கலேடா, அதே பரமாத்மா தானே அந்த மனுஷனுக்குள்ள இருந்து ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்குன்னு சொன்னா, அதை விட்டியேடா, யானைப்பாகனுக்கு உள்ளுக்குள்ளே இருந்து ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்குன்னு அஞ்சடி உள்ள யானை நம்பர, ஆறு உள்ள ஒரு மனுஷன் ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்குன்னு உண்மையில ஆசை கொண்டு சொல்லும்போது அந்த பரமாத்மா உனக்கு புரியலன்றதுக்காக வாயத்திறந்து சொன்னா, கேட்கல இப்படிதான், சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். சாஸ்திரம் சொல்றதையோ குரு சொல்றதையோ அவா அவா பங்குக்கு ஒரு அர்த்தம் பண்ணிடுறோம், அங்கதான் பிரச்சனையே. ராமானுஜ வைபவமா இருக்கட்டும், சங்கரர் தத்துவமா இருக்கட்டும், சைத்தன்ய மகாபிரபு சொன்னதா இருக்கட்டும், அவாவா பங்குக்கு ஒரு அர்த்தம் பண்ணிடுது. இப்படித்தான் ஒரு சைத்திகார்த்தனம் பண்ணிட்டு இருக்கும், தெளிவான நல்ல புத்தி வரும். அதனாலதான் மயர் வரம் அதிநலம் அப்படின்னு சொல்லுவோம். சுவாமி நம்மால் தெளிவா இருக்கும், தெளிந்த நல்லறிவு அப்படின்னு சொல்லுவோம். இங்க அழகா அழையாழ்வாருக்கு எழுதி வச்சு விட்டார், சாஸ்திரம் தெரிஞ்சவர். அதனால சரி, ஒரு பக்கமா ஒரு பாட்டுக்கு போயாச்சு, இவ காத்திருந்து காத்திருந்து காண கிடைக்கல. அப்ப உடனே அவள் பரஸ்பரம் எப்படி பேசிட்டான், ஐயோ புலி அடிச்சதோ பாம்பு கடிச்சதோ எங்கன்னு தேடுறது சொல்லி கொஞ்சம் தேடி பார்த்தா கிடைக்கல. உடனே அவள முடிவு பண்ணிட்டா, யாத பிரகாசம் ரொம்ப சந்தோஷம், நல்ல வேலை மணிகர்ணிகால தள்ளலாம் நினைச்சோம், நமக்கு அந்த வாய்ப்பும் இல்லை. அழகா அவனா எங்கேயோ போய் சேர்ந்துட்டான், அவனா உசுர விட்டுட்டான் அப்படின்னு சந்தோஷப்பட்டா, இருந்தாலும் வெளியில ஒப்புக்கு ஒரு பொய் அழுக அழுதுட்டு அப்படி அழுதா. கோவிந்தரும் அவர்களோட சேர்ந்து ஒரு பொய் அழுக அழுத, அவர் பொய் அழுக, ஆனா உண்மையா அழுக, அவர் கண்ணே அந்த கண்ணீர் என்னமோ உண்மை, ஐயோ என் அண்ணா போயிட்டாரு, எங்க பெரியமாக்கு என்ன பதில் சொல்லுவேன் சொன்னார். ஆனா மனசுக்குள்ள என்ன நினைச்சாங்க, வரதா எப்படியாங்க அண்ணாவை காப்பாத்துற, அழகா உசுரோட கொண்டு போய் காஞ்சிபுரத்தை சேர்த்துடும் ஒரு அழுது. கண்கள்ல இருந்து கண்ணீர் எப்படி வேணா வரலாம், அதுக்கு அர்த்தம் அவாவா அர்த்தம் பண்ணிக்கிறது தானே. சில குழந்தைகள்லாம் அழு, அப்பா அம்மா எல்லாம் சொல்ல நம்பாதீங்கோ, அந்த அழுகெல்லாம் சும்மா ஒரு சாக்லேட் கொடுத்து அடுத்த நிமிஷம் கண்ணை தொடச்சு தேமே நிற்கும் அப்படின்னு. அதனால அழுகைன்ற ஒரு கண்ணே தண்ணி வரலாம் ஒரு விஷயமே கிடையாது. இந்த காலத்துல யாரா எதுக்கிறதா எப்ப இவா அவளுக்கே தெரியும். டிவி சீரியல பார்த்த அளவெல்லாம் உண்டு. அந்த அழுகை ஏதாவது பிரயோஜனம் உண்டா சொல்லுங்க. பத்மநாபரை பார்த்துட்டு அடுத்த வாழ்க்கை அழகவாள் தெரியும். பத்மநாபரை பார்த்தோம் எல்லாரும் அவளை கவனிக்கிறாங்க. கவனிச்சுட்டு அழுக அழகவாள்லாம் உண்டு, நிறைய உண்டு. அதெல்லாம் சில பேருக்கு அப்படி ஒரு டெக்னிக் எல்லாம் தெரியும். அழகா கண்கள் எப்ப நடக்காலும் அப்படி கண்ணீர் வளர்க்கக்கூடிய டெக்னிக் எல்லாம் பல பேர் தெரிஞ்சு வாழலாம் உண்டு. ஆச்சரியம், இவன் உண்மையா அழகா உங்களை பார்த்து கிளம்பி போயாச்சு. இவர் எல்லா பக்கமும் சுத்தின் இருக்கார். ஒரு சித்தியில அவருக்கு எங்க போகிறது எது வழின்னு தெரியல. அவரோட நின்றுட்டார். ஏன்னா எங்கயா சுத்தியன் திரும்பி இவாறு சேர்ந்துட்டாருன்னா இவாறு திரும்பி சேர்ந்துட்டாரு. ஆனா நின்றுட்டா கிழக்கு எந்த திக்கு தெரியாத காரணம், எது கிழக்கு எது மேற்கு ஒன்னும் தெரியல. நல்ல அடர்த்தியான மனித சஞ்சாரம் இல்லாத ஒரு கார். சில்வண்டுகள்லாம் ஒரு பக்கம் சத்தம் போட்டுருக்கு. சிங்கம் கர்ஜிக்கிறது, புலி உருமறது, நிறைய துஷ்ட மிருகங்கள்லாம் சஞ்சாரம் பண்றது. இப்படி எல்லா பக்கமும் சுத்தினார். அப்படியே ஒரு இடத்துல நின்றுட்டார். இளையாழ்வார் ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாலில் என் பாதமூலம் பத்திலேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றது பிரபோ வரதா காப்பாசுன்னு ரெண்டு கையை தூக்கிட்டார். வரதா எனக்கு ஒன்னும் தெரியாது, சம்சார சாகரம் எல்லா விதத்திலையும் படுத்துறதுப்பா. இந்த காட்டுல வந்து மாறிடுவேன், இது எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. இவாளை நம்பி இருந்தேன், இவாளும் இப்படி பண்றா, என்ன பண்றதுன்னு தெரியல. இது என்ன வாழ்க்கை, இது என்ன சுகம்னு தெரியல. வரதா உன் சரண கமலத்தை தவிர எனக்கு ஒரு சமாதானம் தரக்கூடிய இடம் எதுவும் இல்லையப்பா, வரதா ரட்சிக்கணும்னு கத்தினார். இந்திய மலை காட்டுல மனசுக்குள்ள சத்தம் போல கூட அவளுக்கு தெரிஞ்சுவிடும் இல்லையா, ஏன்னா மனுஷாளுடைய சத்தம் கண்டுபிடிச்சிருவா இல்லையா. அதனால வரதா காப்பாதுன்னு கத்தினார். பல சந்தர்ப்பங்கள்ல வாழ்க்கிற வழி தெரியவில்லை, எப்படி போகணும், என்ன ஆக போகிறது, எந்த வழியில போனா ஜெயிப்போம் ஒன்னும் தெரியாம திருப்பிரு முழிச்சுட்டு இருக்கும். திருவிழால காணாம போன மாதிரி முழிச்சுட்டு இருக்கும். சமயத்தில பிரபோ காப்பாதுன்னு ரெண்டு கையை சொல்லிருங்க. சரணாகதி வீண் போகாது, சரணாகதி ஒரு நாளும் வீண் போகாது. எல்லா நம்பிக்கையும் விட்டு போன சமயத்துல கூட சரணாகதி உங்களை காப்பாது. சரணாகதிக்கு பகவான் என்னை காப்பாத்துவான் ஒரு ஓரத்துல அல்ப நம்பிக்கை இருந்தா கூட போதும். சரியா சொன்னா நம்பிக்கை கூட வேண்டாம், காப்பாத்தனா இல்லையா பாக்கலாம, ரெண்டு கையை தூக்கி பாருங்க. அப்பொழுதே தெரியும் காப்பாத்துக்கோ. குழந்தைகள் எல்லாம் என்ன அம்மா அப்பா மேல பெரிய நம்பிக்கை வச்சு அப்படி கையை தூக்கிட்டே இருந்தா தானா அம்மா கொஞ்ச நேரம் தூக்கிட்டுருவான்னு தெரியுமோன்னு. இப்படி ஒரு அம்மா குழந்தை வேலை இருக்கு வேலை இருக்கு வேலை இருக்கு அப்படின்னு அது விடாது நிற்கும். நமக்கே ஒரு நிமிஷத்துக்கு மேல அந்த குழந்தைய கையை தூக்கி வச்சு நமக்கு பிடிக்காது. ஒன்னு டக்குன்னு தூக்கி வச்சு நம்ம எத்தனை வேலை இருந்தாலும் ஆயிரம் வேலை இருக்கு, ஏண்டா படுத்துற ஏண்டி படுத்துற அப்படின்னு சொல்லிட்டே தூக்கும் இல்லையா. கடோரமான சதயம் இருக்க நமக்கே ஒரு குழந்தை இப்படி கையை தூக்கி நின்னா தாங்க முடியலன்னா கருணா சாகரன் பத்மநாபனுக்காக தாங்கும். கருணா சாகரனாச்சு, கருணையை தவிர வேற எதுவுமே அவங்ககிட்ட கிடையாது. கருணையை தவிர எதுவுமே அதான் நிர்ஷயத்துக்கு கிருப்பை வெறிதே அவள் காரணமே இல்லாம கிருப்பை பண்ணிட்டு இருக்கான் நம்ம மேல. ரெண்டு கையை அப்படி தூக்கணும். பிரபோ காப்பாது இருகையும் விட்டேனோ திரௌபதியை போலே. திருக்கோள் பெண்கள் சொல்றா திரௌபதி கோவிந்தா புந்தரீகாஷாகத்தின் பிரிச்சுல ரெண்டு கையை தூக்கிட்டாள். கிருஷ்ணா உன்னால உனக்கு வேணும், என்னை காப்பாத்திக்கோ. உன்னிஷ்டம் என்னிஷ்டம் விட்டுட்டேன், அது வேணும். உன்னிஷ்டம் என்னிஷ்டம் நீங்க விட்டுட்டாள்னா தானா எல்லாம் நடக்கும். நம்ம எல்லாரும் என்னிஷ்டம் அன்னைக்கு இது பிடிச்சிருக்கு பத்மநாபம் அனுகிரகிக்கணும். நம்ம எல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு பத்மநாபரை வளைக்கணும். அவர் இஷ்டத்துக்கு வளையறதுக்கு யாருமே இல்லை, அதான் கஷ்டம். பத்மநாபம் அப்படி பிரார்த்திச்சிருக்க நடத்தி கொடுத்து, வீடு வேணும், குழந்தை கல்யாணம் ஆகணும், வேலை கிடைக்கணும், அந்த லிஸ்ட் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பத்மநாபன் இஷ்டம்னு விதமாக அவன் நம்ம இஷ்டத்துக்கு அவனை எப்படியெல்லாம் இழுக்கணுமோ இழுத்துருக்கும், போராடி இழுத்துருக்கும். இந்த போராடி இழுக்கப்படாது. அர்ஜுனன் மாதிரி கார்பண்யதோஷ உபகத ஸ்வபாவக சிஷ்யஸ்தே அகம் சாதி மாம் தாம் பிரபன்னம் கிருஷ்ணான வழி தெரியல காட்டுன்னு எழுதிட்டான். தேவகூதி கபிலரத கையை கூப்பிட்டான், ஒன்னும் புரியல. கல்யாணம் பண்ணிட்டேன், உங்க அப்பாவோட குடும்பம் நடத்தினேன், ஒன்பது பொட்ட பசங்களை பத்த ஒன்ன பத்த எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணி வச்சேன், சீமந்தம் பண்ண தொகையை அடைக்க தெரியும், கூட்டு வைக்க தெரியும், சாம்பார் தெரியும், ரசம் தெரியும், பேர பிள்ளைகளை குளிப்பாட்ட தெரியும், என்னன்னைக்கு என்னென்ன பண்ணணும் எல்லாம் தெரியும். எதுக்கு எது காம்பினேஷன், உப்மாவா தொகையரா, எல்லாம் காம்பினேஷன் கிளீனா தெரியும். இன்னும் பரபிரம்மம் தெரியல, சத்தங்கம் புரியல, நாமத்துவம் தெரியல, பகவத் அனுபவம் தெரியல. அவளுக்கு ஏத்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டார். சாங்கிய தத்துவத்தை இவ கை விட்டுட்டான். அவர் இவளுக்கு எது சிரேஷ்டமோ அதை சொன்னார். எல்லாத்தையும் சொல்லல, எல்லாத்தையும் சொல்லல, பகவத்கீதை மாதிரி எல்லாத்தையும் போட்டு குழப்பல. இவளுக்கு என்னோட அவன் மட்டும் சொல்லிட்டார். அர்ஜுனோட குழப்பி 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 கடைசியில கிருஷ்ணன் தன் மங்களுக்கு இழுத்துட்டான். நம்ம முதல்ல விட்டுடுறோம், கிருஷ்ணா உன் இஷ்டம் அப்படின்னா என் இஷ்டம் விட்டுட்டியா, அப்ப இனிமேல் ஏன் பாடு, நம்மளே பாக்கிறோம் இல்லையா குழந்தை நம்ம இஷ்டத்துக்கு விட்டுடுதுன்னா பார்த்து பார்த்து பண்ணும். சரி கம்மியா இருக்கும் அந்த துணி, இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கலாம் பரவாயில்ல, நல்ல சட்டையா போட்டும், நல்ல பேண்டா போட்டணும், அது 500 600 அதெல்லாம் முடியாது, நம்ம மறந்து பிடிப்போம். அவனுக்கு என்ன தொடர்ந்தோ எடுத்து கொடுப்பா, அவனுக்கு என்ன தொடர்ந்தோ எழுந்து கொடுமான்னா என்கிட்ட பொறுப்பை படைச்சு கொடுத்து பார்த்து பார்த்து நமக்கு கொஞ்சம் 500 எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்லன்னு ஒரு ஆசை வருது பார்த்தாடா. அந்த மாதிரி பிரபு உன்னிஷ்டம் உன்னிஷ்டம் அப்படின்னு ஒப்படைச்சுட்டோம்னா அவன் நடத்துவான். அவனுக்கு அல்பமா தன்னை தெரியாது, அதான் கஷ்டம். பகவானுக்கு எல்லாம் பெருசா பண்ணதுங்க, நமக்கு அல்பமா தான் தெரியும். அவனுக்கு அல்பமான விஷயமே தெரியாது, அதனால் அவன் இஷ்டம் உன்னிஷ்டம் ஒப்படைச்சு ஒப்படைச்சுட்டா வரதா காப்பாத்துட்டா. வரதன் காதுல விழுந்துடுச்சு, விழாம இருக்குமா? அவனை நம்பி கூப்பிட்டோம்னா காதுல விழாம இருக்குமா? விழாம இருக்குமா? ஆச்சரியமா காதுல விழுந்துடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல, வரதா 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 வரதா. இது ஒண்ணுதான், இப்போதைக்கு வரதனத்தோட யாரும் ரட்சகன் இல்லை. அம்மா இருக்கா, அப்பா அப்பா இல்லை, மனைவி இருக்கா, பந்துக்கள் இருக்கா, ஆனா ரட்சகன் யாரு? பிரபுவை தவிர யார் ரட்சகன்? சுவாமி ராமானுஜருக்கு அந்த விளையாழ்வாருக்கு நிறைய பணம் உண்டு, ஊர்ல வயல்லாம் உண்டு, சொந்த வீடு உண்டு, அம்மா உண்டு, மனைவி உண்டு, யார் இப்ப காப்பாத்துவா? இது ஏதான காப்பாத்த போறதா? வரதான்ற அந்த ஒரு சப்தத்தை தவிர வேற எதுவும் ரட்சகையார். எப்பொழுதுமே நமக்கு பத்மநாபா, வேற ரட்சம் உண்டா? நம்முடைய பணமோ படிப்போ பதவியோ நம்மளை காப்பாத்திர முடியுமா? காப்பாத்தினா இங்க வந்து உட்காரு வேலை, அதெல்லாம் காப்பாத்தினேன்னு தெரிஞ்சுதான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கு. படிப்போ பதவியோ பணமோ மூதாதைய சொத்தோ எதுவும் பிரயோஜனம் இல்லை. மனசாந்தி சமாதானம்னா சத்தங்கத்தே ஜீவன் முக்திகள் உட்கார்ந்துருக்காடா இல்லையா? பகவன் நாம சங்கீர்த்தம் ஒண்ணுதான் கதி. வரதான கட்டி முடிச்சுட்டு அப்படியே மனசுருகி பிரார்த்தனை என்றார். கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிகிறது. துக்கம் ஒரு பக்கம், நம்பிக்கை ஒரு பக்கம், புரியாதனம் எல்லாம் சேர்ந்து ஒரு அழுக. பார்த்தா தூரமே யாரோ ரெண்டு பேர் பேசிட்டு வர சப்தம். என்னடா அது, யாரோ ரெண்டு பேர் பேசிட்டு வராளு அப்படின்னு பார்த்தா ஒரு வேடுவன் ஒரு வேடு வச்சு வேடு நல்லா காம்பீரியமா இருக்கும். ஆஜான் பாகுவான சரீரம் நன்னா தலையில ஏதோ பட்சிகளுடைய சிறகுகள்லாம் அப்படி சொல்லிக்கிண்டு வேறு ஜாதிக்குரியதான லட்சணங்களோட வில்லு அம்பெல்லாம் எடுத்துட்டு அப்படி அழகா ஒரு நட நடந்துட்டு வரான். அவனுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு வேடு வச்சு நன்னா கண்ணங்கரேன்னு ரெண்டு பேரும் காட்டிலி மேட்டிலி அலஞ்ச அந்த உடம்பு அந்த வண்ணம் இதெல்லாம் பார்த்தாலே காட்டு வாசி அப்படி நன்னா தெரியணும். காட்டுல காட்டு வாசியை பார்த்தாலும் சந்தோஷம், அவளுக்கு விவரம் தெரியும். காட்டுக்குள்ள ஜனங்கள் இருக்கிறா பாருங்க, அவளை பார்த்தோம்னா நமக்கு தைரியமா காட்டுல போயிடலாம். அப்ப போய் நமக்கு தெரிஞ்சவா, நமக்கு ஊர்ல பழக்கப்பட்டவாள்லாம் கூண்டு போனா கஷ்டம். அவ எனக்கே வழி தெரியாம நான் சுத்தின்னு இருக்கேன், உனக்கு தெரியும் நினைச்சா உனக்கும் தெரியாதா அப்படின்னு. அதே காட்டு வாசியா இருந்தா அவ எப்படியாவது நம்மளை கொண்டு போய் அவன் காட்டுல புழங்கின்னு இருக்கா இல்லையா? திருவனந்தபுரத்துக்கு உள்ள வந்ததும் நிறைய பேர் பாத்துக்கலாம், பத்மநாப சுவாமி கோயில பாத்திருக்கேன், நிறைய பேர் புதுசா கோயிலுக்கு வருவான். அவளுக்கு வழி தெரியாது, ஏற்கனவே ஒருத்தர் வழி தெரியாம உள்ளுக்கு பூசா வந்து மாட்டி சுத்தின்னு இருப்பான். அவன் எந்த வாசல் வழியா வந்தா எந்த வாசல் வழியா வெளில போனதே அவ சுத்தின்னு இருப்பான். இந்த புதுசா நடைறதா கிழக்கு வாசல் எங்க வடக்கு வாசல் எங்க எனக்கே தெரியாம சுத்தின்னு இருக்கேன், அவளை கெழுங்கோ அப்படின்னு. அந்த மாதிரி காட்டுக்குள்ள காட்டுவாசியா இருந்தா கவலை கிடையாது, நாட்டுவாசியா இருந்தா கஷ்டம். அழகா காட்டுவாசி ஒரு ஆணும் பெண்ணுமா வந்துட்டான். உடனே இளையாழ்வார் இடத்துல ஓடுறான், பார்த்தோம் சந்தோஷம் ஒரு சமாதானம். உடனே அவளும் அவளை பார்த்து எடுத்துக்கிட்டு பார்த்து சிரிச்சுக்கிறா, ஓடி வர்றத பார்த்து அவனை இவ்வளவு ஓடி வந்தான். இப்படிப்பா சார் செய்ய கூப்பிண்டா, என்ன பாஷையில பேசுறதுன்னு ஆனா தானா மாத்திரு பாஷை வந்துடுச்சு. கேட்டார், நீங்க யாரு எங்க போயிட்டு இருக்கீள் அப்படின்னு கேட்டுட்டார். அவசரத்து மாத்திரு பாஷை தானே வரும், வேற பாஷை வராது. உடனே அப்படி கேட்டுட்டார். கேட்ட உடனே அவன் ரெண்டு பேரும் சிரிச்சாதா, நாங்க சித்தாசிரமத்திலேருந்து வரோம், வடக்குலேருந்து ஒரு உத்தர தேசம் சித்தாசிரமம் போயிட்டு வரோம் சார், அதாவது ஆச்சரியமா காஞ்சிபுரம் போயிட்டு இருக்கோன்னுட்டார். எப்படி இருக்கும் காஞ்சிபுரம் போறோம்? உடனே அப்பா இவர் கண்கள்ல இருந்து ஆனந்த பாஷம் வெளியறது காஞ்சிபுரம் ஆகும். இவர் கேட்ட பாஷையினோட பதில் சொல்லிட்டு அது இன்னும் சந்தோஷம். காஞ்சிபுரமா அப்படின்னா, ஆமாம் பா பரவனை பார்க்க போலான்னு போயிட்டு இருக்கோம். இன்னும் குஷியாயிடும், ஆமா பரவன் அவர் சம்பந்தப்பட்ட ஆளுதான் அனுப்பியிருக்கா பரவாயில்ல அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டார். சந்தேகப்பட்ட உடனே அவர் கேட்ட, நானும் உங்களோட வரலாமா அப்படின்னு. உடனே அவர் சொன்ன, அதுக்கு என்னப்பா நீ பாட்டு எங்களோட வாயேன், நீ யார், இங்கன்னு தனியா நிற்கிறாய், அதுவா நான் ஒரு கோஷ்டியோட கங்கா யாத்திரை கிளம்பினேன், டக்குன்னு நான் வழி தவறி வந்துட்டேன்னுட்டா. என்னை கொலை பண்ண முயற்சி பண்ண அந்த விஷயம் தான் சொல்ல, வழி தப்பி போயிடுச்சு. அவளோட போக வேண்டியவன் எப்படியோ எங்கேயோ போக வேண்டியவன் வழி தப்பி இப்படி வந்திருக்கேன்னுட்டா. சரியா அவளோட சேர்ந்து அப்படியே போக வேண்டியதுதான், வழி தப்பி இப்படி வந்துட்டேன் அப்படின்னுட்டா. உடனே பரவாயில்ல வாப்பா அப்படின்னுட்டா. உடனே ரெண்டு பேரும் அழகா நடந்துட்டு இருக்கா, இவருக்கு ஒரு சந்தோஷம், வரதா 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 ஜெபிச்சுட்டே போறா இளையாயிடா, அப்படி நடந்து போயிட்டு இருக்கா. அப்ப உடனே அந்த வேடுவ ஸ்திரீ சொன்னா, இந்த வேடுவனை பார்த்து, ஐயா எனக்கு இந்த பிள்ளைய பார்த்தா எனக்கு என்ன ஏன் பிள்ளை ஏன் பிள்ளைன்னு மனசு அடிச்சுக்கிறது அப்படின்னா. உடனே இளையாழ்வா திரும்பி பார்த்தா, கண்கள்ல ஆனந்த பாஷம், காற்றுல ஒரு அம்மா கிடைச்சிட்டாளே, இவரோ பிராமணர் அவளோ காற்றுவாசி, ஆனாலும் அந்த பிரியம் தானே. உடனே அந்த வேடுவன் அழகா சிரிச்சுட்டே சொன்னான், கவலையே படாதம்மா, காஞ்சிபுரம் போற வரைக்கும் நீ தான் அம்மா, காஞ்சிபுரம் போன பிறகு அப்படின்னா அப்பொழுது நீ தான் அம்மா அப்படின்னு. அழகா அப்படியே மூணு பேரும் நடந்து போயிட்டே இருந்தா, இவருக்கு ரொம்ப சந்தோஷம், என்ன பரோபகாரம், இதுக்கு என்ன பர்த்தி பண்ண போற, என்ன கைமாறு பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தா. இப்படி போயாச்சு, சந்தியா வேலை வந்தாச்சு, இருட்ட ஆரம்பிச்சிருது, காடு வேற சீக்கிரமே இருட்டு வந்துருக்கு. உடனே அழகா ஒரு ஆலமரத்து கீழே போய் தங்கினான். அந்த மாதிரி ஆலவிருஷம் ரொம்ப விசேஷம், வடவிருஷம், பழைய காலத்திலேயே ஒரு வடவிருஷம் உண்டு, வடபத்ர சாயி, சிவில்லிபுத்தூர்ல வடபத்ர சாயி உண்டு, ராமாயணத்திலையும் ஆலவிருஷம், எல்லா இடங்கள்லயும் பார்த்து ஆலவிருஷத்துக்கு ஒரு பெரிய பிராதாண்யம் பல இடங்கள்ல காண கிடைக்கிறது. அந்த மாதிரி அழகா ஒரு ஆலவிருஷத்துக்கு கீழே போய் உட்கார்ந்துட்டான். வீடு வந்துன்னா இதுக்கு மேல பிரயாணம் பண்ண முடியாது, இருட்டா இருக்கு, நாளை காதால பிரயாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற. உடனே அழகா தடுத்துட்டா மூணு பேர், நடந்த கலப்பு, பசி, தாகம், விளையாழ்வாருக்கு இவ அப்படி பண்ணிட்டாளேன் துக்கம் எல்லாம் சேர்ந்து உடம்புல ஒரு அசதி வந்துடுச்சு, அப்படியே வரலா அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டார். உடனே அழகா இந்த வேடுவஸ்தி சொன்ன, குழந்தை நடுவில் படுத்துக்கப்பான்னு சொல்ல, ஒரு பக்கம் வேடுவன், ஒரு பக்கம் வேடுவஸ்தி, நடுவில் இந்த விளையாழ்வார் இப்படி படுத்துட்டார். வரதா திருநேரி அம்மா அப்படின்னு ஒரு பிரார்த்திச்சுட்டார். உடனேயே இந்த வேடுவத்தி சொன்னார், இந்த வேடுவனை பார்த்த, ஐயா ரொம்ப தாகமா இருக்கு, எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுமே அப்படின்னு. உடனே வேடுவன் சத்தம் போட்டார், உனக்கு நேரம் காலமே கிடையாது, இவ்வளவு தூரம் நடந்து வரும்போதெல்லாம் விட்டார், இப்ப படுத்துனோடனே இருட்டின பிறகு தண்ணி கேட்பியோ, எல்லாம் காத்தால பாத்துக்கலாம், பொழுது விடுஞ்சோடனே அழகா பக்கத்து ஒரு கிராமம் உண்டு, அங்க ஒரு சாலை கிணறு உண்டு, அதுல பஸ்டாதான் இருக்கும் ஜலம், காதால எடுக்கிற சும்மா படு அப்படின்னு. உடனே இளையாழ்வாருக்கு துக்கம் நெஞ்சு அடைச்சுதான், என் பிள்ளைன்னு வேற சொல்லிட்டா, அவளுக்கு ஒரு வாய் ஜலம் கூட கொடுக்க முடியாம இப்படி படுத்துட்டு கிடக்கிறேன், என்னத்துக்கு நான் பிரயோஜனம் அப்படின்னு நினைச்சா, காத்தாலும் எழுந்தோடனே முதல்ல அந்த அம்மாவுக்கு ஜலம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணி இப்படி படுத்துட்டா. அழகா தூங்கியாச்சு, படுத்தா உடனே தூங்கியாச்சு, சரீரத்தோட கலப்பா, வரதராஜன் லீலையா, தூக்கம் வந்துடுச்சு. ஆனா இப்ப தூக்கம் வரதுன்றது பெரிய அனுகிரகம், அதுக்காக நிறைய தூங்கின அனுகிரகம்னு அர்த்தம் இல்லை, சோம்பேறித்தனமான தூக்கம் எல்லாம் அனுகிரகம் கிடையாது, நியாயமான தூக்கம், சரீரத்துக்கு வேண்டிய தூக்கம், அது ஒரு பிரம்மானந்தம். பகவத் தியானத்தோட படுத்தம்னா நமக்கு அந்த தூங்கின நினைப்பே தெரியாது, சாதாரண தூங்கினம்னா உடம்புல ஒரு கலப்பு, மனசுல ஒரு அசதி, முக்காசி அதுதான் இருக்கு, மறந்து போய் இன்னைக்கு உத்வேகம் இருக்கு, அவ்வளவுதான். அழகா தூங்கியாச்சு, பொழுது விடுகிறது, புல்லம் சிலம்பினகான் புல்லறையன் கோவிலின் வெள்ளை விழுதங்கின் பேரளவம் கேட்டிலையோ, புள்ளாய் எழுந்திராய், எழுப்பின மாதிரியே இருந்தது, இருக்கு எழுப்பின மாதிரியே இருக்கு. கீசு கீசன் தெங்கும் மானை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ, பட்சிகள் எல்லாம் கிளம்பிற கிளம்ப நன்னா கத்தல், அது காடு வேற நன்னா, எல்லா பக்கமும் பட்சிகள் ரமணீயமயமா அப்படி சந்திக்கிறோம். எழுந்தா பொழுது விடுஞ்சுடுத்து, மம ஆத்தியம் அமங்கலம் நஷ்டம், இனியோட அமங்கலம் எல்லாம் நஷ்டமாயிடுது அப்படின்னு அக்ரூர் போல எழுந்தா, இன்றோடு என் கஷ்டம் எல்லாம் நீங்க எடுத்துன்னு எழுந்தா. வரதா அப்படின்னு பக்கம் திரும்பி பார்த்தா, வேடுவனையும் காணும், வேடுவச்சையும் காணும், சரி எங்கேயாவது காலை கடனுக்காக ஒதுங்கியிருப்பா. இந்த வேடுவன் சொன்னாரு, இந்த சாலை கிணறு பக்கத்து ஒரு கிராமம் இருக்கிறாரு, போகும் அப்படி எப்படி அழகாக நடந்தா, கொஞ்சம் தூரத்திலேயே காடு முடிஞ்சது, அழகா ஒரு கிராமம் தெரிஞ்சது. இந்த வேடுவன் சொன்ன மாதிரியே அங்க ஒரு சாலை கிணறு, அழகாக சாலை கிணறு இடத்துல போனா நிறைய பேர் இப்படி ஜலம் எல்லாம் அது இறச்சுட்டு இருந்தா. உடனே இப்படி பார்த்தா ஜனங்கள்லாம் இப்படி பார்த்தா உடனே அழகா அங்க இருக்க ஸ்ரீகள்லாம் அப்படியே தமிழ்ல பேசிட்டு இருக்கா. உடனே பரவாயில்லையே அப்படின்னு நினைச்சுட்டு அழகா வந்தா இந்தியாவிலே காட்டு பக்கத்துல கூட தமிழ்காரா இருக்கா போல இருக்கு அப்படின்னு அவர் பாட்டுக்கு வந்துட்டார். வந்துட்டு அழகா அங்க இருக்க ஸ்ரீகளை பார்த்து எந்த ஊரம்மா அப்படின்னு கேட்டார். உடனே அந்த ஸ்ரீகள் ஏற இறங்க ஒரு சார்ல பார்த்தா இளையாழ்வார், ஓய் பிராமணா என்ன பரிகாசமோ அப்படின்னா ஒரு கையை கும்பிட எல்லாமே நிஜமாவே தெரியல. உன்னை பார்த்தா இந்த ஊர் கார மாதிரி இருக்கு, எந்த ஊரு கேட்கிற, அது சாலை கணத்து அடியில் நின்று கேட்கிற, நேர பார்த்தா புண்ணிய கோடி விமானம் தெரியலையோ அப்படின்னா. புண்ணிய கோடி விமானம்ன்ற சப்தத்தை கேட்டுன்னு உடம்பு நெடுங்க ஆரம்பிச்சிருக்கும். காஞ்சி வரதராஜனுடைய கோபுரம் தான் புண்ணிய கோடி விமானம், பார்த்தாலே கோடி புண்ணியம், கோடி புண்ணியம் பண்ணாதான் பார்க்க முடியும். அப்படி ஒரு புண்ணிய கோடி விமானம், பார்த்தாலே புண்ணியம் கோடி, புண்ணியம் கோடி பண்ணாலொழிய அந்த கோபுர தரிசனம் கிடைக்கா. புண்ணிய கோடி விமானம் தெரியலையோ, இது காஞ்சிபுரம்னு தெரியலையோ அப்படின்னு உடனே தூக்கி வாரி போட்டது இளையாழ்வார்க்கு. சொப்பனமா சத்தியமா அப்படின்னு புரியல. இப்படி முகம் கண்கள்லாம் அப்படி அகண்டு விரிஞ்சது. இப்படி ஒரு சாரை பார்த்தா உடனே இன்னொரு ஸ்திரீ, என்னப்பா என்ன எப்படி பார்க்கிறாய், இது சத்தியமா காஞ்சிபுரம் தான், அதோ வரதன் சந்திரி தெரியலையா, கோபுரம் தெரியலையா அப்படின்னு. இன்னைக்கும் அந்த சாலை கிணறு அப்படியே ஜலம் சாப்பிடணும் அப்படி இருக்கும். கங்கா காவேரி எல்லாம் தொட்டு போயிடுவான், தாமிரபரணியும் தொட்டு போவான். இந்த சாலை கிணற்றின் ஜலம் அது தெய்வீகம். தூக்கி வாரி போடுறது இவருக்கு, என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு தெரியல, ஒன்னும் புரியல. அதுக்குள்ள டக்குன்னு சரி, அவள் தீர்த்தம் கேட்டாளே அப்படின்னு எடுத்துக்கொண்டு கொடுக்கல. அதுக்குள்ள டக்கு மறந்து போயிடுறது எல்லாம். கரெக்டா ஜலம் எடுத்து கொடுத்தா, ஒரு தடவை கொடுத்தா, ரெண்டு தடவை கொடுத்தா, இன்னும் வேணும் இன்னும் வேணும்னா, மூணாவது தடவை கொண்டு கொடுக்கும்பொழுது இந்த வேடு வேணும் வேடு வச்சியும் காணாமல் போயிட்டான். அப்படி சொல்றதும் உண்டு. இவர் வந்தார், ஜலம் எடுக்க வந்தார், புண்ணிய கோடி விமானம் காஞ்சிபுரம்னு தெரிஞ்சது. உடனே யார் இவார்கள் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள அந்த வேடுவன் வேடு வச்சு எங்க போனான்னு தெரியல, அப்படியே மறைஞ்சு போயிட்டான். இவர் தேடவே இல்லை. உடனே காஞ்சிபுரம் தெரிஞ்ச விழுந்து தடிச்சுட்டு ஓடுறார் பரதனுடைய சன்னிதானம். பரதால் கத்திண்டு ஓடுறார், பித்து பிடிச்சா போல கிட்டு 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 ஓடினார். ஒரு தடவை ஜலம் கொடுத்தா அழகா குடிச்சா, ரெண்டாவது ஜலம் கொடுத்தா குடிச்சா, இன்னும் கொஞ்சமான குழந்தைன்னுட்டா, மூணாவது எழுத்துல வர்றதுக்குள்ள கிளம்பி போயாச்சு வேடுவனும் வேடு வச்சு. யாரும் தெரியலையே வந்தது அப்படின்னு நேர ஓடினார் வரதராஜன் சன்னதிக்கு. புன்னகை மன்னன் அழகு சிரிப்புன்னா வரதன் தான், பிரசன்ன வசனமான ஒரு மூர்த்தி. உள்ள கோவில்குள்ள ரொம்ப நெருங்கினா முகம் முழுக்க பிரசன்னமா அப்படி சிரிப்பாரு. அந்த ஒரு பிரசன்னம் வரதன் தான், வரதனுக்கு சமானம் வரதன். அழகா இன்னைக்கு ரொம்ப அழகா சிரிக்கிறார் வரதன். ஓடினார் கைய கூப்பிட்டு கதறி கதறி அழகா. ஏன்னா இந்திய மலைக்கும் காஞ்சிபுரத்துக்கும் 750 மைல் தூரம், ஒரு மைலுக்கு கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர், எத்தனை கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர் கணக்கு வச்சுக்கோங்களேன். 1000 கிலோமீட்டர் ராத்திரி தூங்கி இருக்கார், பொழுது விடுஞ்ச உடனே காஞ்சிபுரம். நம்ம எல்லாம் ட்ரெயின்ல ஏறுவோம் இல்லையா, ராத்திரி ட்ரெயினை பிடிச்சி பரத்தில் அப்படி படுத்துட்டோம், காலங்காத்தால ஊர் வந்து லாஸ்ட் ஸ்டேஷன் இறங்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி ராத்திரி படுத்தார், பரத்துல படுத்தார், ஆலமரத்து கீழே ஒரு பருத்து போட்டார், அதை படுத்தா தன்னை முழிச்சு பார்த்தா காஞ்சிபுரம். அழுங்காம குழுங்காம ட்ரெயின் எல்லாம் இங்கே நிக்காம, ஸ்வீச்சின் சத்தம் எல்லாம் போடாம, வேர்த்து விரிவிருக்காம குளிராம பக்குவமா கொண்டு வந்து சேர்த்துட்டார் காஞ்சிபுரத்தில். ஆனந்தம் தாங்க முடியல, எப்படி நடந்தது அதிசயம் அவருக்கு ஒன்றும் புரியல. அப்ப திருக்கட்சி நம்பிகள் பெருமாளுக்கு அப்படி ஆலவத்த கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க. ஆலவட்டம் அப்படின்றது இந்த பண ஓலையை விசிறியா வச்சுறது பேர் ஆலவட்டம் அப்படின்னு. இன்னைக்கும் கோவில்கள்லாம் ஆலவட்ட கைங்கரியம் அப்படின்னு உண்டு. அப்படியே நேர்த்தி திருநெல்வேலியில இருந்து கிளம்பி வரும்பொழுது நாங்குநேரி வானமாமலை திவ்ய தேசம் போயிட்டு வந்தேன். ஆலவட்டம் இவ்வளவு பிரிச்சு, அந்த அப்படி ஒரு பண ஓலை எங்கே தான் பிடிச்சாங்க எனக்கு தெரியல, இவ்வளவு பிரிச்சு கை கண்டவர் இவ்வளவு பிரிச்சு இருக்கு. அது அழகாக கைப்பிடி வச்சு நகர நித்தியம் பெருமாள் கொண்ட ஓ உண்டு அப்படின்னா, அசன் தொட்டு பார்க்கலாமா அப்படின்னு தொட்டு என்ன ஓய் நல்லா ஆலவட்ட கைங்கரியம் பண்ணுங்க கொடுத்துட்டா கையில். அவர் பெருமாள் அழகா தாயார் எல்லாம் அவர் சும்மா ஒரு விசிறி விசிறா நாலு பேருக்கு சேர்ந்து காத்து வருது. அவ்வளவு பெரிய விசிறி நாலு பேருக்கு சேர்ந்து நிஜமாவே நினைச்சேன் ராமானுஜ வைபவம் சொல்றதுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணிட்டார். ஆளவட்ட கைங்கரியம் வானமாமலை கோத்தாத்ரி நாதன் ஆச்சரியம் சீவண்டி பித்தர் போனா எப்பொழுதும் ஆண்டாள் கொடுத்துருவார் ஆளவட்ட கைங்கரியம் அது சுகம் அது அந்த பிடிச்ச அப்படியே பெருமா இருக்கு. அந்த வீசர் இவ்வளவு பெரிய ஆளவட்டம் எங்கேயும் பார்த்ததே கிடையாது. இப்பதான் முதல் தடவை அங்க பார்த்தேன் பல 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 அப்படி ஜம்மன் அந்த பண ஓலை அப்படி விசிறிய அரைச்சு அழகா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க இளையாழ்வாருடைய அந்த பிரேம அதிசயம் இந்த அனுபவம் அவர் பார்த்தோம் ஏதோ பகவத் கிருப்பையும் தெரிஞ்சு கொடுத்த வெள்ள வந்தார் என்ன இளையாழ்வா சொல்லும் அப்படின்னார். எங்க கங்கா யாத்திரை போனால் வந்துவிட்டாளா அதுக்குள்ளேயா அப்படின்னார். அவர் எல்லா விஷயத்தையும் சொன்னார். அவரிடத்த மட்டும் உண்மையே சொல்றேன் பக்தர் அதனால ரகசியமா இந்த மாதிரி கொலை பண்றதுக்காக முயற்சி பண்ணான் கோவிந்தன் எழுதி வச்சா அப்படி வந்துவிட்டேன் ராத்திரி ஒரு வேடுவனும் வேடு வச்சியும் வந்தா அடுத்தா கதை முடிச்சு பாக்குறேன் அவ ரெண்டு பேரையும் காணல. அவ சாலைக்கடன் ஒண்ணு சொன்னா அது என்ன ஊர்னு எது விசாரிச்சு அப்பதான் ஸ்ரீகள் சொன்னா அப்பதான் காஞ்சிபுரம் 750 மைல் தூரம் எப்படி ராத்திரி தூங்கும் போது வந்தேன் எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு கதை வரதனுடைய கிருப்பேன்னு புரியறது மத்தபடி எனக்கு ஒண்ணும் தெரியல அப்படின்னா உடனே திருக்கட்சி நம்பி வரதன் அவர் பார்வை பார்த்தார். என்ன வரத என்னமோ சொல்றாருன்னா வரதன் சிரிச்சார். அந்த வேடுவன் வேஷத்தை அவர் காண்பிச்சு கொடுத்துட்டார். ராத்திரி வந்த வேடுவன் நான் தான் வேடு வச்சு பெருந்தேவி தான் இதே பார்த்ததை அடைஞ்சிட்டு இருந்தோம் குழந்தை கூப்பிட்டு அவனோட போய் ராத்திரி தூங்கிட்டோம். அப்ப உடனே திருக்கட்சி நபி பார்த்தா கேட்டா அப்ப ராத்திரி நான் உனக்கு சைனத்துக்கு நான் ஆளவட்ட கைங்கரியம் பண்ணேன் அங்க இல்லையோ அப்படின்னா இங்கேயும் இருந்து அங்கேயும் போனேன். உடனே பார்த்தா இங்கேயே இருந்தா உனக்காக அங்கேயே போன அவனுக்காக பெருமாள் ஒரே சமயத்தில் எல்லாருக்கும் வருவார். அது பகவத் கிருப்பை. ராத்திர 10 பேருக்கு எல்லாம் 10 பேர் கூப்பிட்டாலும் 10 நபர் வருவார். திருவனந்தபுரத்தில் எத்தனை ஜந்துக்கள் இருக்கும் நம்மள ஜந்து தானே எத்தனை ஜந்துக்கள் கூப்பிட்டாலும் பத்மநாபர் வருவார். கூப்பிடுறதுக்கு ஜந்துவை பத்மநாபர் தேடி இருக்க இன்னைக்கு ராத்திரியாவது கூப்பிடுங்க பத்மநாபா வந்துடு அப்படியே ஒரு பிளாக்மெயில் பண்ணுங்க வரதன் வந்தாரோன்னு வரலன்னா நான் காஞ்சிபுரம் போயிடுறேன்னு சொல்லிடுங்க. வரலன்னா காஞ்சிபுரம் போயிடுறது ஸ்ரீரங்கம் போறேன் இல்லைன்னா குருவாயூர் போயிடுறேன் வந்து ஓமரியாவது நீ காப்பாத்திக்கும் உன்னிஷ்டம் இன்னிஷ்டம் அப்படின்னு சொல்லிடணும். தப்பே இல்லை நம்ம பெருமாள் தானே நம்ம பத்மநாபரிடத்துல நம்ம சண்டை போடாம வேற யார் சண்டை போட போறோம். அவர் கூட என்ன கோர்ட்டு கேஸ் எல்லாமே சண்டை போடுவோம் நம்ம போடப்படாதா. 1.5 லட்சம் கோடிக்காக வக்கீல் ஜட்ஜு டிவிக்கார அரசியல்வாதி எல்லாரும் சண்டை போடும் போது நமக்கு ஒண்ணு 1.5 லட்சம் கோடி பெருசு இல்லை. பத்மநாபர் சௌக்கியமா இருக்கணும் தானே ஆசை. அதனால அவளை விட நமக்கு தான் உரிமை ஜாஸ்தி. அவர்கள்லாம் அந்நிய பிரயோஜனர்கள் நம்ம எல்லாம் அனநிய பிரயோஜனர்கள் அந்நிய பிரயோஜனர்கள் இது போகணும் அது போகணும் பத்மநாபன் பிடிக்கிறார். நமக்கெல்லாம் ஒரே பிரயோஜனம் அனன்ய பிரயோஜனம் பத்மநாபன் மட்டும்தான். அதனால ராத்திரி பத்மநாபனை பிளாக்மெயில் பண்ணும் சொல்லியிருக்கார். காஞ்சி வரதன் வந்தாரா நான் ராமானுஜரோ இளையாழ்வாரோ தெரியாது ஆனாலும் உன் ஊர்ல இருக்கேன்ப்பா நான் டெய்லி கோவிலுக்கு ஊர்ல பரவலா பேசிக்கிறா நான் பத்மநாபா சொல்றேன் சொந்தக்காரர்களுக்கு தெரியும் அதனால மரியாதையை நீ காப்பாத்திக்கோ அப்படின்னு பாரத பத்மநாபர் திருவடிகளை போட்டுடு ஆச்சரியம். உடனே இவர் கண்கள் ஆனந்த பாஷன் திருக்கட்சி நம்ம இருக்கி ஒரு ஆலிங்கனம் பண்ணின்றார் இளையாழ்வார். இளையாழ்வார் அப்படி பார்த்தார் இந்த ஆலிங்கனம் அவருக்கு கடாலிங்கனம் அந்த தேகத்தை அவர் இழுத்த ஒரு ஆலிங்கனம் ஒன்றும் புரியல இளையாழ்வார். சுவாமி என்ன அப்படின்னா இளையாழ்வார் இது பாக்யவான் அப்படின்னார். என்ன சுவாமி சொல்றீங்க புரியலையே அப்படின்னார். அப்ப திருக்கட்சி நம்பிகள் சொன்னார் ராத்திரி வந்த வேடுவன் வரதராஜன் வேடுவச்சி பெருந்தேவி தாயார் அப்படின்னு அழகி பெருந்தேவி பல 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 பலன் இருப்பா செண்பகம் எல்லாம் வச்சிருந்த அவ ஒரு அழகி ரங்கநாயகி ஒரு அழகி அலந்தேல் மங்க அவ ஒரு தனி அழகி ஹரிலட்சுமி அழகி உங்களுக்கு தெரியல அவ்வளவு நான் சொல்ல முடியும். ஹரிலட்சுமிக்கு ஒன்றும் குறைச்சில்ல பத்மநாபருடைய ஸ்ரீதேவி அழகி நிஜமாவே எந்த அலங்காரமும் இல்லாத ஒரு அழகி பெருந்தேவி அலந்தேல் மங்கா ரங்கநாயகினா கூட அலங்காரம் நாள் ஒரு மேனியும் விதவிதமான அலங்காரம் அலங்காரமே பண்ணிக்காம ஆத்துக்கார அலங்காரத்தையே பார்த்துட்டு இருக்க ஒரு பத்திவிரதா யாருன்னா ஹரிலட்சுமி தலைவர் பூ கூட சூடிக்கிறத பாவம் தேமேனு உட்கார்ந்து ஆத்துக்கார அழகே எங்காரு ஒரு அழகா இருக்காரு அப்படின்னு மயங்கி 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 உட்கார்ந்து இருக்கார். அவளை அவரை விட இவளுக்கு கவலை 1 லட்சம் கோடியை காப்பாற்றவே அவளுக்கு தான் கவலை இவருக்கு என்ன கவலை இவருக்கு ஒரு கவலையே கிடையாது எல்லாரும் சிந்து முடிஞ்சுட்டு இவர் தேமேனு படுத்துட்டு இருக்கார். நம்முடைய கவலைகள் ஹரிலட்சுமி தாயாருக்குதான் தெரியும் ஸ்ரீதேவிக்கு பூதேவிக்கு தானே தெரியும் தேவேன்னு இருக்கக்கூடிய ஒரு தாயா பெருந்தேவி வந்து அந்த மூக்கு புல்லக்கு அந்த மூக்குத்தி எல்லாம் போட்டுண்டு திருமஞ்சனெல்லாம் ஆன பிறகு பெருந்தேவி தாயார பார்க்கணும். அம்மா பெருமாளோட சேர்த்தியில எல்லாம் பார்க்கணும், ஊஞ்சல் சேவையெல்லாம் பார்க்கணும். நீ உழுக்க பார்த்துருக்கலாம் பெருமாள் எப்படி பிரசன்னமோ அதுபோல தாயாரும் பகு பிரசன்னம் பெருந்தேவி தாயார். ரொம்ப ஆச்சரியம், எல்லா கோவில்கள்லையும் போனா பெருமாளுடைய மூர்த்தி நமக்கு ஞாபகம் இருக்கும். தாயார் மூர்த்தியை ஞாபகம் வச்சுக்கிற கஷ்டம், எல்லா தாயாரும் ஒரே மாதிரி இருப்பார், கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். அது நவதிருப்பதி போயிட்டு தாயார ஞாபகத்துக்கு ரொம்பவே கஷ்டம், எல்லா தாயும் ஒரே மாதிரி அச்சடிச்சா போலவே இருப்பார். அத்தனை விசேஷம் அவருக்கு அப்படியே நெடுங்கிற இளையாழ்வாருக்கு. பெருந்தேவி தாயாரா, பரதனா பரதனா, ராத்திரி வேடுவன் வேடு வச்சியா வந்தது என் பரதனா, என் பெருந்தேவி தாயாரா, நெடுங்கிறார் என்ன சுகம். ஆனா இப்ப தெரிய அவ முகம் ஞாபகம் இருக்கு, ஐயோ பரதன் இருக்கா பிடிச்சிட்டு ஓடி போயிருப்பேன், காஞ்சிபுரத்துக்குள்ள வரணும் நேர பரமபதிக்கே போயிருப்பேன், ஐயோ வரதன் தெரியலே பெருந்தேவி தாயாரு காலை தொட்டு சேவிக்கலையே, வரதன் தொட்டு சேவிக்கிறது கஷ்டமாச்சு, பாண்டவனை தொட்டு சேவிச்சுள்ளா பாண்டவன் ருக்மிணியை வர அதை யாரையும் தொட்டு சேவிக்க முடியாது நம்மளால, ஐயோ வரதனா 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 என் வரதனா. திருக்கச்சிரிகள் சிரித்தார், உம்ம வரதனேதான், அச்சோ தாயார் சனம் கேட்டாரே நான் கொடுக்கலையே கொடுக்கலையே அப்படின்னு கதறினார். அப்ப உடனே திருக்கச்சி நம்பிகள் சொன்னார், தாயாருக்கு உன் கையினால தீர்த்தம் வாங்கிக்கணும்னு ஆசைப்பா, அதனால எந்த சாலை கிணற்றுல இருந்து நீ ஜலம் எடுத்து அதே சாலை கிணற்று நித்தியம் தாயாருக்கு திருமஞ்சனத்துக்கு ஜலம் கொண்டு வா அப்படின்னு உத்தரவு கொடுத்துட்டான். கைங்கரியம் கிடைச்சிருந்து பாருங்க இத்தனை எப்படி நடந்தது, யாதவ பிரகாசன் இவரை கொலை பண்றதுக்காக அழிச்சுட்டு போனதுனாலே நம்மளெல்லாம் யாரும் வரமாட்டேங்க அப்படி, நமக்கெல்லாம் கொலை பண்றதுக்கு வரவே வரல, சிக்கன் முடியும் கொசுதான் வருது முட்டி வெடிக்கிறதுக்கு கழுத்து வெடிக்கிறதுக்கு இவ்வளவுதான் வரது, இல்லாட்டி ஒரு நாய் அடிக்கிறது அதுக்கு ஒரு ஊசி போட்டா சரியா வரும், பதினாறு ஊசி வருது ஒரே ஒரு ஊசி போடும், ஒண்ணு இரண்டு கசிப்பு மாதிரி நமக்கு யாராவது அமையணும், இல்லாட்டி யாத்திர பிரகாசம் மாதிரி யாராவது அமையணும். இப்ப தானாவே பத்தனாவது ஓடி வந்துருவார் நிஜமாவே, சந்தனஹஸ்வத்து தத்ர தத்ர ஜகத்குரு பவதர்ஷனம் புனர்பவ தர்ஷனம், கஷ்டத்தை கொடுன்னு கேட்கிறாளே குந்தி, கஷ்டம் வேணுமா ஐயோ கஷ்டம் போகணும், கஷ்டம் வேணும்னு கேட்கிறாளாம் குந்தி, என்ன கண்ணனுடைய லீலைகளை அனுபவிக்கலாமே, எவ்வளவு கஷ்டம் வரட்டமே பார்த்துடலாமே, பிரபு இருக்கானே இப்படி ஒரு பயங்கரம் நடக்கிறே வச்சுக்கோங்களேன், இளையாழ்வாருக்கு இப்படி வரதராஜன் பெருந்தேவி தாயா நடுவில் படிக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குமா, ஒரு பக்கம் வரதராஜன் ஒரு பக்கம் பெருந்தேவி தாயா நடுவில் குட்டி குழந்தைகள் அப்பா அம்மா ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் மேலே காலை போட்டு படுக்குமே அந்த மாதிரி ஜம்முன்னு படுத்துட்டு இருந்திருக்கேன், ஒரு ராப்பொழுது ஜம்முன்னு படுத்துனேன், இன்னைக்கு ராத்திரி கூட நீங்க படுத்துவேன் யாரும் வேண்டாம்னு, நீங்க பத்மநாபர் மேலே ஏறி படுத்துங்க அவரே படுத்துட்டு பெருமாள் தானே, பதினாலு நின்ற மூர்த்தி பதினாலு படுத்தினால் 18 அடி நம்ம உடம்பு ஆறு அடி தானே, காலை பிடிச்சி அவர் முட்டி அளவுக்கு படுத்து இப்படி படுத்தினாலே போதும், எத்தனை ஆச்சரியம் பத்மநாபன் திருமேனி, மிருதுவாச்ச பவளமல்லியை விட மிருதுவானவன், தாமரை புஷ்பத்தை விட மிருதுவானவன் உள்ளவா பத்மநாபன், சுகமா படுத்துட்டா கதறி கதறி எழுறார், அச்சோ வரதன்னு தெரிஞ்சு தெரியாம விட்டுட்டேனே விட்டுட்டேனே விட்டுட்டேனே, ஏகநாதர் கதறார் இல்லையா 12 வருஷ கால பரியந்தம் துவாரகா தீசன் சேவகம் பண்ணிருக்கான நடுங்கிறார், அச்சோ நீனு தெரிஞ்சுதான் உன்னை படிக்க வச்சு நான் காலம் வீட்டிருப்பேனேப்பா, நீ என் கால பிடிச்சியேன்னு கதறார், அந்த மாதிரி வரதா 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 அப்படின்னு கதறார், அவர் சமாதானம் பண்ண தெரியல யாருக்கும் ஒன்னும் புரியல, திருக்கட்சி நம்பிகள் சொன்னார் விஷயம் முழுக்க சொல்லல, பரதராசனும் பெருந்தேவி தாயாரும் விந்தியமலையில வழிதப்பி போன இவர் ராத்திரி கூட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டார், உடனே அத்தனை பேருக்கும் இவர் மேல ரொம்ப பிரியம் வந்துடுத்து ஓடினார் பெருந்தேவி தாயார், கதறிக்கவே அம்மா நீ தண்ணி கேட்ட நான் கொடுக்கலையே கொடுக்கலையே அப்படின்னு புலம்பினார், தாயார் இப்ப பதிலே பேசலையே, பரதன தாயார் இப்ப காட்சி கொடுத்து பேசப்படாத பேசலையே, ஏன்னா அவனுடைய அந்த சுகம் அது ஒரு சுகம், அது ஒரு ஆனந்தம், அது சர்ப்ரைஸ் கிஃப்ட் அவ்வளவுதான் நமக்கு, உங்களுக்கு சாதாரணமா புரியுது சர்ப்ரைஸ் கிஃப்ட், பெருமாள் தவிர வேற யாரும் நமக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க முடியும், பந்துக்கள்லாம் சர்ப்ரைஸ துக்கம் கொடுப்பான், எதிர்பார்க்கவே மாட்டோம் தலைமையில கொண்டு இடிய போடுவான், பெருமாள் விதவிதமான அனுகிரகம் ஒண்ணுதான் பண்ணுவான், பகவான் மனவாசம் வந்தான் சர்ப்ரைஸ் கிஃப்ட் ரிஷிகளுக்கு எல்லாம், ராமனை பார்க்கணும் அவனே வந்து நம்ம இடத்துக்கு நாட்டுக்குள்ள போய் எப்படி பார்க்கறேன்னு நினைச்சது அவனே வந்துட்டானா அப்படின்னு சூப்பராக அதை விட சந்தோஷம், சர்ப்ரைஸா பார்த்துட்டா ராமன், அதை விட அவளுக்கு டபுள் சர்ப்ரைஸ் எதுன்னா பகவான் லங்கைக்குள்ள ஆஹா நம்ம ஏரியாக்குள்ள வந்துட்டானே பரவாயில்லையே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாள், ஆச்சரியம் பரமானந்தம். வாழ்க்கையில கஷ்டம் மறந்து வச்சுக்கோங்களேன், அதுல பகவத் அனுகிரகம் இருக்கு, அதை புரிஞ்சுக்கோங்க. நினைச்சது நடக்கலையே, பிளான் பண்ணது நடக்கலையே அப்படின்னா நீங்க பிளான் பண்ணது தப்பு, நீங்க நினைச்சது தப்பு. பகவான் அதோட புரிச்சு அதோ பண்றான், சத்தியம் அதுதான். குருவனுக்கு சுருச்சி பண்ண அவமானமே ஸ்ரீஹரிய கொடுத்து கொடுத்து, பிரகலாதனுக்கு இரண்ய கசிப்பு பண்ண கொடுத்த கஷ்டமே அவனுக்கு நரசிம்மமூர்த்தியை கொடுத்து கொடுத்து, இளையாழ்வார்க்கு யாதவ பிரகாசர் பண்ண குலவன் திட்டமே வரவராஜனை கொடுத்து கொடுத்து, இதுதானே பரமபாக்யம். எல்லாத்திலையும் பகவத் அனுகிரகம் இருக்கு, கெட்டவா மூலமாவும் நமக்கு ஒரு நல்லது இருக்கு. அக்ரூரர் போய் கிருஷ்ணன் ஐஷிண்டுமான்னு சொன்னது வசுதேவர் இல்லை, தேவகி இல்லை, கிருஷ்ணன் இல்லை, கம்சன். அழகா சஞ்சயனுக்கு திவ்ய திருஷ்டிய குடும்பம்னு சொன்னது திருதராஷ்டிரன். மகாபாவி தான் ரெக்கமெண்டேஷனே பண்றான், எனக்கு பார்க்க வேண்டாம், சஞ்சயனுக்கு திவ்ய சக்தியை குடும்பம் அவன் பார்த்து சொல்லட்டோம்னா. வேதவியாச நேரம் வந்து இவங்கிட்ட தான் கேட்கிறார், உனக்கு திவ்ய திருஷ்டி தரேன்டா பாரு, என் குளம் வகிக்கிறதெல்லாம் நான் பாக்குறதா இல்லை, எனக்கு வேண்டவே வேண்டாம். அதனால சஞ்சயனுக்கு திவ்ய திருஷ்டி கூட ரெக்கமெண்ட் பண்ணது இவன், சஞ்சயன் கண்கள் ஆனது. அதனாலதான் பாகவதத்துல முதல் கண்டத்துல திருதராஷ்டிரன் காந்தாரியம் ஒரு நாள் ராத்திரி கிளம்பி போயிடுறா புத்திரனோட, அடுத்த நாள் காதல் யுதிஷ்டன் வரும்போது சஞ்சயன் ஓன்னு தலையில கை வச்சு அழிஞ்சிருக்கார். திருதராஷ்டிரன் யாரும் அழுவாளா, அப்ப ஒழிஞ்சு தொலைஞ்சா நிம்மதியா பட்டாசுரி செல்வ கொண்டாடும், தலையில கைன்னு ஓடு அறாரு. ஏன்னா அவர் தானே எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணார், அவரால் தானே நான் பகவத்கீதை கேட்டேன், விஸ்வரூப தரிசனம் பார்த்தேன், பகவத்கீதை உபன்யாசம் முத முதல்ல பண்ணதுகாருன்னா சஞ்சயன் தான். அதுக்கப்புறம் தான் மற்றவாள் பண்ணிட்டு இருக்கோம். சஞ்சயனை தவிர யார் பண்ண உபன்யாசம் இன்னி வரைக்கும் யாருக்கும் புரியுது. சஞ்சயனுக்கு அப்புறம் புரிஞ்சது அப்படின்னா சங்கரர் பண்ணது, ராமானுஜர் பண்ணது, சைத்தன்யர் இவா சொன்னது தான். அதுக்கப்புறம் பின்னாடி வந்தவா யார் சொல்லி பகவத்கீதை இன்னி வரைக்கும் யாருக்கும் புரிஞ்ச மாதிரி ஒரு மாயை, அவ்வளவுதான், யாருக்கும் புரியல, ஆச்சரியம். அதனால மகாபாபிகள்னாலே நமக்கு கஷ்டம் கொடுக்கிறவர்கள்னாலே நமக்கு ஒரு பகவத் அனுகிரகம் காத்துங்கிறது நன்னா ஞாபகிச்சுக்கோங்க. நமக்கு யார் ரொம்ப கஷ்டம் கொடுக்கிறாளோ அவ மூலமாகவே நமக்கு பரம அனுகிரகம் காத்துருக்கு, நன்னா ஞாபகிச்சுக்கோங்க. மக்கள் அந்த பாடுபடுத்துறது கம்சன் தான், தேவக்கு அந்த பாடுபடுத்துறதே கம்சன் தான், ஆனா அவன் மூலமாக தான் கண்ணனே கிடைச்சான், நன்னா ஞாபகிச்சுக்கோனால. இவனை கஷ்டப்படுத்தி தொடையறாளே, இவனை படாத பாடுபடுத்தி தொடையறாளே அப்படின்னு மனசு கசந்து போகாதீங்கோ. அது கசந்து போனா பத்மநாப லீலையே பத்மநாப அனுகிரகத்தை உதாசீனம் பண்றது, தள்ளி விட்டுடுறது. ஒவ்வொரு கஷ்டத்திலையும் பிரபுவுடைய லீலை, அத்த ஆச்சரியமான லீலை. இந்திரன் பெரிய கஷ்டத்தை கொடுத்தான் கோகுலத்துக்கு, என்ன நஷ்டமாயிருந்தவாளுக்கு, கிரிதாரியா பிரபு நின்றுட்டான், கிரிதாரி கிரிதாரி கிரிதாரின்னு சொல்லிட்டாளா இல்லையா. அந்த கஷ்டத்தை மட்டும் அவன் கொடுக்கல அப்படின்னா பகவானுடைய சக்தியை ஏழு வயசுல வரலாம் பார்த்துக்க மாட்டான். அதனால நம்ம எல்லாம் தேங்க்ஸ் இந்திரனு தான் சொல்ல, கிருஷ்ணன் சொல்லப்படாது. மகாபாபிகள்னால பெரிய நல்லது அண்ணிலேருந்து நடந்துட்டேதான் இருக்கு. அழகா ஒருத்தர் பத்மநாபர் கோவில் கேஸ் போட்டார், நமக்கு தெரிஞ்சு கொடுத்தோன்னு பத்மநாபர் மகிமை சொன்னவர் என்னமோ போயிட்டார், அவர் எப்படி போனாரோ எதுக்கு போனாரோ அவர் பத்மநாபர் விளையாட்டு. அதனாலதான் நமக்கு ஒரு பயம் வந்துருக்கு, 1,00,000 கோடியா அப்படின்னு பிளாக் காஸ்டர்லாம் வந்து நிக்கிறாள், பாவம் எங்கேயோ இருந்தவாள் நீ பத்மநாபர் காவல் காத்து நிக்கிறா, கருப்பு ட்ரெஸ் எல்லாம் நினைச்ச பத்மநாபர் கருப்பு போட்டு அழையிறாள், கையில ஒரு துப்பாக்கி வச்சு அப்படி நடக்கிற நடைய பார்க்க நாங்களா பத்மநாபருடைய கமாண்டோஸ் அப்படின்னு. பாவம் அரசியல்வாதி பிரதமர் வந்து பின்னாடியே ஓடிந்தவள் பரம பாக்கியம், நாங்களா பத்மநாபருடைய கமாண்டோஸ் அப்படின்னு நிக்கிறாள், எப்பேற்பட்ட பாக்கியம்லாம் நிக்க முடியுமா, எப்பேற்பட்ட பாக்கியம். அதனால எல்லாத்திலையும் ஒரு நன்மை இருக்கத்தானே செய்யறோம். விளையாடுவார் பார்த்தார் கதறி கதறி எழுறார், அம்மா எடுத்து போய் சொன்னார், அம்மா சந்தோஷப்படுறா, குழந்தைய நீ பாக்கியவாண்ட நடந்து உன்னை குழந்தைய எடுத்த நான் பாக்கியவதின்னு சார். எப்படி ஒரு அம்மா பார்த்துக்கோங்க, சுனிதி மாதிரி ஒரு அம்மா. ஆச்சரியம், ஊர் முழுக்க எல்லாரும் வந்து 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 பேசுற விஷயம் என்னன்னா, ஒரு வழியில தப்பி போயிட்டா காட்டுல வரதராஜன் பெருந்தேவி வந்து காப்பாத்தி வழி நடத்தி காஞ்சிபுரம் கொண்டு விட்டுருக்காரு, இவ்வளவுதான். கொலை பண்ண போனதெல்லாம் விட்டாச்சு, இவ அழகா அப்படி கங்கா யாத்திரை போயாச்சு. வரதராஜன் கோவிந்தர் மனம் சமாதானப்படுத்திட்டான், அவருக்கு நேரடியா வரதன் பேசுறது புரியல, ஆனா அண்ணா காஞ்சிபுரம் போய் சேர்ந்திருப்பா, அதான் வரதன் பார்த்துப்பா அப்படின்னு மனசுல அந்த டக்குன்னு அந்த பயம் விட்டு போயிடுது. யாருக்கா உடம்பு முடியல ஹாஸ்பிட்டல் கொண்டு அட்மிட் பண்றோம், ஒன்னும் பயப்படுறதுங்க டாக்டர் சொன்ன உடனே மனசு பாரம் டக்குன்னு அப்படி விட்டு போயிடுது. அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது இல்லையா, அது போல வரதன் நம்பிக்கையை கொடுத்தா மனசுல பாரம் விட்டு போயிடுது. அழகா எல்லாரும் போய் கங்கா யாத்திரை ஜோரா கங்கையில முங்கினா, அத்தனை பேரும் முங்கினா கொலை பண்றதுக்கு போயிட்டு, நல்ல வேலை அழகா கங்கையில முங்கினா. முங்கின கூட்டத்துக்கு ஒன்னும் கிடைக்கல. இளையாழ்வார காப்பாத்தின கோவிந்தர் முங்கி எழுந்தார், கயிறு ஏதோ அகப்பட்டது. என்னடா ஏதோ அகப்படுறதே, இந்த கையில எடுத்துட்டு வெளில வந்தார் கங்கையிலேன்னு பார்த்தா கயிறு அழகா ஒரு சிவலிங்கம். இத்தனை பேர் பிளான் பண்ண ஆளுக்கு கிடைக்கல. இளையாழ்வார் பாகவத கைங்கரியம் பண்ணவருக்கு சிவபெருமான் கையில வந்துட்டார். அகம் செய்யவ அச்சுத பிரிய, அச்சுத பிரியன் அப்படின்றார் இல்லையா அழகா. பிரகேதஸ்கெல்லாம் சொல்லும் போது சொல்றார், யார் ஹரிபக்தி பண்றாளோ அவளுக்கு நான் ரொம்ப பிரியமானவன் அப்படின்றார். அந்த மாதிரி பாகவத பிரீத்தியர்த்தம் அழகாக வந்துட்டார். உடனே யாதவ பிரகாசன் சொன்னார், கங்கா யாத்திரை பயன் கொடுத்தது கங்காதரனே கைபுகுந்தான் அப்படின்னு. உடனே அவருக்கு லிங்கம் கை கொணர்ந்த நாயனார் அப்படின்னு ஒரு பேர் வந்துடுத்தோம் இந்த கோவிந்தருக்கு. அழகா திரும்பி எல்லாரும் கங்கா யாத்திரையெல்லாம் போயிட்டு அழகா வரா, வர வழியில அப்படி இந்த சிவலிங்கத்தை தூக்கிட்டே வராது கோவிந்தர். அப்ப ஒரு சுத்தில அவர் சொன்னார், இந்த மூர்த்தியை நான் பிறந்த ஊர்ல பிரதிஷ்ட பண்ணிட்டு வரேன், மதுர மங்கலம்னு பேரு. மழை மங்கலம் அந்த காலத்தை பேர், இன்னைக்கு மதுர மங்கலம்னு பேரு. இன்னைக்கும் பூவிருந்தவல்லி பூந்தவல்லி பக்கத்துல அந்த இடம் இருக்கு. அந்த இடத்துல போய் தன் ஊர்ல போய் விஷயத்தெல்லாம் சொன்னார். உடனே அவர் அழகா ஒரு கோவில் கட்டினா, இன்னைக்கும் அந்த சிவபெருமான் இருக்கார் மதுர மங்கலத்துல. கோவிந்தர் கொண்டு வந்த சிவபெருமான் அவரே அழகா அங்க உட்கார்ந்து சிவபூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கார். அழகா யாதவ பிரகாசம் அவள்லாம் காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டு இருக்கா. வர வழியில எப்படி எல்லாம் பேசணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிறார். இளையாழ்வார் அம்மாவிடத்துல என்ன சொல்லணும், ஊர்ல கேட்டா என்ன சொல்லணும், எல்லாருக்கும் மாஸ்டர் பிளான் எல்லாம் பண்ணிட்டு இப்படி வரா. இவ ஊருக்குள்ள நுழையும் போது எதிர்க்க கோல்ல படத்தை சுமந்துண்டு வரதா 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 ஜிவிச்சுட்டு இளையாழ்வார் போறா, பயந்து போயிட்டாதான். என்னடா அது, பேயா பூதமா பிசாசா, ஒருத்தர் எப்படி சோழ தொடங்கிட்டா. இளையாழ்வார் மாதிரி அவரேதான் நடுங்க ஆரம்பிச்சுட்டா. அவர் பாடு வரதா வர வந்ததை கவனிக்க அவர் பாட்டுக்கு போயாச்சு. அவளுக்குலாம் ஒன்னும் புரியல, அவளுக்கு நல்லா பேச்சு மூச்சுலாம் நின்று போயிடுச்சு பாடு. அப்புறம் ஊர்ல கூட்டி விளையாடுவார், நாம விளையாடுறான், ஓ உங்களுக்கு தெரியாது இல்லையா அது ஊர்ல அவாவா கதை சொல்ல ஆரம்பிச்சுட்டான். அவர் இந்தியமலை காட்டுக்கு போனார், வழி தட்டி போயிட்டார். அப்புறம் அடுத்த நாள் காத்தால வந்துட்டார், ஒரே நாள்ல வந்துட்டார். வரதராஜன் பெருந்தேடியே அவர்களுக்கு வழி நடத்தினா அப்படின்னு சொன்ன நடுங்க ஆரம்பிச்சுட்டா அவள்லாம். யாதவ பிரகாசம் பார்த்தார், சரி இவர் யாரும் மகானுபாவர் அப்படின்னு புத்தியில உட்கார்ந்து. திரும்பி அழகா இளையாழ்வார் பார்த்தா, இளையாழ்வார் அந்த விரோதம் எதுவும் இல்லாம இப்ப ரொம்ப ஆசையோட பாக்குறாங்க யாதவ பிரகாசன். முன்னவிட இன்னும் நன்றியோட அழகா அவரை சேவிச்சார் யாதவ பிரகாசன். பார்த்தார், கொலை பண்ணணும்னு நினைச்சு நம்மகிட்ட எவ்வளவு பிரீத்தியோட இருக்கு, அவனுக்கு வெக்கமா விடுத்து. நம்ம கொலை பண்ணணும்னு இவர் ஐஷன்ட்டு போகணும், இவ்வளவு தூரம் பிரீத்தி பண்றாரு அப்படின்னு சாதாரணமா பயங்க ரொம்ப சந்தோஷம்ப்பா, நீ போயிட்டேன்னு நினைச்சேன், நீ உசுரோட இருக்க, எவ்வளவு பெரிய பாக்கியம் எங்களுக்கு அப்படின்னா. உடனே இளையாழ்வார் சொன்னா, எல்லாம் வரதனுடைய கிருப்பை, நம்ம எப்ப போகணும்னு யார் முடிவு பண்ண முடியும் அப்படின்னா. அவர் சாதாரணமா சொன்ன சுருக்குனுக்கு நம்மளதான் சொல்றாரு, தெரிஞ்சு போயிடுத்தோ இந்த குத்தமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும்வா இல்லையா. நம்ம இடத்துல அந்த குற்றம் இல்லாத வரைக்கும் தைரியமா இருக்கும். நம்ம அழகா விவேகானந்தர் சொல்ற, நம்ம சாஸ்திரத்துக்கு விரோதமா இல்லாட்டி மகாத்மாக்கள் சொன்ன நடைமுறைக்கு விரோதமா போறவாடு ஹதயத்தை எப்பொழுதும் பயம் இருந்துட்டே அவளுக்கு சமாதானம் இருக்காது அப்படின்னு சொன்ன. அதனாலதான் கோபிகளுக்கு எல்லாம் மனசுல அந்த சமாதானம் இல்லாத ஒரு ஸ்திதியே வரல. ஏன்னா அவ சாஸ்திர சம்மதமா தான் இருந்த, அது கிருஷ்ண சாஸ்திரம். நமக்கெல்லாம் மனுஷ சாஸ்திரம், கோபிகளுக்கு எல்லாம் கிருஷ்ண சாஸ்திரமும் உண்டு. கிருஷ்ணன் சொல்றது அவளுக்கு சாஸ்திரம், வருது சாஸ்திரம் கிடையாது. அறி ஒன்றும் இல்லாத ஆய்குலத்து கூட்டத்துக்கு அவன் சொல்றதுதான் வேதம். நமக்கெல்லாம் ரிக்யஜூர் சாம வேதம், அவளுக்கெல்லாம் கிருஷ்ண வேதம். கிருஷ்ணன் சொல்றதுதான் வேதம், அவ்வளவுதான் ஆச்சரியம். அழகா சுவாமி ராமானுஜர் இளையாழ்வார் பார்த்துட்டா அழகா சந்தோஷப்பட்டா. திரும்பி அழகா வேதாந்த பாடம் எல்லாம் அப்படி நடந்துட்டு இவர் எப்பொழுதும் போல படிச்சுட்டு இருக்கார். கோவிந்தர் கோவிந்தர் பார்க்க ரொம்ப ஆசைப்பட்டார் இளையாழ்வார். ஆனா அவர் மதுர மங்கலத்துல இப்படி சிவ பூஜை பண்ணிட்டு கோவில்ல இருக்கா அப்படின்னு தெரிஞ்ச, சரி அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்ட. இப்படி நாள் பயின்னு இருக்கு. அப்ப சில பேர் வைஷ்ணவாள் காஞ்சிபுரத்திலிருந்து ஸ்ரீரங்கம் போறார்கள். அங்க ஸ்ரீரங்கம் போறார். அப்ப சுவாமி ஆளவந்தார், நாதமுனிகளுடைய பேரன் ஆளவந்தார். என்னை ஆளவந்தீரோ அப்படின்னு ஒரு ராணி சொன்ன ஒரு ஆளவந்தார். ஆச்சரியமானவர் ஆளவந்தார், ரொம்ப விசேஷமான ஒரு கீரையெல்லாம் எடுத்தா கூட ஆளவந்தாருடைய சரித்திரம் உண்டு. தூதுவளை கீரைன்னு ஒண்ணு, அது வேண்டிய ஆளவந்தார் சரித்திரம் சொல்லலாம். பத்மநாபனுக்கும் ரொம்ப நெருங்கின பந்து. அவளை வந்தா பத்மநாபனுடைய திருமுக மண்டலத்தை கூட பார்க்க முடியாதபடி நாணி கோணி பிரேமையில உருகின ஒரு கோபி அவளை வந்தா. பத்மநாபனுடைய திருவடி அழகு, திருநாவி அழக பாதுட அச்சோ திருமுகம் ரொம்ப வசீகரமா இருக்கும், அதை பார்க்கிற அளவுக்கு எனக்கு கோபி பாவம் இல்லைன்னு பத்மநாபன் திருமுகத்தை பார்க்காமலேயே கிளம்பின ஒரு ஆச்சாரியர் ஆள வந்தார். சுவாமி ஆள வந்தார், நிறைய நாள் இருந்தார் திருவனந்தபுரத்துல. ஆனா ஒரு நாள் கூட ஆள வந்தால் பத்மநாபன் திருமுகத்தை பார்த்ததே இல்லை. பத்மநாபன் திருவடியே போதும்னு இருந்த ஆள வந்தார். அவர் கேட்டார் காஞ்சிபுரத்துல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டார். அப்ப அந்த காஞ்சிபுரத்துல இருந்து வந்த வைஷ்ணவா சொன்னா, இந்த மாதிரி இளையாழ்வான் ஒரு பையன் இருக்கான், ஒரு 16-15 வயசு பையன் ஜம்முன இருக்கான், யாதவ பிரகாசம் அப்படின்னு ஒருத்தர் இடத்துல வேதாந்த பாடம் எல்லாம் படிக்கிறார். ஒரு மாதிரி தப்பு தப்பா அர்த்தம் சொல்லும் போதுதான் சரியான அர்த்தம் சொல்றார். சத்யதா சத்யாசம் புண்டரீகமேவ மக்ஷினின்றதுக்கெல்லாம் அப்படி அழகா வியாக்யானம் எல்லாம் சொன்னார்னே, ஆஹா நெருப்பு சட்டியில தாமர பூத்தா மாதிரி இருக்கேன்னு கேட்கல. தாமர பூக்கு நெருப்பு சட்டியில பூக்குமான கலியுகம் நெருப்பு சட்டியா, நம்மளாம் நெருப்பு சட்டி கூட தான் உட்கார்ந்து இருக்கோம். ஆனா நீங்க தாமரையா இல்லையா நீங்க தான் முடிவு பண்ணணும். ஆனா திருவனந்தபுரத்துக்குனால தாமரைன்னு சொல்லிக்கலாம் வச்சுக்கோங்களே, நாங்கள் அனந்தபுரி வாசி அப்படின்னு. அந்த மாதிரி நெருப்பு சட்டியில் தாமரை பூத்தா போல இருக்கே, அந்த பிள்ளைய பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்துருத்தோம். விழி கிடைக்குமா, அவைய கடன் கிடைக்குமா, குருநாதர் சரணத்து நிழல் கிடைக்கும். இவருடைய வைபவம் கேட்ட உடனே சுவாமி ஆளவந்தாருக்கு ஆசை வந்துருத்தோம், கிளம்பிட்டாரோ ரங்கநாதனிடத்தை சொல்லிட்டு நேர காஞ்சிபுரம் கிளம்புற. ரங்கநாதன் கிட்ட என்ன விஷயம்னா, ஒரு பெயரை பத்தி சொன்னான், அவன் யாரு என்ன எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, ரங்கன் சிரிச்சா போயிடுவா போயிடுவா அப்படின்ட்டான். அழகா வந்தா ஆளவந்தாருடைய சிஷ்யர் தான் திருக்கட்சி நம்பிகள் எல்லார். அழகா அவர் அழகா ஆளவந்தார் எல்லாம் வரவேற்றார். ஜோரா வரதராஜன் அவர் சேவிச்சா திருக்கட்சி நம்பிகளை பார்த்து கேட்டார், ஆளவட்ட கைங்கரியம் எல்லாம் சுகமோ அப்படின்னா, அசுகமான ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கியா, சமத்தா இருக்கியா, வரதராஜன் பிடிச்சா மாதிரி ஆளவட்ட கைங்கரியம் பண்றியா, இல்லாட்டி நான் ஆளவட்ட கைங்கரியம் பண்ற அகம்பாவத்தை இருக்கியா அப்படி அர்த்தம் உண்டு, குரு நலபால் சௌக்கியமா அப்படின்னு கேட்டார்னா ஒழுங்கா இருக்கியான்னு அர்த்தம். ஒழுங்கா இருந்தாலே சௌக்கியம்னு அர்த்தம், ஒழுங்கா இல்லாதனாலே சௌக்கியம் போகும். வைத்தியர் பாப்பா கரெக்டா டயட்ல இருக்கலாம் அப்படின்னு அப்படின்னா ஒழுங்கா இருந்தா உனக்கு சரீரம் ஒழுங்கா இருக்கும்னு அர்த்தம். இந்த மாதிரி குரு சௌக்கியமா நல்லா இருக்கியா அப்படின்னா குணம் ஒழுங்கா இருக்கா, இந்திரியங்கள்லாம் அடங்கி இருக்கா, மனசு அங்க அளவாயாம இருக்கா. சாதாரண மனுஷா கேட்டா சம்பிரதாய வார்த்தை, குரு கேட்கறது சம்பிரதாய வார்த்தை இல்ல, ஒழுங்கு மரியாதையா இரு அப்படின்னு சொல்லாம சொல்றது. வாழ சுருட்டின்றது ஜென்மா நிரந்தரம் இல்லை, அனித்தியம், ஒழுங்கா எவ்வளவு முடியுமோ பத்மநாபரை பாவத்துரு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி கேட்டுட்டால் உடனே அவர் சொன்னார், தேவரின் கிருப்பே வரதராஜன் அனுகிரகம், வரதராஜன் நுகக்கும்படியா ஒரு கைங்கரியம் நடந்துருக்கு, தேவர் இருந்தாலும் வரதநடத்தை கேட்டுக்கோங்கோ அப்படின்னு. உடனே அழகா அவர் வரதநடத்தை கேட்டுட்டா பரவாயில்ல அப்படின்னு. உடனே கேட்டார், இளையாழ்வார்னு யாரோ ஒரு பிள்ளையாண்டு அங்க இருக்கானாமே. ஆமா ஆமா, யாதவ பிரகாசன் ஒரு இடத்துல வேதாந்த பாடம் படிக்கிறார், எனக்கு அந்த பிள்ளைய பார்க்கணுமே அப்படின்னா. அதோ வந்துட்டே இருக்க, இப்ப நித்தியம் இந்த சமயத்துக்கு பெருமாளை சேவிக்க வருவார் யாதவ பிரகாசன் அப்படியா. சரி, அதுக்குள்ள அழகா கோவில் பிரதட்சணம் பண்ணாம பிரதட்சணமா வந்தா அங்க கரியமாணிக்க பெருமாள்னு ஒருத்தர் உண்டு வரதராஜன் சன்னிதியில. அழகா அங்க நின்று பெருமாளை சேவிச்சு விட்டார். அழகா சேவிச்ச உடனே உடனே இந்த திருக்கட்சி நம்பிகள் சொன்னார், அது கூட்டமா வருது இல்லையா, அதுல முன்னாடி வராரே அவர் தான் யாதவ பிரகாசன் அப்படியா அப்படின்னாரு. ஒரு மேடு மாதிரி அங்க உண்டு மண்டபம், பெரிய மண்டபம் உண்டு, அதை ஏறி அப்படி நின்றுட்டான் இந்த சுவாமி ஆளவந்தான். அழகா அப்படி நின்றுட்டா, இது யார் இளையாழ்வார் அப்படின்னா, உடனே திருக்கட்சியில அப்படி காற்றா இந்த கூட்டத்துல நின்று ஆசானுபாகுவான சரீரத்தோட நீண்ட கைகளோட ஜம்மனு பல 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 பலன்னு கண்கள்ல கண்ணீர் வழிய மயிர்கால்கள் குத்தன் நிக்க பக்தி பரவசத்தோட ஒருத்தர் வராரு, அவரே இளையாழ்வார் அப்படின்ட்டார். உடனே ஆளவந்தர் அழகாக அந்த கருணையை கொண்டு ஒரு பார்வை பார்த்தார். உட்கார்ந்து நீங்க சத்சங்கம் கேட்டு இருக்க, இன்னைக்கு திருவனந்தபுரத்துல இருக்கா, யாதோ ஒரு ஆச்சாரியம் உங்களுடைய பார்வை பார்த்த அந்த புண்ணியம் இங்க உட்கார்ந்து நிற்க. அனந்தபுரத்துல உங்களுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கு அப்படின்னா குரு கிருப, பத்மநாப கிருப்ப இல்ல, குரு கிருப. குரு கிருப இருந்தாதான் அனந்தபுரம்னு பின்கோடு எழுத முடியும் உங்களால், நாங்களாம் எழுத முடியுமா. ஆனா எனக்கு ஒரு சந்தோஷம், திருவனந்தபுரம் சிம் கார்டு வச்சிருக்கேன், என்னோட கேரளா சிம் திருவனந்தபுரம் சிம்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு அட்ரஸ் உண்டு. பத்மநாபுரத்துக்கு சொல்லி இது மொபைல் நம்பர் ஒன்று வச்சுருக்கேன், எனக்கு திருவனந்தபுரத்துக்கு எனக்கு ஒரு அட்ரஸ் வேணும் இல்லையா, அதனால பத்மநாபரோட பேரை சொல்லி ஒரு சிம் வச்சுருக்கேன் பத்திரமா. கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், பரம பாக்கியம், கோட்டி சென்ன சுகுருத்தம். இப்ப நாங்களாம் நல்லா பேசுறோம், பின்கோடு போடணும், திருவனந்தபுரம்னு எழுத முடியுமா, அது எந்த கெட்டதாதி கூட திரு பத்மநாபர் சாட்சி உங்களுக்கு எல்லாம் திருவனந்தபுரம் உங்களுக்கு எந்த கெட்டதாது பத்மநாபர் சாட்சி திருவனந்தபுரம் அப்படின்னு போடுற ஒரு பாக்கியம் இருக்கு பாருங்க. எந்த ஸ்டேஷன் திருவனந்தபுரம் ஸ்டேஷன் இறங்குவோம் சொல்ற ஒரு பாக்கியம் இருக்கு. நாங்களாம் சொல்ல செங்கல்பட்டுல இறங்குவோம் அரக்கோணத்தில் இறங்குவோம் இப்படிதான் சொல்லணும். இப்படி தாம்பரத்தில் இறங்கணும் மாம்பழத்தில் இறங்கணும் எக்மோர் இறங்கணும் சென்ட்ரல் இறங்கணும் இப்படிதான் சொல்ற ஒரு பாக்கியம். ஆனா திவ்ய தேசம் அப்படின்னா அது விசேஷம். அதுவும் இது சிட்டி வேற பாருங்க கர்ம பாக்கியம் மெட்ராஸ் சிட்டி தான் ஆனா திவ்ய தேசம் இல்லையே. மெட்ராசிக்கு தேசம் ஆளுநர் மங்களாசாசனம் பண்ணியிருக்காரு. மாடமா மயிலை திருவல்லிக்கேணி கண்டேனேன் மயிலைக்கும் அல்லிக்கேணிக்கும் மங்களாசாசனம் உண்டு மெட்ராசுக்கும் மங்களாசாசனம் கிடையாது. ஆச்சரியமாச்சு அதெல்லாம் ஒரு சுக்கம். ரயில்வே காவலு கூட நல்லா அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் வண்டி எல்லாம் வச்சிருக்காங்க. அதாவது கூட அனந்தபுரி மகாத்மா என்ன அழகான பேர் அனந்தபுரின்னு பேர் வச்சிருக்காரு. திருவாண்டம் எக்ஸ்பிரஸ் வைக்கப்படாதா எல்லா ஊர் பேரையும் மாத்தி இஷ்டத்துக்கு வைக்கிறாரு. திருவாண்டம் எக்ஸ்பிரஸ் சொல்லப்படாதா அனந்தபுரி பேர் வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒரு அழகு தானே ஜோர் தானே பரம பாக்கியம் அது அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆச்சரியம் இந்த குரு கிருப குரு கிருப இருந்தாதான் திவ்ய தேச வாழ்க்கையெல்லாம் கிடைக்கும். இல்லாட்டா கிடைச்சுடாது. திவ்ய தேச வாழ்க்கை கிடைக்கிறதுன்றது பரமனுக்கிரகம் சாதாரண காரியம் இல்லை. அழகா ஆள வந்தார் அப்படி பாபுதார் இந்த இளையாழ்வார் கருணையோட பாபுதார். ஆச்சரியமான காரணம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நம. தன் அழகா பாதுதார் ஆனா இளையாழ்வா இவரை பார்க்கல. இதுதான் கஷ்டம் இது வரமா சாபமான்னு தெரியுது. ஆனா அவர் அந்த பக்தி பரவசனால அப்படி பயின்று இருக்கார். ஆள வந்தார் அவரை பாதுதார். திருப்பதியில நம்ம பெருமாளை பார்த்தோமோ இல்லை பெருமாள் நம்மளை பாதுதார் அவ்வளவுதான். அது வரமா சாபமா என்ன சொல்ல முடியும். பார்த்தோம் நினைச்சிட்டு இருக்க யாரும் பார்க்கவே இல்லை. அவர் தான் நம்மளை பார்த்துருக்காரு. ரெண்டு நிமிஷத்துல தரகண்டின்னு என்னதான் பார்க்க முடியும். ஏதோ நிறைய மாலைகள் இருக்கு கருப்பம் ஒண்ணு நிக்கிறது அது முகம் மட்டும்தான் தெரியும். எதுவுமே தெரியாது. மலையப்ப சுவாமி பத்மநாபரா நல்லா பார்க்க முடியாது. அதெல்லாம் பத்மநாபர் விசேஷம். அவர் கிரீடம் தெரியும் அது இவ்வளவு பெரிய திருமன் வேற முகமே கருப்பு அந்த முகத்துல இங்க வேற கொஞ்சம் வெள்ள இவ்வளவு பெரிய திருமன் இதை ஒண்ணுமே என்ன தெரியும். இந்த கண்ணை மட்டும்தான் மலையப்ப சுவாமிக்கு தெரியும். அது இவன் சரகண்டி தடுறது அவளை பார்த்து திருச்சி அங்க ரெண்டு நிக்கிறது பிரயத்தனம் பண்றதே பயன்பாடு அவளை பறந்து விட்டுடுவா. இது எங்க மலையப்பற யார் பார்த்திருக்கா அன்னைக்கு என்ன மாலை சாத்தின் இருக்காருன்னு கூட பார்க்க முடியாது. பத்மநாபரா நீ எத்தனை மாலை சாத்தின் இருக்காருன்னு பார்க்கக்கூடிய பாக்கியம் இருக்கு பாருங்க. அவரு அதையும் பார்க்க முடியாது. ஆச்சரியம் இவர் பார்க்க அப்படி போயிட்டு இருக்கார். ஆளவந்தார் தாத்தா ஆம் முதல்வன் இவன் அப்படின்னு எனக்கு அப்புறமா இந்த வைஷ்ணவ சித்தாந்தத்தின் ஆச்சாரியன் இவன் சார். வைஷ்ணவ சித்தாந்த ஆச்சாரியன் ஆகணுமா சன்னியாசி ஆகணும் இவர் கல்யாணம் பண்ணி கொடுத்து நடத்திட்டு இருக்கார். ஆனா ஆம் முதல்வன் இவன் ஆசீர்வாதம் பண்றார். அவ்வளவுதான் ஆசீர்வாதம் பண்ணி ஆச்சு. அழகா அவள் பாட்டு வரண சேவிச்சா போனா இவர் அழகா திரும்பி வரண போய் பார்த்தார். ஆளை வந்தா அப்பா வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு அடுத்த ஆளை கண்டுபிடிச்சாச்சு. அவனை வைஷ்ணவ சித்தாந்தத்தை சேர்க்க வேண்டியது உன் பொறுப்பு ஒப்படுத்த அவர் கிளம்பிட்டார். அவர்தான் உன் பொறுப்பு. யாரு என்ன வரம் கேட்டாலும் கொடுப்பா. எனக்கு இந்த இளையாழ்வார வரமா கொடுத்தான் வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு எனக்கு குடு இவன. அதாவது சன்னியாசிகளுக்கு பிள்ளை அவளுக்கு அடுத்த மடாதிபதி இல்லையா இந்த மடாதிபதி அதுக்கு ரொம்ப தகுதி வேணும் இல்லையா. இஷ்டத்துக்கு அண்டவாறு எடுக்கிற முடியாது. இவ்வளவு படிப்பு படிச்சு அவர் இன்டர்வியூ பண்ணி எடுக்கிற மாதிரி கிடையாது. குணங்களை கொண்டுதான் எடுக்க முடியும். அவளுடைய குணங்கள் ரொம்ப முக்கியம். வைராக்கியம் முக்கியம். மனசுல அந்த ஞானம் சத்த எல்லாம் வேணும் இல்லையா. சும்மா யாரோ ஒருத்தரை பார்த்து ஒரு காவி வேஷ்டி கட்டி விட்டு கையில ஒரு கொம்பு கொடுத்து உட்கார வச்சுக்க முடியுமா. ரொம்ப கஷ்டம். உத்தமமான சன்னியாச தர்மம்ன்றது ரொம்ப சமமான காரியம். பகவத் பிரார்த்தனை பண்ணாதானே நடக்கும். அதனால வரதராஜ நடத்தின பிரார்த்தனை ஆளவந்தார் பெரிய ஆச்சாரியன். அவருக்கே ஒரு காரியம் ஆகணும்னா வரதன் காலில் வேணும்னா சம்சார சாகரத்துல வேணும்னு இருக்க ஒரு குட்டி புழு நம்பெல்லாம் நமக்கெல்லாம் பகவத் சரணாரவிந்தத்தை விட்டு அவர் கதி உண்டா சொல்லுங்க. பகவானுடைய சரணகமலத்தை விழுந்தா ஐஸ்கிரீம்ல இருந்து மோட்சம் வரைக்கும் கேட்கலாம். திருவனந்தபுரம் பாஷையில் சொன்னா சேவை சேவை கேட்கலாம் கார வடை கேட்கலாம் கோழி கேட்கலாம் மோட்சம் வரைக்கும் கேட்கலாம். திருவனந்தபுரம் பாஷையில் சொல்லணும்னா எல்லாம் கொடுப்பா பத்மநாபர். அது நிஜமாவே ரொம்ப சௌகரியம். பத்மநாப சாப்பாடும் கொடுப்பா மோட்சமும் கொடுப்பா. அது நிஜமா அதெல்லாம் பத்மநாபருடைய விசேஷம். இறங்கி கிடைக்காது ஒன்று சொல்ல திருவனந்தபுரம் மாதிரி திரும்புற பக்கம் எல்லாம் தெருவுக்கு ஒரு நாலு பேர் சமைக்கிற மாதிரி கிடைக்கவே கிடைக்காது. சமையலே பண்ணாம காலம் ஓட்டலாம் அப்படின்னா சுகமான ஒரு ஸ்தலம் எனக்கு தெரிஞ்சு திருவனந்தபுரம் தான். இன்னைக்கோ ஒரு பொங்கலுக்கோ ஒரு தீபாவளிக்கோ ஆத்திரம் நல்ல நாள் அடுப்பு பத்த வச்சா போகும். மற்ற நாள் அப்படியே ஓடிட்டு போயிட்டு இருக்கலாம். அது ஒரு சௌகரியம். இவாளை பிடிக்கலாம் அடுத்த அடுத்த அந்த ஒரு சேவை. அங்க கிடைக்கல இன்னொரு இடம் அவரது அப்படியே காப்பி ஓடிட்டு போயிட்டு இருக்கலாம். கவலையே கிடையாத ஒரு ஸ்தலம் நல்லாடி சொல்லுவேன். ரிட்டையர் ஆனா ரிட்டையர் ஆயாச்சுன்னா திருவனந்தபுரத்தை போய் செட்டில் ஆகும். முட்டி வலிச்சாலும் கை வலிச்சாலும் அழகா உட்காந்து சாப்பிடலாம். அங்க தெரிஞ்சு உட்காந்து சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்தலம் அப்படின்னா திருவனந்தபுரம் போறவர் இங்கேயுமே கிடையாது. நான் பல ஊர் சுத்தி இருக்கேன், பார்த்துருக்கேன், எத்தனையோ திவ்யதேசம் பார்த்தாச்சு. திருவனந்தபுரம் போல சௌகரியம் எங்கேயுமே கிடையாது. பரம சௌகரியமான ஒரு ஸ்தலம். பகவத் சரண கமலங்கள்ல விழணும். ஆள வந்தார், கைய கூப்பிண்டார், தபோ இவர் எப்படியாவது சம்பிரதாயத்தை இழுத்து விட்டுடு அப்படின்னு போயிட்டார். வரதன் கிருப பண்ணுவான், வரதன் மேல அவ்வளவு நம்பிக்கையா. நேர ஸ்ரீரங்கம் போனார். ரங்கநாதன் கேட்டார், என்ன போன காரியம், காயா பழமா அப்படின்னார். உடனே ஆள வந்தார், சிரிச்சுண்டே சொன்னார், வரதராஜன் நினைச்சா பழம், தேவரி நினைச்சா காய், எப்படி முடியாம முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு. விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, ஒண்ணுமே தெரியாத இளையாழ்வா இருக்கு. திருக்கட்சி நம்பிகளும் இந்த மாதிரி ஒரு ஆச்சாரம் வந்தார்ப்பா, உன்னை பார்த்தாருப்பா, நீ தான் அடுத்த சன்னியாசன தர்மத்துக்கு அடுத்த நீ தான், வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு நீ தான் ஆச்சாரம், ஒண்ணுமே சொல்லல. சில விஷயங்கள்லாம் சொல்லணும், சில விஷயங்கள் சொல்லக்கூடாது, அது தர்மம், சொல்லவே கூடாது, பரம தர்மம் அது. சில சில இடங்கள்ல மட்டும் சொல்லலாம். அதே வரதனம் பெருந்தேவி வந்தா அப்படின்றத சொன்னா அது தர்மம், இது சொல்லக்கூடாது, அது தர்மம் இல்லை. அதனால ஒன்னும் சொல்லல. இப்படி அழகா நடந்துருக்கு. அந்த சமயத்துல காஞ்சிபுரத்தை ஆளக்கூடிய ஒரு ராஜன், அவனுடைய பெண் இளவரசிக்கு பிரம்மராட்சஸ் பிடிச்சிருக்கு. பிரம்மராட்சஸ் அப்படின்னா பிராமணர்கள் தங்களுடைய தர்மத்தை ஒழுங்கா பண்ணலே, அனுஷ்டானத்துல ஒழுங்கா இல்லை, மந்திரஹீனம் கிரியாஹீனம் இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த பிராமணர்கள் பிரம்மராட்சஸா போவார்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றோம். நாங்களாம் இப்போ பிராமண மேல தேசம் வச்சுன்னு சொல்ற நினைக்க மாட்டோம். சாஸ்திரம் சொல்லியிருக்கு, நிறைய யஜ்யம்லாம் பண்ணுவா, நிறைய பணம் எல்லாம் கலெக்ட் பண்ணுவா, ஆனா ஒழுங்கா அந்த யஜ்யத்துக்கு செலவு பண்ண மாட்டா, உங்க பேர்ல அர்ச்சனை பண்றேன்னு பணம் வாங்கிப்பா, பண்ண மாட்டா, அந்த மாதிரி இருக்கவாள்லாம் பிரம்மராட்சஸா வருவார்கள் அப்படின்னு சொல்றது. உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம், நீங்களும் யாரும் பிராமணாலே கிடையாது, பிராமணா இருக்காளுங்க அந்த கவலை. நான் தைரியமா சொல்றேன், நம்ம எல்லாம் அப்படி யாதவ பிராமணன் வேணா சொல்லிக்கலாம், வேணா போனா போய் வர்க்கல பிராமணன் சொல்லிக்கலாம், அவ்வளவுதான். அதனால தைரியமா நம்மள பிரம்மராட்சஸா போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும், அதுக்கெல்லாம் நல்ல ஒரு தகுதி வேணும். ஆனா இன்னொரு தகுதி இருக்கு, அனந்தபுர வாசின்னு ஒரு தகுதி. அதனால பிரம்மராட்சஸ் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆச்சரியம், பிரம்மராட்சஸ் பிடிச்சுடுச்சு. பேய்கள்ல டாப் பேய் அதுதான், அதுக்கு மேல பெரிய பேயே கிடையாது. சூப்பர் பேய் அப்படி சொல்லணும், சூப்பர் சிங்கர் மாதிரி சூப்பர் பேய். பிராமண பேய் தான் பெரிய பேய், பிரம்மராட்சஸ். கிருஷ்ணா சொல்றது சாஸ்திரம் சொல்றது, அந்த பிராமணாளுக்கு பேய் பிடிச்சா அப்படி இருக்கும். பிராமண பேயே பெரிய பேய்னா பிராமணாளுக்கு பேய் பிடிச்சா அப்படி இருக்கும். வித்யா கர்வம்னு ஒரு பேய், குலகர்வம்னு ஒரு பேய், கனகர்வம்னு ஒரு பேய், இந்த மூணு பேய் சேர்ந்து பிடிச்சதுன்னா அந்த பிராமணரோட யார் ஜீவிக்க முடியும் சொல்லுங்க? பத்மநாபர் பாவம், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஆச்சரியம், நிஜமாவே ஒரு பிரம்மராட்சஸ போட்டு பிடிச்சு உலுக்கி எடுத்துருக்கு, அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டுல இல்லை. இந்த பிரம்மராட்சஸ போட்டு அவள் அந்த பாடுபடுத்துறது. ராஜாவா இருந்து என்ன சுகம், அவனுக்கு என்ன ராஜா என்ன கவலைன்னு கேட்கணும், வெளியில சொல்ல முடியாது. நமக்கு ஒரு கஷ்டம் வெளில அழகா சொல்லிடலாம். அந்த மாதிரி பெரிய லெவல் இருக்கவள வாயை திறந்து சொல்லிட முடியாது, பப்ளிக் ஃபிகரா இருக்கவள வாயை திறந்து சொல்லவே முடியாது. அவ எதை சொன்னாலும் தப்பான அர்த்தம் பண்ணிடுவான். லோகத்துல லோக பிரசித்தமா இருக்கவாள் ஒரு விஷயத்த நம்ம சாதாரண பேசுற மாதிரி தான் பேசிட முடியாது. கண்டிப்பா நின்னா பேசிட முடியாது. நம்ம குடும்ப விஷயத்த தெரிஞ்சிருவா, வீடு வீடா பத்மநாபர் கோயில் குட்டிச்சுவர் வரைக்கும் பேசிட்டு இருக்கணும். அந்த மாதிரிலாம் லோக பிரசித்தமா இருக்கவள பேச முடியாது, எதாவது எழுதி வச்சுடுவா தப்பு தப்பா. ராஜா ரொம்ப கவலைப்படுறா, ஏதோ தெரிஞ்சவாதான் சொல்லி மந்திரம் என்னமோலாம் பண்ணி பார்த்துதான். அவள் அண்ணன் மந்திரவாதிகள் வந்தா புள்ளி சூன்ய மந்திரம் எல்லாம் சொல்லி பார்த்தா, தகடு வச்சா தகடு எடுத்தா, கயிறு கட்டினா கயிறு எடுத்தா, என்னெல்லாமோ பண்ணி பார்த்தா. பிராமணன் எதுக்கு அடங்க மாட்டாளே, எதுக்கும் அடங்கல இந்த பிரம்மராட்சஸ். அப்ப யாதவ பிரகாசன் பத்தி கேள்விப்பட்டா இந்த ராஜா, நீ யாதவ பிரகாசன் அழகா பேயெல்லாம் ஓதுவா அப்படின்னு அவருக்கு நல்ல பேர் இருக்கு. அதனால உடனே யாதவ பிரகாசன் வர சொல்லும் அப்படின்னு சொல்லி ஒரு சேவகனை அனுப்பிவிட்ட. இந்த மாதிரி ராஜா வர சொன்னார் சொல்லுப்பா அப்படின்னு அனுப்பிவிட்ட. அழகா யாதவ பிரகாசன் பாடம் எல்லாம் எடுத்துட்டு இருக்கார். பெரிய கூட்டம் உட்கார்ந்துருக்கு, அவருடைய சிஷ்யர்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கா, கூட இளையாழ்வாரும் உட்கார்ந்து இருக்கா. அழகா அந்த சேவகன் வந்தா கை கூப்பினா ஞாபக பிரகாசம் பார்த்தா ராஜ மனுஷன் அப்படின்னு தெரியாது. என்னப்பா விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி ராஜாவுடைய பெண் இளவரசிக்கு பிரம்மராசி பிடிச்சிருக்கு, எத்தனையோ மந்திரவாதிகள்லாம் வந்து எத்தனையோ பிரயத்தனம் பண்ணி பார்த்தோம், ஒன்னும் நடக்கல. உங்களை பத்தி ராஜா கேள்விப்பட்டார், அதனால நீங்கள் அரண்மனைக்கு வந்து அங்க தங்கி இருந்து இந்த பிரம்மராசத்தை ஓட்டணும்னு சொல்லி ராஜா உங்களிடத்த சொல்ல சொன்னார். அவங்களை கூட்டிட்டு போகிறதுக்காகத்தான் நான் வந்தேன் அப்படிங்கிறார். உடனே யாதவ பிரகாசனுக்கு பெருமை தாங்கல. தேய் ஓட்டுறது ஒரு வேலையா, பத்மநாபரை இழுத்தா அது ஒரு வேலை, குருவாயப்பன் அப்படி பிடிச்சு நாராயண பட்டத்தி மாதிரி நாராயணன் சொல்லி அவர் தலையை ஆட்டினா அது ஒரு விஷயம், தேய் ஓட்டுறதுலாம் ஒரு வேலையா, என்னாவே போயிட்டு இல்ல தேய ஓட்டி என்ன பண்ண போகணும். ஆனா யாதவ பிரகாசனுக்கு பெருமை தாங்கல. ஓ அப்படியா, சரி சரி, நீ ஒன்னும் கவலைப்படாத, ராஜாவரத்தை சொல்லு, ஒன்னும் கவலைப்பட வேண்டான்னு சொல்லு. நீ என்ன பண்ற, நேர போறாய் அந்த பிரம்மராசத்து நேரத்திலே யாதவ பிரகாசம் உன்னை இந்த ஊரை விட்டே போக சொன்னார் அப்படின்னு சொல் அப்படின்னு அந்த சேவகன் பார்த்தான். ஓ இவ்வளவு பெரியாள் அவர், இவர் இப்படி சொன்னாலும் பிரம்மராசு போயிடும் போல இருக்கு, அப்ப இவர் நிறைய பிரம்மராசுக்காரங்களோட பழக்கம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு அவன் இவரே பிரம்மராசு அவனுக்கு தெரியுது. அவன் அழகா அப்படி கிளம்பி போயிட்டான். ராஜா அவர்கிட்ட சொன்ன, ராஜா ஆஹா இப்படிப்பட்ட ஒரு ஆளுதான் நான் தேடின்னு இருக்கேன், ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் சொன்னதை நீ சொல்லு, ராஜா சொல்றது பயமா, நீயே சொல்லுப்பான்னு சார். உடனே அழகா இந்த ரூம்ல தான் அடைச்சி வச்சிருக்க அந்தப்புறத்தை வெளில தெரியப்படாதுன்றதுக்காக உடனே வந்து சின்ன கடவை திறந்து ஏ பிரம்மராசே தைரியம் வந்துருக்க, பிரம்ம யாதவ பிரகாசம் சொன்னதை நம்பிண்டு அழகா ஏ பிரம்மராசே உன்னை யாதவ பிரகாசம் இந்த ஊரை விட்டு போச்சுன்னா அப்படின்னு சொல்லி முடிச்சானோ இல்லையோ, தொடைய தட்டிட்டு கையை தட்டி அப்படின்னு சிரிச்சு கட்டிடமே கலகலத்து விழும்படியா ஒரு சிரிப்பு சிரிச்சது இந்த இளவரசி உருவத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்க பிரம்மராட்சர். அடே தேவா அப்படின்னு நடுங்க ஆரம்பிச்சுதான், நீ எனக்கு உபகாரம் பண்ணு, பிரம்மராட்சர் உபகாரம் கேட்கறது, நீ போய் யாதவ பிரகாசன் நான் ஊரை விட்டு போட்டேன்னு சொல்லு அப்படின்னு. சேவகன் பார்த்தான், இவ்வளவுதான யாதவ பிரகாசன் மவுசு, பிரம்மராசன் உட்கார்ந்து இடத்திலே அவர் வளர்றதே அப்படின்னு முடிவு பண்ணான். கிடுகிடுகிடு ஓடி வந்தான் நடுங்கிந்து, அவனுக்கு அது வேற பயம், சொல்லலன்னா இவனங்க அடிச்சிருமோ அப்படின்னு பயம், பேய் அடிச்சு அப்படி கிடுகிடுகிடுகிடுன்னு ஓடி வந்தான் யாதவ பிரகாசன். என்னாச்சு, ஓடி போயிருந்தா ராஜா சன்மானத்துக்கு கூட்டாரா அப்படின்னா, இவனுக்கு சிரிக்கிறதா அலர்தான் தெரியல, கைய கூப்பிடுதான், சாமி நீங்க சொன்னதை சொன்னோம், ஆ பிரம்மராசன் உங்களை ஊரை விட்டு போக சொல்லிச்சு. உடனே கோபம் வந்துடுத்து, யாதவ பிரகாசம் அவ்வளவு திருமராஜோ வரேன் அப்படின்னா, உடனே எல்லாரும் கிடுக்கிடுன்னு ஓடி, எல்லாரும் போற இடையாயுதா இருக்கிற வழி இல்ல, சரி அவரும் போவோம் போனார், ஏன்னா அது வாங்கணும்னு சொல்லல, வர வேண்டாம்னு சொல்லல, இத்தனை பேரும் போற, ஏற்கனவே இவரோட வந்து நிறைய ஆகிட்டு இருக்கு, அதுக்கு வம்பே வேண்டாம், பின்னாடியே அழகா போனார். அழகா போனார் இவர் அந்த அபர்மண வேத மந்திரங்கள்லாம் உண்டு, இந்த பேய் ஓட்டுறதுக்கான மந்திரங்கள்லாம் உண்டு, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாம், பத்மநாபா போதும். உடனே அதெல்லாம் கத்து இந்த பேய் ஓடலாம் நினைக்க வேண்டாம், பிரகலாதனுக்கு அந்த மந்திரம் எல்லாம் தெரியாது, நாராயணான் ஒரு நாமத்தை மட்டுமே ஜபிச்சான், அதனால உங்களுக்கு யாராவது தில்லி சூமி மந்திரம் வச்சிருக்கான கூட பயப்படவே வேண்டாம், எந்த மாந்திரிகவாதிகிட்டையும் போக வேண்டாம், யாருக்கிட்டையும் பத்மநாபா அப்படின்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. பண்றான் இரண்ய கசிவு பிரகலாதனுக்கு தில்லி சூன்ய மந்திரம் எல்லாம் வைக்கிறான், ஏய் பிசாசுகள் எல்லாம் ஏறி விடுறான், ஆனா பிரகலாதனிடத்துல எதுவும் பலிதம் ஆகலே, நாம சங்கீர்த்தனத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு பலம் உண்டு, அதனால தைரியமா நாமஜபம் பண்ணலாம், எல்லா இடத்துக்கும் போய் அலைஞ்சிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, பத்மநாபான்ற இந்த நாமத்தை தாண்டி எதுவும் உங்களுக்கு ஒன்றும் பெரிய நல்லது உபகாரம் ஒன்றும் பண்ணிட போகிறது கிடையவே கிடையாது. இவர் அழகா வேத மந்திரம் எல்லாம் அப்படி சொல்லிட்டு வரா, இந்த அதர்வண வேத மந்திரத்தை சொல்லிட்டு இந்த பிரம்மராக இருக்கும்படியான மந்தப்புறத்துக்குள்ள வரா. ராஜா வந்தா ஒரு மந்திரம் எல்லாம் சொல்லுவா, சரி பரவாயில்ல, ஏதோ இளவரசு சரியானா போதும் அப்படின்னு அழிச்சுட்டு வந்திருக்கான். உள்ள வந்தா அந்த மந்திரம் நல்ல கடீர்னு சொல்றார் அந்த யாதவ பிரகாசன். மத்த பசங்கள்லாம் அப்படி நடுங்கின்னு இருக்கா, பிரம்மராசத்தை பார்க்க போறோமே அப்படின்னு. உடனே உள்ளே பிரம்மராசே, அதே யாதவ பிரகாச வாய மூடு அப்படின்னு இந்த மந்திரங்களை சொன்னா பிரம்மராசம் விட்டுட்டு ஓடம் தாங்க முடியாது, அந்த சப்தம் கேட்டு நிக்க முடியாது அதனால. ஆனா அது சொல்லிட்டு அதே யாதவ பிரகாச வாய மூடுறா, என்ன பெருசா மந்திரம் சொல்றாரு, நான் சொல்றேன்னு அந்த மந்திரத்தை பிரம்மராசு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. பிரம்மராசு ஓட்டுறதுக்கு சொல்ல வேண்டிய மந்திரத்தை பிரம்மராசத்தே சொன்ன, அவர் எந்த மந்திரத்தை கொண்டு ஓட்டுறது சொல்லுங்க. இப்படி பார்க்கிறார் யாரும் ரொம்ப அழகா ஸ்துதி சுத்தமா பூர்வ ஜென்மத்தில் பிராமணன் இல்லையா, அதனால ஸ்துதி சுத்தமா அழகா சொல்லிடுச்சு. இந்த மந்திரத்துக்கு எல்லாம் போகிற ஆசாமி நான் இல்லை, உனக்கு உன்னையும் தெரியாது என்னையும் தெரியாது, நீ வந்து என்னை ஓட்ட வந்துட்டியே, என்னத்தை சொல்றது, நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல, நீ எல்லாம் வந்து என்ன ஓட்ட வந்துட்டியேன்னு தலையில அடிச்சுக்கிட்டு பிரம்மராட்சி, எனக்கு இவ்வளவு அவமரியாதை வேண்டாம், நீ வந்து என்னை ஓடுறனால வந்துடுச்சே சே அப்படின்னு. உடனே யாத பிரகாசருக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சு. பின்னாடி சிஷ்யர்கள் வேற வரவாண்டா சொல்லியிருக்கலாம், பசங்கள்லாம் வேற கூட வந்துட்டா, அது ஏற்கனவே இளையாழ்வாரோட வேற அவர் வேற வந்துட்டார், ஓரத்தை அப்படி பார்த்துட்டா இவனும் வந்துட்டானா, அது வேற அவருக்கு துக்கம் என்று அடைக்கிற. உடனே சரி கொஞ்சம் வாக்கு சாதுரியத்தினாலே இந்த பிரம்மராசத்தை ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி, சரி நீ யார் நான் யார் உனக்கு தெரியும்னா சொல்லு அப்படின்னு. உடனே பிரம்மராசி சொல்லிட்டு, நான் பூர்வ ஜென்மத்தில பிராமணனா இருந்தேன், அதான் யஜ்யம் எல்லாம் ஒழுங்கா பண்ணல, மந்திரஹீனம் கிரியாஹீனம் கர்த்தாஹீனம் எல்லாம் இருந்தது, யஜ்யம் பூர்த்தி ஆகல, அதனாலே பிரம்மராசிக்காக மாறிட்டேன், சரி நான் என்னவா இருந்தேன் அப்படின்னு. உடனே பிரம்மராசி சிரிச்சது, நானா பரவாயில்ல, பூர்வ ஜென்மத்தில் பிராமணனா இருந்து ராட்சசனா மாறிருக்கேன், உன் நிலைமை ரொம்ப மோசம் அப்படின்னு. கோவில் எங்கெல்லாம் சொல்லு அப்படின்னா, நீ போன ஜென்மத்துல மதுராந்தகம் ஏரி கரையில ஒரு உடும்பா இருந்த, இன்னைக்கு மதுராந்தகம் ஏரி இருக்கு, மதுராந்தகம் ஏரி காத்த ராமர் ரொம்ப ஆச்சரியமான மூர்த்தி, ஜம்மன் இருப்பார், பல 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 பலான் இருப்பார், அந்த இடத்துல பெருமாள் கைய கோத்துட்டு தாயார் நிற்பார், கல்யாண கோலத்தோட ரொம்ப அழகா இருப்ப, ஜம்மன் நல்ல பெரிய மூர்த்தி அஸ்லாசா இருப்பா, தாயாரும் பெருமாளும் பார்க்கறதுனா ஜோடி போட்டு நிற்பார், கை கோத்துட்டு இந்த காலத்தில் ஜோடி போடுறாங்க, அந்த மாதிரி கையை கோத்து நிப்பா தாயாரும் பெருமாளும் பல பல பண்ண அழகு, கல்யாண திருக்கோளம் மதுராந்தகத்தை தான் பார்க்கணும், ரொம்ப ஆச்சரியமான ஒரு ரோபி ஏரி, ஆச்சரியமான பெருமாள் அழகான மதுராந்தகம் ஏரி கரையில நீ உடும்பா இருந்த, அந்த சமயத்துல நிறைய தேசீரங்கத்திலே திருப்பதி எல்லாம் போவோம், அப்படி வரவே மதுராந்தகத்தை அந்த ஏரி கரையில உட்கார்ந்து ஆகாரம் சாப்பிட்டு அந்த ஏரியில கையெல்லாம் அலமின்னு அனுஷ்டானம் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்படி போவா திருப்பதி ஸ்ரீரங்கத்திலேருந்து திருப்பதி போற வழி இந்த மதுராந்தகம், அந்த இடத்துல நீ உடும்பா இருந்தாய், அப்படி திருப்பதி போகக்கூடிய பாகவத கோஷ்டி சாப்பிடும்பொழுது கீழே விழுந்த பருக்கு எச்ச சாப்பாடெல்லாம் நீ சாப்பிட்டாய், அந்த எச்ச பருக்கு உச்சிஷ்ட பிரசாதம் அதை நீ சாப்பிட்டாய், அந்த புண்ணியம் இந்த ஜென்மால நீ பிராமணனா பிறந்தாய், நம்மெல்லாம் என்னவா இருந்தோம்னு தெரியாது, பூர்வ ஜென்மத்தில் ஏரிக்கரில் இருந்தோமா, பத்மதீபத்தில் மத்தியமா இருந்தாளா, திருவனந்தபுரத்துக்கு எல்லா பிராமணனும் பத்மதீபத்தில் மத்தியமா இருந்தாளா, இல்லை காகமா இருந்தாலோ என்னவா இருந்தாலோ தெரியாது, அந்த புண்ணியம் இன்னைக்கு திருவனந்தபுரத்தில் பிராமணன் அப்படின்னு ஒரு பாக்கியம், மதுராந்தகம் ஏரிக்கரில் உடும்பா இருந்தவ பாருங்க, பிராமண ஜென்மா வசதி கிடையாது, அந்த ஸ்ரீரங்கத்திலேருந்து திருப்பதி போற பாகவதா வசதி, அந்த பாகவதா சாப்பிட்ட சாப்பாடு கொஞ்சம் கீழே சிந்த அதை சாப்பிட்ட ஒரு உடும்புக்கு பிராமண ஜென்மம், எப்பேற்பட்டவர்கள் பார்த்துக்கோங்க பாகவதர்கள், அதனாலதான் பாகவத அபச்சாரம் பண்ணப்படாதுன்னு சொன்ன, அதனால நீ பூர்வ ஜென்மத்துல உடும்பா இருந்தா இந்த ஜென்மத்துல பிராமணனா வந்திருக்காய், அதனால உன் சொல்லுக்கெல்லாம் நான் போக மாட்டேன்னு சிஷ்யாவுக்குலாம் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு, இவ்வளவுதான் இது அடடா இதுக்கா இந்த ஆர்ப்பாட்டம், இதுல வேற இளையாள் வேற கொலை பண்ணலாம் பிளான் எல்லாம் வேற பண்ணிட்டு கங்கா யாத்திரை வேற எல்லா பக்கம் ஒரு அடி பின்னாடி போயிட்டாலும் இவ்வளவுதானா, பார்த்தா போச்சு மரியாதை போயிடுச்சு, லோகத்தை அவ்வளவுதான், சத்தியம் இருந்தாதான் லோகத்தை நம்பி, அதனாலதான் மகாத்மாக்கள் லோகத்தை நம்பமாடா அப்படின்னா டக்குன்னு பின்னாடி போயிடுவாங்க, மகாத்மாக்கள் என்ன தைரியத்தை இருக்காருன்னா பகவானுடைய தைரியத்தை மட்டும்தான், சைத்தன்ய மகாபிரபுனா தன் சிஷ்யர்களை நம்பி லோகத்துல அப்படி நடந்து போயிட்டு இருந்தார், அவர் பாட்டுக்கு போயிட்டு ஓடம சிஷ்யா அவர் பின்னாடி, ஆதிசங்கர் என்ன சிஷ்ய கோஷ்டியை நம்பியா லோகத்துல சிந்துதர்மத்தை ஸ்தாபிதம் பண்ணார், பரபிரம்மத்தை நம்பினார் ஸ்தாபிதம் பண்ணார், நாராயண பட்டத்தின சிஷ்ய வர்க்கத்தை நம்பியா நாராயணியும் எழுதினார், சத்தியமா கிடையாது, குருவாயத்தை நம்பினார் அவன் எழுத சொன்னா எழுதினார், அதனால உத்தமமான குருமார்கள் அவ பாட்டுக்கு அவ வழியில போயிட்டே இருப்பார், சதாசிவ பிரம்மேந்திரர் பகவன் நாம போதேந்திரர் இவெல்லாம் ஒரு பெரிய கூட்டத்தை சேர்க்கணும்னா பயக்கமே படல, அவ பாடி பயின்ற பின்னாடி ஓடி 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 வருவா, சுவாமி ஹரிதாஸ் அவர் பாட்டுக்கு பயின்று இருந்தார், எத்தான கூட்டம் அவர் பின்னாடி, நிறைய பேர் சொல்ல முடியும் என்னால, நிறைய பேர் காஞ்சி பரமாச்சாரியார் சந்திரசேகர சரஸ்வதி அசர அவர் பாட்டுக்கு பயின்று இருப்பார், ശൃംഗേരിയിൽ ശാരദാപുരത്തില് എത്രയോ ആൾക്കാരാണ് എഴുതുന്നത്. റാം സുഖദാസ് അഭിനവ മഹാത്മാ, പിന്നെ ഇല്ല ഗീതാ പ്രസ്തോട്, എത്രയോ മഹാത്മാക്കളാണ് അടിയൻ പാത്രിക്ക്. അപ്പൊ ആ പാട്ടിക്ക് പോയിട്ടേ സദ്ഗുരുമാരുടെ വെള്ളം അവളതാണ് അറുപത്തി ചോട്ടത്തിൽ തിരിയാകും. അന്തമാരി വെള്ളം ഒതുങ്ങിട്ട് അവിടെ പാതാറി ആടോ പ്രകാശം ശരിയപ്പണി എന്നതാണ് പണ്ണാ പോവ അതൊല്ലു അടിങ്ങ. അവ യാഗപ്രകാശം ഒരു പെരുമ്പ നല്ലവരെ ബ്രഹ്മരാക്ഷനെ മതിച്ച് പേശറേ, ഇതുവരെ ആർക്കും പേശല എന്നെ പറ്റി തപ്പാ സുന്നാലും പറവാല ആണ് എന്നെ മതിച്ച് പേശറേ അവിടെ ഒരു ഗൗരവ. അപ്പൊ ഉടനെ ബ്രഹ്മരാക്ഷ ചൊല്ലിച്ച് ഉന്നുടിയ കൂട്ടത്തിൽ നിത്യസൂരി ഒരുത്തർ ഇക്ക. നിത്യസൂരി അപ്പൊ വൈകുന്നത്തെ പെരുമാൾക്ക് കൈങ്കര്യം പണക്കൂടിയവർ നിത്യസൂരികൾ ചൊല്ലുക. ഓ കൂട്ടത്തിൽ നിത്യസൂരി ഇരിക്കാ അവർ ചെന്നാൽ പോവേ അഭിനന്ദിക്കും. യാതൊരു പ്രകാശം പാത്ത അധികാരം നമ്മ ശിഷ്യനോട്ട് നിത്യസൂരി പറവാലേ അപ്പം യാറത് അപ്പൊ അവരുടെ ബ്രഹ്മരാക്ഷ അപ്പൊ കൈ കാട്ടണം. കാരണം നേരെ ഇളയാഴ്വാറ് കൈ കാട്ടും അവർപാട് ജനിയും കൈ കുപ്പിന് വെറുതാ വെറുതാ വെറുതാൻ ചിരിച്ചിട്ടുണ്ട്. ഇന്ന് ആൾപാട്ടെല്ലാം പാത്തിട്ടുണ്ട്. കാരണം അതെ പറ്റി അവർ കവളയപ്പെടാതെ അത് അഴകാ അവർ കൈ കാട്ടി അവർ ചെന്നാൽ പോവേ അഭിനന്ദിക്കും. യാദവ പ്രകാശം പാത്ത നിജമാവൻ മഹാനുഭാവൻ ബ്രഹ്മരാക്ഷം ചുഴകുന്നു ചൊല്ലത് ഇവൻ ഉടുമ്പുണ്ണും ചൊല്ലിടുത്ത് അവർ നിത്യസൂര്യനും ചൊല്ലിടുത്തു. ഉടനെയെ പാസാർ ഉടനെ ഇളയാഴ്വാറ പാത്ത് ഇളയാഴ്വാറ നീർ ചൊല്ലും അപ്പടിങ്ങാറ് ഉടനെ ഇളയാഴ്വാർ കയ്യെ കൂപ്പിണ്ടാർ. അപ്പ ബ്രഹ്മരാക്ഷത്തെ ഇളവർച്ച ഉടമ്പിലേന്ന് പേട് ഉണക്കു നല്ല ഗതി കടക്കട്ടും എതുക്കിപ്പിടി ഏർക്കണേ പണ്ണ പാപം താണേ ഇങ്ങനെ വന്ന് മാറിയിട്ടിരിക്കാ ഇന്നും ഏ പാപം പണ്ടായ അപ്പടിങ്ങാറ് നീ പേട് അപ്പടിങ്ങാറ് ഉടനെ ബ്രഹ്മരാക്ഷത്തിൽ നീങ്ങ ചെന്നാ പോകാതെ അപ്പൊ ഉടനെ യാദവ പ്രകാശം പറഞ്ഞ ചിരിച്ചാ പാട അവർ ചൊല്ലിയും പോകലേ. ഉടനെ ഇളയാഴ്വാർ അപ്പൊ என்ன பண்ண எதுக்கு நீ போக மாட்டேங்கிறாங்க நான் அப்படியே போனா எனக்கு ஜென்மம் முடியாது திரும்பி வேற யார் உடம்புலயா புகுந்து இருப்பேன் நீங்க வந்து உங்களுடைய திருவடியை கொண்டு வந்து என் தலையில வைங்க உங்களுடைய சரண கமலங்களை கொண்டு வந்து என் தலையில வச்சேன்னா இளவரசிக்கும் சத்கதி எனக்கும் சத்கதி கிடைக்கும். சுவாமி பிரம்மராசத்தார்ந்து படாத பாடுபடுறேன் தயவு செய்து அனுகிரகிக்கணும் அப்படின்னு சொல்லு. உடனே அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. யாதவ பிரகாசம் உங்களுடைய சரண கமலத்தை கொண்டு வைக்கும் அப்படின்னு உடனே ஒரு ஆசனம் போட்டா அழகா உக்காந்துட்டார். இந்த பிரம்மராட்சஸ் இளவரசி உடம்புல தானே உக்காந்துருக்கு வந்து அழகா சேவிச்சு முதல் தடவையா சேவிச்சிருக்கா. உடனே இளையாழ்வார் வரதா வரதா வரதான் வரதன தியானம் பண்ணார். தன்னுடைய திருவடிகளை எடுத்து அப்படி தலையடி வச்சார். அப்படி திருவடியை தூக்கி தலையில வச்சார். வைக்கிற மாதிரி கேட்டார் நீ போகிறது எங்களுக்கு எப்படி தெரியும். உடனே அதை சொல்லிட்டு நான் எப்போதும் அந்த அரசு மரத்தை தான் இருப்பேன். இளவரசி ரொம்ப படுத்தினான்னு அரசு மரத்துல உட்காந்துட்டேன் எனக்கு பலம் ஜாஸ்தியாக நான் உடம்புல வந்து உட்காந்துட்டேன். நான் போகும்போது அந்த அரச மர கிளைய முறிச்சுண்டு போவேன் அப்படின்னு உடனே சரி அப்படின்னு சொல்லி ஒரு அழகா தன்னுடைய திருவடி எடுத்து அந்த இளவரசியுடைய தலையில வச்சா. முதலடியை பெற்றேனோ அகலிகையை போலே அகல்யாவுக்கு கிடைச்சதோன்னு அந்த மாதிரி அகல்யாவுக்கு ராமனுடைய திருவடி, இந்த பிரம்மராசன் இளவரசிக்கு ராமானுஜன் திருவடி, பகவானுடைய திருவடிக்கு என்ன பலம் உண்டோ அதே பலம் பாகவதாளுடைய திருவடிக்கு உண்டு. நன்னா ஞாபகம் சைத்தன்ய மகாபிரபு திருவடியே கதின்னு கிடந்தார். அவருக்கு ஒரு கோவிந்தர் உண்டு. ராத்திரி சைத்தன்ய மகாபிரபு விரக தாபத்தில் இருக்கும்பொழுது அப்பவே எழுந்து ஓடி போயிடுவார். இந்த கம்பீரா மந்திர்னு ஒண்ணு உண்டு இன்னைக்கும் பூரி ஜெகநாத கஷேத்திரத்துல ரொம்ப சின்ன ஒரு இடம். அதுல சைத்தன்ய மகாபிரபு ராத்திரி ஓடிடப்படான்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு சிஷ்யர் கோவிந்தர் என்ன பண்ணுவார்னா இவர் படுத்தண்டு சைத்தன்ய மகாபிரபு திருவடியை தன் நெஞ்சில் வச்சு கட்டி பிடிச்சிட்டே படுத்துருவார். அவர் அசைந்தா தக்கம் எழுந்து பார்த்துருவார். எங்கே போறாரான் விடிய 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 ராத்திரி முழுக்க சைத்தன்ய மகாபிரபு திருவடி இருக்கி பிடிச்சிருந்து ஒரு அம்மா அப்படி குழந்தைய கட்டி பிடிச்சிருந்துவாரு. அது போல அப்படி இருக்கி பிடிச்ச அதெல்லாம் பரம பாக்கியம் சும்மா கிடைச்சிருமா. அந்த மாதிரி இந்த இளையாழ்வாருடைய சரண கமலம் ராமானுசம். ராமானுசன் லக்ஷ்மணன் அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து ததப்பரக பலபத்ர ஸ்ருதியஸ்து கலவு கச்சித் பவிஷ்யதீனு இவருடைய திருவடியை கொண்டு அப்படி தலையில் அப்படி வச்சா. வச்சாரோ இல்லையோ ஆச்சரியமா நாராயணா அப்படின்னு கத்து கத்துது. இந்த இளவரசி அப்படி கீழே விழுந்தா இவன் இந்த கீழே விழவும் அங்க அரசமர கிளை முறியவும் சரியா. உடனே கொஞ்ச நேரத்தில் இளவரசி கண்ணை முடிச்சு பார்த்தா நிறைய புருஷாலாம் இருக்கான்னு டக்குன்னு வைக்கப்பட்ட. அப்பா என்ன ஆச்சுன்னா பிரம்மராட்சன் போயிடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்டான் ராஜா. யாதவ பிரகாசம் பார்த்தார் இவர் நிஜமாவே மகானுபாவர். இரண்டாவது சந்தர்ப்பத்தில் நிரூபணம் ஆயிடுச்சு. ஆனாலும் அகம்பாவம் விடல. அதான் கஷ்டம். ராவணனுக்கு எல்லாம் தெரியறது ஆனாலும் அகம்பாவம் விடல பார்த்தேன். அதான் கஷ்டம். பெரிய வியாதி. ஆனா கொஞ்சம் இப்ப பக்குவத்தோட மரியாதையோடு நடந்துக்கிறார். எப்பொழுதும் ஒரு இடையாளர் அவர் சாதாரணமா இருக்கார். அவருக்கு ஒன்று எந்த விதமான வேதமே இல்லை. அவர் பாட்டுக்கு நான் கால் வச்சேன், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமோ, நேற்று ராஜாவுடைய அரண்மனைக்கு போயிருந்தேன், யாதவத்தை காக்கர் சொன்னார் கேட்கல, கடைசியில் என் காலை கொண்டு வச்ச பிரம்மராசு போயிடுது தெரியுமா, எனக்கு அது பெருமையெல்லாம் ஆசை, உங்க விஷயத்த சொல்றேன் இப்படி ஒரு அண்டர்லைன் பண்ணி சொல்லுது. அந்த மாதிரிலாம் எதுவுமே லோகத்தில் பேசவே இல்லையா, முக்காவாசி நம்ம காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம பெருமையை தான் பேசிட்டு இருக்கும். பத்மநாபன் பெருமையை தான் நம்ம பெருமை தான் ஜாஸ்தியா இருக்கும். சாவக்காக அவன் பெருமையல்லவா பேசணும். நிறைய பேர் பார்க்கலாம், நான் பார்த்திருக்கேன் பத்மநாபரிடத்துல கூட தன்னுடைய பக்தி, தன்னுடைய நாமஜபம், தன்னுடைய நம்பிக்கை, தன்னுடைய ஸ்ரத்த. பத்மநாபன் காருண்யம் சொல்ல மாட்டான், அவன் காருண்யம் அல்லவா முதல்ல வரணும் நமக்கு, பத்மநாபர் கிருபதானே வரணும். நம்ம பக்தி எல்லாம் கொண்டு உடம்புல போடுவோம், அவன் கிருப பண்ணாம பக்தி வந்துருமா, சரியா சொல்லி இரண்டு கட்சிக்கு இருந்த பக்தி கூட நமக்கு கிடையாது. அவன் ரொம்ப தீர்மானமான ஒரு பக்தி இருந்தது, அதனால சம்பத்து நரசிம்மன் அவனும் பார்த்தான், பிரகலாதன் பார்த்தான் பெரிய விஷயம் இல்லை, இவன் பாபுதானே எனக்கு இங்கிருக்கு ஜீரணமே பண்ண முடியும், இவன் பாபுதானே திருதராசன் அஞ்சினால மோஷன் கிடைச்சு விடுத்து அவெல்லாம் பண்ண ஒரு பக்தி கூட வரமாட்டேங்கிறது, அவன் காரண்யம் பெருசு இல்லையா, அவர் எப்பொழுதும் போல சாதாரணமா இருக்க. அப்ப அப்ப யாதவ பிரகாசன் இடத்துல நிறைய வேதாந்த அர்த்தம் எல்லாம் கேட்கிறார், இவர் தப்பு தப்பாவே சொல்லிட்டு இருக்க. ஒரு சித்தியில இது இப்படி கிடையாது, என்னுடைய யாதவ பிரகாசன் ரொம்ப கோபம் வந்து இருக்கு, அப்பா இப்படிதான் அர்த்தம் சொல்லுவேன், உனக்கு இஷ்டம் இருந்தா படி, இல்லாட்டி உனக்கு எங்க தோது வரதோ அங்க போய் படிச்சுக்கோ அப்படின்னு என்ன பண்றதுன்னு ஒண்ணும் தெரியல. இப்படி வருத்தப்பட்ட அம்மா வருத்தம் வந்த அம்மா சொன்னா, போதுண்டா அப்பா போது, நீ படிச்சது, நீ படிச்சதும் போதும், அவரோட பாராத பாடுபட்டதும் போதும், எல்லாத்தையும் விட, திருக்கட்சி நம்பிக்கை என்ன சொல்றது அவர் சொல்றதை செய் அப்படின்னு. உடனே திருக்கட்சி நம்பிக்கை இடத்த போனார், அவர் சொன்னார் இளையாழ்வாரே அந்த கைங்கறி அப்படியே நின்று போயிடுத்து, திருப்பி தொடருங்கோ அப்படின்னு. உடனே திருப்பி தீர்த்தபாத சுவாமி நித்தியம் சாலை கிணற்றிலேருந்து பெருமாள் கைங்கரியத்துக்கு ஜலம் கொடுக்க ஆரம்பிச்சார். எப்படி நடந்ததுன்னா, ஆளவந்தாருடைய பிரார்த்தனை, என் பக்கத்துல சேருன்னு பிரார்த்திச்சிருந்தார் இல்லையா, அவருடைய பிரார்த்தனை பலிச்சமாயிடுச்சு. அப்ப உடனேயே அழகா அதே சமயத்தில் ஆளுநர் கொஞ்சம் உடம்பு முடியாம போயிடும். அப்ப காஞ்சிபுரத்திலே அதே வைஷ்ணவா அழகா ஸ்ரீரங்கம் போனார். இப்ப ஆளுநர் நேரடியாக கேட்டார், இளையாழ்வார் எப்படி இருக்காரு, என்ன விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி இளையாழ்வாருக்கும் யாதவ பிரகாசனுக்கும் ஒத்து வரல, அதனால இளையாழ்வார் இப்ப அவரிடத்த வேதம் படிக்கிறது இல்ல, அவர் தீர்த்த கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காருன்னு உடனே கண்கள் ஆனந்த பாஷம், பரதன் நம்ம எண்ணத்தை கூட்டி வச்சுட்டாரு, பரதன் பிரார்த்தனைக்கு செவி சாச்சுட்டார் அப்படின்னு தீர்மானம் பண்ணார். உடனே பெரிய நம்பிகளை பார்த்தா, நீர் போய் பயலை கூட்டுண்டு வாங்கு, நீ ஸ்ரீரங்கத்துக்கு பயலை கூட்டுண்டு வாங்கு அப்படின்னு அனுப்பினார். ஆள வந்தாரே ஆசைப்பட்டுதான் அனுப்புறார், பெரிய நம்பிகளையும் சதுரையோட தான் வரா, விளையாழ்வார்க்கும் வேற ஒரு ஆச்சாரங்களும் படிப்பெல்லாம் இருக்கு, ஆனா தெய்வ சங்கல்பம் என்னவோ வேற மாதிரிதான் இருக்கு. ராமனுக்கு ஆசைப்பட்டுதான் தசரதன் பட்டாபிஷேகம் தீர்மானம் பண்ணார், நாள் குறிச்சது என்னமோ வசிஷ்டர் தான், பட்டாபிஷேகம் என்னமோ ராமனுக்கு தான், ஆனா குறிச்ச நாள்ல நடக்கல ராமனுக்கே அப்படின்னா நமக்கு எல்லாம் என்னத்தை சொல்றோம், நமக்கு ஏதோ நமனுக்கு நடந்ததுன்னா பெரிய பாக்யம், ராமனுக்கே அப்படின்னா வசிஷ்ட நாள் குறிச்ச பட்டாபிஷேக தேதியே மாறி போயிடுச்சு, தசரதன் ஆசையே தசரதன் பார்க்கலையே, தகப்பாவுடைய ஸ்தானத்தை அந்த உடம்புல நின்று தசரதன் ராம பட்டாபிஷேகத்தை பார்க்கலையே, அந்த பாக்யம் கிடைக்கலையே. ராமன் பிள்ள பரபிரம்மம் ஸ்வயம் பரமாத்மா, பத்மநாபன் ஒரு காரியம் ஆசைப்படாது, தடை வந்து அப்படி இருக்கும், தடை வரலாமன் வந்து பகவத் சங்கல்பம், அந்த மாதிரி ஆள வந்தார் ஆசைப்பட்டு அனுப்புறார், பெரிய நம்பிகள் சொந்தையோட கிளம்புறார், ராமானுது நல்ல ஆச்சாரம் வேணுமே ஏங்கின் இருக்கா, ஆனாலும் நடக்கல. அப்ப என்ன நடந்தது நாளைக்கு பார்ப்போம். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா 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 கிருஷ்ணா ராதே, ராதே
Krishna, Krishna, Radhe, Radhe, Krishna, Krishna, Radhe.
Jai Sadguru Maharaj ki, Samasta Bhagavat ko, Govinda Nama Sankirtanam. Jai Janaki Kanta Smaranam. Gopika Jeevana Smaranam. Arvar Thiruvadigale Saranam. Andal Thiruvadigale Saranam. Yemberumanar Thiruvadigale Saranam. Sarvam Guru Arpanam. Jai Sri Radhe Krishna Satsang ki. Jai Sri Pujya Sri Sri Ammavat. Jai Sri Bharat Mata ki. Loka Samasta Sukhino Bhavantu. Loka Samasta Sukhino Bhavantu. Loka Samasta Sukhino Bhavantu. Om Shanti Shanti Shanti. Jai Sri Indhu Mata ki. Jai Sri 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 Ananta Padmanabha Swami ki. Jai Sri Lakshmi Varaha Murti ki. Kundalika Varada Hari Vikala. Sarvatra Padmanabha Nama Sankirtanam Padmanabha.
Hare Krishna, Hare Krishna.